be seated. I want to say good evening to all.
நீங்கள் உட்காரலாம். எல்லோருக்கும் மாலை வணக்கம் கூற விரும்பினேன். இந்த தினம் இங்கே இருப்பதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கர்த்தரை ஆராதிக்கும்படியான இந்த அழகான புதிய சபையானது இங்கே இருப்பதை ஒரு மகத்தான சிலாக்கியமாக கருதுகிறேன். சில காலமாக ஜனங்களோடு ஐக்கியம் கொள்ளும் நேரத்திற்காகவும் ஆசீர்வாதங்களை பெற்று மகிழும்படியாகவும் நாங்கள் இதை எதிர்பார்த்திருந்தோம். ஜனங்களாகிய உங்களுக்கு நாங்கள் ஒரு ஆசீர்வாதமாக இருப்போம் என்று நம்புகிறோம். இப்பொழுது துவங்கியுள்ள வாரத்தில் வியாழன் துவங்கி இப்பொழுது தொடர்கூட்டம் நடைபெறப் போகிறது என்பதை நாம் அறிவோம். வியாழன் இரவு நமக்கு ஒரு மகத்தான ஆச்சரியம் உண்டு என்று நான் இன்று பிற்பகல் சகோதரன் வில்லியம்ஸ் மூலம் கேள்விப்பட்டேன். சகோதரன் ஓரல் ராபர்ட்ஸ் புதன்கிழமை இரவு நம்மோடு பேசப் போகிறார். அது நிச்சயமாகவே நம் எல்லோருக்கும் ஒரு மகத்தான ஆச்சரியமாயிருக்கும். ஏனென்றால் சகோதரன் ஓரல் நிச்சயமாகவே ஒரு ஆற்றல் வாய்ந்த பேச்சாளர். நான் தானே மீண்டும் அவரை பார்த்து அவருடைய கரத்தை குலுக்குவது நலமாயிருக்கும். நேற்றிரவு நாங்கள் டெம்பே என்ற இடத்தில் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் இருந்தோம். அது அங்கே இருந்தது என்று நான் நினைக்கிறேன். மேலும் நேற்றிரவு டெம்பேயில் நமக்கு நிச்சயமாகவே ஒரு அற்புதமான நேரம் உண்டாயிருந்தது. எங்கே ஃபீனிக்ஸ் பகுதியிலும் டெம்பேயிலும் கூட நாங்கள் சென்று வந்த ஒவ்வொரு சபையிலும் நாங்கள் ஒரு நல்ல நேரத்தை அனுபவித்து வருகிறோம். நாம் இந்த காரியங்களை மிகவும் பாராட்டுகிறோம். அதை நம்மால் வெளிப்படுத்தவே முடியாது. ஒவ்வொரு சபையிலும் ஒரு இரவு ஜனங்களிடமும் ஊழியக்கார சகோதரிடமும் பேசும்படியான ஒரு வாய்ப்பு எனக்கு மிகவும் அரிதாகவே கிடைக்கிறது. இந்த வெவ்வேறு ஸ்தாபனங்களையும் ஜனக்குழுக்களையும் இந்த ஜனங்களையும் குறித்த என்னுடைய பாராட்டுதலை வெளிப்படுத்த இது ஒரு சிறு வாய்ப்பினை அளிக்கிறது. ஏனென்றால் அது அவர்கள் களத்திலும் வெளிநாட்டு துறைகளிலும் மற்றும் எல்லாவிடங்களிலும் பெரிய ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள். இந்த விதமாக நான் அவர்களை குறித்து எப்படி உணர்ந்தேன் என்பதை பாராட்டுகளாக வெளிப்படுத்த ஒரு சிறிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறது. நாங்கள் ஸ்தாபனமற்ற தனிப்பட்ட சபைகளுடன் சென்று வந்துள்ளோம். அது சர்ச் ஆஃப் காட் அசம்பிளிஸ் மற்றும் ஒவ்வொருவரும் மேலும் வெளிநாடுகளிலும் ஃபோர் ஸ்கொயர் சர்ச் ஆஃப் காட் அசம்பிளிஸ் இயேசு நாமம் என்று நான் நம்புகிறேன். மேலும் அவர்கள் எல்லோருமே நாமங்கிய யுத்த களங்களில் ஒரு கூட்டத்தை நடத்துவதற்காக ஒன்று கூடும் போது அவர்கள் யாவரும் ஒன்றாக இருப்பது போன்று தென்படுகிறது. மேலும் உங்களுக்கு தெரியும், எங்கே வீட்டில் நமக்கு வேறுபடக்கூடிய கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் அது யுத்தகலத்தில் வரும்போது ஏன் அப்பொழுது அங்கே வேறுபாடுகள் இருக்காது பார்த்தீர்களா? நான் ஒரு பெரிய குடும்பத்தில் வளர்க்கப்பட்டேன். அங்கே 10 பிள்ளைகள் இருந்தனர். பையன்களாகிய நாங்கள் கொலைபுரத்தில் வந்து நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிடுவோம். ஓ என்ன, 9 பையன்கள் ஒரு பெண். நாங்கள் உண்மையாகவே சண்டையிடுவோம். ஆனால் எங்களில் எந்த ஒருவரையும் முன்முற்றத்தில் தாக்காமல் இருந்தால் நலமாயிருக்கும். ஏனென்றால் எங்களில் ஒருவரை வெளியால் தாக்க முனைந்தால் எல்லா பிரணாம்களும் எல்லா இடங்களிலிருந்தும் வருவார்கள். எனவே தேவனுடைய பிள்ளைகளோடும் சபையோடும் அது அந்த விதமாகவே உள்ளது என்று நான் நினைக்கிறேன். இங்கே சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஹூஸ்டனில் இருந்தேன். நாங்கள் ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தோம். எனக்கு அங்கே அநேக ஆதரவாளர்கள் இருந்தனர். சகோதரன் ரேமன் ரிச்சி மற்றும் அசம்பிளிஸ் ஆஃப் காட் இயேசு நாமத்தின் ஜனங்கள் மற்றும் எல்லா பல்வேறு நபர்களும் நாங்கள் ஒரு மகத்தான கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தோம். நாங்கள் இசை இல்லத்தில் இருந்தோம். சரி, நாங்கள் ஏறக்குறைய 8,000 பேர் உட்காரலாம் என்று நான்
யோசிக்கிறேன்.
அங்கே ஒரு பாப்டிஸ்ட் போதகர் வேதாகமத்தின் பேரில் ஒரு விவாதத்தில் தெய்வீக சுகமளித்தல் சரியல்ல என்று எனக்கு சவாலிட விரும்பினார். பாருங்கள், நான் அதை குறித்து பலவற்றை சந்தித்திருக்கிறேன். அங்கே ஜெபிக்க ஆயிரக்கணக்கானோர் அமர்ந்திருக்கையில் ஏன் ஒரு அவிசுவாசிக்காக ஒரு இரவு கூட்டத்தை இழக்க வேண்டும் உங்களுக்கு புரிகிறதா? எனவே நான் அதை செய்ய பயப்பட்டதாக அவர் செய்தித்தாளில் வெளியிட்டார். ஏறக்குறைய 80 வயதுடைய வயோதிக சகோதரன் பாஸ்வத் அவர் ஓ நான் அதை செய்யட்டும் என்றார். நான் காலேபை குறித்து நினைத்தேன். உங்களுக்கு தெரியுமா, நான் இந்த மலையை எடுத்துக் கொள்ளட்டும். எனவே நான் சகோதரன் பாஸ்வத் அவர்களே, நீங்கள் வம்பு செய்வதை நான் விரும்பவில்லை. கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒருவருக்கொருவர் வம்பு செய்வதை கிறிஸ்து விரும்புகிறதில்லை. அந்த மனிதன் ஒரு அவிசுவாசியா இருந்தால் ஏன் அவன் ஒரு அவிசுவாசியா இருக்கிறான்? அவ்வளவுதான். அதை குறித்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்றேன். எனவே அவர் பாருங்கள் அது என்னவாய் உள்ளது என்று கூறி அவர்கள் அதை செய்தித்தாளில் வெளியிட்ட பிறகு நாம் விட்டு விடுவோம் என்றார். மேலும் நாங்கள் வெறுமன ஒரு கூட்டமானவர்கள் என்று அவர்கள் கூறுவார். உங்களுக்கு தெரியும் நாங்கள் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறியும். வெறுமன ஒரு கிரியை செய்த உணர்ச்சி வசப்படுதல் என்று கூறினார். அதற்கு அவர் நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பினை அளித்தால் நலமாயிருக்கும் என்றார். நான் அங்கே நின்று கொண்டிருந்த அவரை எனக்குரிய 80 வயது உடையவரால் அந்த வேத வாக்கியத்தில் அவ்வளவு நம்பிக்கையா இருந்ததை நோக்கி பார்த்தேன். அதற்கு நான், சரி சகோதரன் பாஸ்வத், நீங்கள் உங்களுடைய கடத்தை எனக்கு அளித்து நீங்கள் ஒம்பு செய்ய மாட்டீர்கள் என்று வாக்களித்தால் என்றேன். அதற்கு அவர், ஓ நான் ஒம்பு செய்ய மாட்டேன் என்றார். எனவே அவர் அதை நிருபரிடம் கூறுவதற்காக கீழே சென்றார். உண்மையாகவே செய்தித்தாள்கள் அதை எவ்வாறு பரப்பிவிட முடியும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பாருங்கள், தாவரங்களுக்கு இடையான சர்ச்சை உண்டாகும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நாங்கள் அரங்கத்தை ஸ்டாம்பீட் மைதானத்தை உடையவர்களாக இருந்தோம். நாங்கள் அங்கிருந்து சுமார் 30,000 பேரை உடையவர்களாக இருந்தோம். பின்னர் அது அங்கு காட்டப்பட்டது. ஜனங்கள் விமானங்களிலும் ரயில் வண்டிகளிலும் உள்ளே வந்தனர். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர்கள் ஒற்றை திமில் கொண்ட ஒட்டகங்களின் மீதும், ரெண்டு ஒற்றை திமில் கொண்ட ஒட்டகங்களின் மீதும், மூன்று ஒற்றை திமில் கொண்ட ஒட்டகங்களின் மீதும் சவாரி செய்தார்கள். ஆனால் அவர்கள் அனைவரும் எங்கள் அனைவருக்கும் இடமிருக்கும் அந்த கிணற்றில் இருந்து அதே விதமாக குடித்துக் கொண்டிருந்தார்கள். எல்லாமே ஒன்றாக இருந்தது. அதேபோல் எல்லாம் ஒன்றாக இருந்தது. எப்பொழுது சிந்திக்க, அதிலிருந்து ஒரு மகத்தான ஆசீர்வாதத்தை பெற்றுள்ளேன். நீங்கள் பாருங்கள், உண்மையாகவே சிரமம் வரும்போது நமக்கு ஒரு பொதுவான காரியம் இருந்தது. நாங்கள் யாவரும் பரிசுத்த ஆவியிலும் தெய்வீக சுகமளித்தலிலும் விசுவாசம் கொண்டிருந்தோம். எனவே ஒவ்வொருவரும் தங்களுடைய பங்கை அளிக்க உள்ளே வந்தனர். எனவே அன்றிரவு என்ன சம்பவித்தது என்றும், பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஆட்கொண்டார் என்றும் நாம் அறிவோம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் வந்தபோது அவர்கள் அதை ஒரு புகைப்படம் எடுத்தனர். பின்னர் அது உறுதிப்படுத்தப்படுவதற்காக அங்கிருந்து வாஷிங்டன் DC சென்றது. அதன் பின்னர் அதற்கு பிறகு அது சோதனைகளினாலும் மற்ற காரியங்களினாலும் FBI யின் தலைவரான ஜார்ஜ் ஜே லேசி அதன் பேரிலான ஆவணத்தை எழுதி வைத்தார். அவர்தான் FBI யின் கைரேகை ஆவணங்களின் தலைவராக இருக்கிறார். அது முற்றிலும் இயற்கைக்கு மேம்பட்ட ஒன்றாயிருந்தது. ஒளியானது கண்ணாடியில் பட்டது. அது ஒரு உளவியல் அல்ல என்றார். மேலும் அவர், உங்களுடைய கூட்டங்களும் கூட உளவியல் சார்ந்தவை என்று நான் அடிக்கடி கூறியிருக்கிறேன். நீர் அந்த ஜனங்களின் சிந்தையை மனோவசியம் செய்து கொண்டிருக்கிறீர் என்று நான் நினைத்தேன் என்றார். அவர், ஆனால் இந்த புகைப்பட கருவியின் எந்திர கண் மனோதத்துவத்தை எடுத்துக் கொள்ளாது. திரு பிரணாம், அது கண்ணாடி வில்லையில் பட்டது என்றார். அவர், அது இங்கே உள்ளது என்றார். ஆகையால் அப்பொழுது எடுக்கப்பட்டாய். அது அதற்கு முன்பும் அதற்கு பிறகும் அநேக முறை எடுக்கப்பட்டது. நான் அறிந்து கொள்வதற்கு மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். இங்குள்ள அநேக ஜனங்கள் அந்த புகைப்படத்தை பார்த்திருக்கிறார்கள். நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? ஓ, உங்களில் அநேகர் அதை பெற்றிருக்கிறீர்கள் என்று நான் யூகிக்கிறேன். எந்த கடைசி நாளில் பெந்தேகோஸ்திய நடவடிக்கை பற்றி பேசப்பட்டிருந்தாலும் அதை அறிந்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேதாகம சரித்திரத்தை எடுத்துக் கொள்ளும் போது, நான் கடந்த 2 வருடங்களாக சபையின் சரித்திரங்களை பேசி வந்துள்ளேன். கடைசி அப்போஸ்தலனாகிய யோவானின் பத்மத்தீவில் மரணத்தில் இருந்து அவன் பத்மத்தீவை விட்டு புறப்பட்ட போது உள்ளே வந்து புத்தகங்களை எழுதி அவற்றை ஒன்றாக இணைத்து முடித்தான். அவன் அப்போஸ்தலனுடைய வேத வாக்கியங்களை எடுத்து அதிலிருந்து ஒரு வேதாகமத்தை உருவாக்கிக் கொண்டிருந்த காரணத்தால் அவன் அங்கே போடப்பட்டான். அதன் காரணமாகத்தான் அவன் பத்மத்தீவுக்கு கொண்டு செல்லப்பட்டான். ஒரு நாள் இரவும் பகலுமாக எண்ணெயில் வேக வைக்கப்பட்டு அதன் பின்னர் அவனை தீவுக்கு வெளியே தள்ளின. அவர் அப்புத்தகங்களை ஒன்றாக தொகுத்தார். அது மட்டுமல்லாமல் தேவன் அவருக்கு வேதாகமத்தின் கடைசி புத்தகமாக வெளிப்படுத்த விசேஷத்தை அளித்தார். அதன் பின்னர் திரும்பி வரும்போது நான் அவருடைய சரித்திரத்திலிருந்து அங்கே துவங்கினேன். அதன் பின்னர் அவனுடைய அவரை பின்பற்றுபவர்களில் ஒருவருக்கு பாலிகார், இக்னேசியஸ் என்னும் அநேகர், தொடர்ந்து மார்ட்டின், இரேனியஸ், யூஸ்டஸ், பரிசுத்த கொலம்பாவரை, இரண்டு காலத்திற்குள்ளாக லூத்தரன், வெஸ்லி போன்ற காலங்களுக்குள்ளாக வந்துள்ளது. அப்போஸ்தலர்களின் நாட்களில் இருந்தே நான் அதை கண்டறியும்படி வந்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியின் மகத்தான கிரியைகள் அனைத்திலும் இங்கே இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய இந்த கடைசி அசைவை மிஞ்சும் அவைகளில் ஒன்றுமே இல்லை. நண்பர்களே, நாம் அதை உணர்கிறதில் தேவனை நிரூபிக்கக்கூடிய காரியங்கள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கிறிஸ்துவின் புகைப்படத்தை போன்று நம்மோடு கூட இருந்தது. அந்த நாட்களில் அதை செய்ய அவர்களுக்கு கருவிகள் இல்லாதிருந்தது. ஆனால் இப்பொழுது மனிதன் ஏதோ ஒன்றை அடைய முயற்சிக்கிறார். தேவனிடத்திலிருந்து விலகிச் செல்ல முயற்சிக்கிறார். தேவன் அதே சாதனையை எடுத்து அதன் மூலம் தம்மை நிரூபிக்கிறார். நீங்கள் ஒருபோதும் தேவனை முந்திக் கொண்டிருக்க முடியாது. ஏனெனில் அவர் சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ வியாபி, முடிவற்றவர். அதிலிருந்து விலகிச் செல்ல வழியே கிடையாது. நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருந்து அவரை சேவிப்பதே எனக்கு தெரிந்த மிகச்சிறந்த காரியம். நான் வெட்கப்படுகிறேன். ஆனால் இங்கே சபையிலுள்ள போதகரின் பெயர் எனக்கு தெரியாது என்று நான் நினைக்கிறேன். சகோதரன் கிரிஃபித், சகோதரனே, உங்களை சந்திப்பதில் நான் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே ஒரு நேரம் வரும் இந்த ஐக்கியத்தில் உங்களோடு இருக்கும்படியாக. நாம் எப்பொழுதுமே சனி ஸ்லோப்புகளில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறவர்களை நோக்கி இந்த விதமாக அழைக்க விரும்புகிறோம். ஏனென்றால் நாம் இங்கே பரதேசிகளாய் அந்நியர்களாய் இருக்கிறோம். இது நம்முடைய வீடு அல்ல என்று நாம் அறிக்கையிடுகிறோம். நாம் ஆபிரகாமின் வித்துக்களாக இருக்கிறோம். தேவன் தாமே கட்டி உண்டாக்கிற அந்த நகரத்திற்கு காத்திருக்கிறோம். இது ஒரு அழகான நாடு. நான் இதுவரை கண்டதிலேயே இதை போன்று இருக்கின்ற ஒரு இடமானது இருக்காது என்றுதான் நான் நினைக்கிறேன். உலகிலுள்ள ஒவ்வொரு தேசத்திற்கும் கிட்டத்தட்ட பயணம் செய்து நான் ஐரோப்பாவிலும், இத்தாலியிலும், ஆசியாவிலும், கிழக்கத்திய தேசத்திலும் எங்கும், அரிசோனாவில் உள்ள ஃபீனிக்ஸோடு ஒப்பிடும் எதையும் நான் கண்டதே இல்லை. எப்பொழுது அது உண்மை. அது நான் கண்டதிலேயே மிகவும் அழகான இடம். ஆனால் ஓ, அது இருக்க போகும் அந்த மகத்தான 1000 வருட அரசாட்சியில் பக்கவாட்டில் உள்ள ஒரு சந்து போர்வை காணப்படும். இது நம்முடைய வீடு அல்ல. நாம் இங்கே இப்பொழுதுதான் பரதேசியாய் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் இந்த ஐக்கிய கொள்ளும்படியாகவே வந்திருக்கிறோம். நான் இங்கு இருப்பதும் தேவனுடைய சபை செழித்து ஒரு புதிய கட்டிடம் போன்றவற்றை காண்பதும் எனக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஜனங்களாகிய உங்களை தேவன் எப்போதும் ஆசீர்வதிப்பாரா? கிறிஸ்துவுக்கு விசுவாசமாயிருங்கள். போதகரிடம் உண்மையாயிருங்கள். எல்லோரும் ஒன்று சேர்ந்து கிரியை செய்யுங்கள். ஏனென்றால் கர்த்தருடைய வருகை சீக்கிரம் என்று நான் விசுவாசிக்கிறேன்.
Just before we approach the word,
எப்பொழுது நாம் வார்த்தையை அணுகுவதற்கு சற்று முன்பு நாம் நம்முடைய தலைகளை சற்று நேரம் அணங்கியிருக்கையில் நாம் ஜபத்தில் ஆக்கியோனை அணுகுவோம். உங்களுடைய தலைகளும் இருதயங்களும் அணங்கியிருப்பதோடு நாங்கள் ஜெபிப்பதற்கு சற்று முன்பு இங்கே ஜெபத்திற்கான ஒரு வேண்டுகோள், அதை உயர்த்தப்பட்ட கரத்தின் மூலம் தெரியப்படுத்தலாம். உங்களுடைய இதயத்தில் உங்களுக்கு ஏதோ ஒன்று தேவையாயிருந்து கர்த்தராகிய இயேசுவே என நினைவு கூறுவீரா என்று கூறுங்கள். கர்த்தர் ஒவ்வொரு கரத்தையும் காண்கிறார். நான் நிச்சயமுடையவராயிருக்கிறேன். எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை பிதா என்று அழைக்கும்படிக்கு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறோம். வானங்கள் மற்றும் பூமியின் மகத்தான சிருஷ்டிகரே, மகத்தான ஏலோகிம், எல் ஷடாய், பலனளிப்பவரே, போஷிப்பவரே, எல்லாவற்றுக்கும் போதுமானவரே, உம்முடைய சொந்த நேசகுமாரன் மூலமாக அவர் எங்களிடம் கூறினார், நாங்கள் உம்மிடத்தில் அவருடைய நாமத்தை உபயோகித்து எதையாகிலும் கேட்டால் அது அருளப்பட்டது என்பதை அவர் காண்பார். பிதாவே, அது நிபந்தனைகளின் பேரில் உள்ளது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தவறாயிருந்த ஏதோ ஒரு காரியத்தை நாங்கள் கேட்டால் அதற்கு பதிலளிக்கப்படும் என்று விசுவாசிக்க எங்களால் விசுவாசம் கொண்டிருக்க முடியாது. ஆனால் இன்றிரவு எங்களால் எங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்க முடிந்தால் நாங்கள் தவறாயிருக்கிற எந்த காரியத்தையும் அல்ல, சரியானதையே கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நீர் எங்களுடைய எல்லா பாவங்களையும் தப்பிதங்களையும் எங்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்பதையா? ஏனென்றால் உண்மையாகவே கர்த்தாவே, அதுவே முதல் காரியமாய் உள்ளது. எங்கள் மீது பாவத்தை சுமத்திக் கொண்டு உமது பிரசன்னத்துக்குள் நுழைய நாங்கள் முயற்சிக்க விரும்பவில்லை. ஆகையால் ஒவ்வொரு நாளும் எங்களை சூழ்ந்து கொள்ளும் பிரச்சனைகளையும் காரியங்களையும் அறிந்து அது எங்களுடைய சொந்த சிந்தனையில் கூட கவனிக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு பரிசுத்தமான தேவனை குறித்து நாங்கள் சிந்திக்கும் போது தூதர்களும் கூட அவருடைய பார்வையில் அசுத்தமாயிருக்கிறார். ஆகையால் கர்த்தாவே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினூடாக வந்தால் ஒழிய, அப்பொழுது நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் ஒழிய, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கூட கிடையாது என்பதை நாங்கள் அறிவோம். நாங்கள் அவைகளை அறிக்கை செய்யும் போது எங்களுடைய தவறுகள் கண்டுகொள்ளாமல் விடப்படுகின்றன. பிதாவே, தங்களுடைய கரங்களை உயர்த்தின இந்த சபையோரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இன்றிரவு நான் ஜெபிக்கிறேன். அந்த கரங்கள் ஒவ்வொன்றுக்கும் பின்னால் என்ன இருந்தது என்பதை நீர் அறிவீர். அந்த எண்ணம், வாஞ்சை மற்றும் உயர்த்தப்படுவதற்கான நோக்கம், குறிக்கோளும் நீர் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய வேண்டுகோளை அருள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எப்பொழுதும் பிதாவே, நாங்கள் இந்த சபைக்காக ஜெபிக்கிறோம். இந்த இடத்தில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆரம்ப நாட்களில் கிறிஸ்தவர்கள் மிகவும் வெறுக்கப்பட்டார்கள். அதனால் அவர்களுக்கு ஒரு சபை கூட இருக்க முடியாது என்று நாங்கள் படித்தோம். அதாவது அவர்கள் மிகவும் ஏழ்மையானவர்களாக இருந்தனர். அவர்களுக்கு வாய்ப்பு இருந்திருந்தாலும் அதை கண்டு அவர்கள் கட்டியிருக்க முடியாது. இப்பொழுது இன்றைக்கு மகத்தான அருமையான கட்டிடங்கள் மேலே செல்வதை காண சுத்தமாக ஜனங்கள் இருக்கும் இடத்தில் உள்ளே வந்து தேவனை தொழுது கொள்ள முடியும். நாங்கள் இதற்காக மிகவும் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். அந்த வழிக்காக ஜனங்கள் தங்களுடைய தசோபாங்களோடும் காணிக்கைகளோடும் பங்களிப்போடும் இந்த வீட்டை கத்திருக்கென்று கட்டியுள்ளனர். இப்பொழுது பிதாவாகிய தேவனே, நீர் அதனுடைய போதகரையும் அதனுடைய உதவிக்காரர்களையும் அதன் தர்மகர்த்தாக்களையும் இங்கு வரும் ஒவ்வொரு அங்கத்தினரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அது வளர வளர வளரட்டும். இந்த சபையிலிருந்து ஒரு பண்டைய நாகரிகமான எழுப்புதல் பள்ளத்தாக்கினூடாக முழுவதுமாக பரவட்டும். இந்த சபையிலிருந்து அற்புத அடையாளங்களும் சுகமளித்திலும் ரட்சிப்பும் உண்டாவதாக, அது முழு தேசத்திற்கும் ஒரு கலங்கரை விளக்கமாக இருப்பதாக கர்த்தாவே அதை அருளும். இந்த இடத்திலிருந்து அருமையான பிரசங்கிமார்கள், வாலிபர்கள், தேவனுடைய அழைப்பை தங்களுடைய ஜீவியத்தில் பெற்றவர்கள், அவர்கள் எங்கெல்லாம் அழைக்கப்படுவார்களோ அங்கெல்லாம் ஊழிய களங்களுக்கு செல்வார்களாக. கர்த்தாவே அதை அருளும். இன்றிரவு நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கையில் பரிசுத்த ஆவியானவர் வந்து வார்த்தைக்குள் பிரவேசித்து எங்குள்ள ஒவ்வொரு இருதயத்திலும் விதையை விதைக்க வேண்டும். அது தேவனுடைய மகிமைக்காக பெரிய விருட்சங்களாக வளரும் அளவிற்கு நாங்கள் விசுவாசத்தோடு இரவும் பகலும் அதற்கு தண்ணீர் பாய்ச்சுவோமாக. கர்த்தாவே, இன்றிரவு இங்குள்ள ஒவ்வொரு சுகமீனமான நபரையும் சுகப்படுத்தும். இழக்கப்பட்ட ஒவ்வொரு நபரையும் ரட்சியும். பின்வாங்கி போற எல்லோரையும் திரும்ப கொண்டு வாரும். ஏற்கனவே நிரப்பப்பட்டவர்களை இன்னுமாக புதுப்பித்து நிரப்பும். கர்த்தாவே இதை அருளும். ஏனென்றால் நாங்கள் அதை உம்முடைய பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எப்பொழுது நான் வழக்கம் போல் சற்று தாமதமாக வந்துவிட்டேன். நான் எதிர்பார்த்ததை காட்டிலும் இன்றிரவு இங்கிருந்து சற்று தூரமாக இருந்தது. எனவே நாளை இரவு நாம் ஏதோ ஒரு இடத்தில் இருப்போம். அவர்கள் அதை ஏற்கனவே அறிவித்து விட்டனர் என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது நாளை இரவு இங்கே உங்களுடைய சொந்த சபையில் உங்களுக்கு சபை இருந்தால் கீழே இறங்கி வர வேண்டாம். ஆனால் நீங்கள் சபையை உடையவர்களாக இருக்கவில்லை என்றால் நாங்கள் உங்களை கொண்டிருக்க மகிழ்ச்சி அடையும். சிறங்கள் எப்பொழுதும் பொருட்படுத்தாமல் தங்களுடைய கடமையில் நினைத்திருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். சபை திறக்கப்படும் போது ஒவ்வொரு ராணுவ வீரனும் அவனுடைய அந்தஸ்தில் அவனுடைய ஸ்தானத்தில் இருக்க வேண்டும். எனவே வர்த்தக புருஷருடைய தொடர் கூட்டத்திற்கு சற்று முன்பாக நாங்கள் இங்கு விஜயம் செய்தோம். ஒரு மகத்தான நேரத்தை உடையவர்களாக இருக்கிறோம். நான் ஏற்கனவே அறிவித்தபடி வியாழன் இரவு ஆராதனையை துவங்க சகோதரன் ராபர்ட்ஸ் இருப்பார். நாங்கள் சகோதரன் ராபர்ட்ஸை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்போம். ஒருவேளை வெள்ளிக்கிழமை சகோதரன் வெல்மர் கார்டன் இங்கே இருக்க போகிறார் என்று நான் நினைக்கிறேன். அந்த இரவு அவர் பேசிக் கொண்டிருப்பாரா அல்லது இல்லையா என்று எனக்கு தெரியாது. சனிக்கிழமை காலை சிற்றுண்டிக்கு அங்கே இருக்க வேண்டும். எனக்கு அது ஒதுக்கப்பட்டது என்று நான் நினைக்கிறேன். சனிக்கிழமை காலை நான் பேச வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமானால், அது தேவனுக்கு சித்தமானால், நான் சந்தித்த மிக கொடூரமான மனிதன் என்ற பாடப்பொருளை நான் எடுத்துக் கொள்ள
விரும்புகிறேன்.
எனவே பின்னர் ஞாயிற்றுக்கிழமை மதியம் நான் மீண்டும் பேசுவேன். எனவே நீங்கள் இப்பொழுது ஒரு சனிக்கிழமை காலை எனக்கு தெரிந்தவரை எந்த சபையும் கிடையாது. எனக்கு தெரிந்த வரையில் ஞாயிறு பிற்பகல் அங்கே சபையே கிடையாது. இப்பொழுது நான் துவங்குவதற்கு முன்பு நான் இல்லை, நான் மறந்துவிட்டேன், மற்ற ஜவாட்டைகளை அவர் கொடுத்ததாக வில்லி கூறினார் என்று நான் நினைக்கிறேன். சரியா? இந்த இரவு இங்கே ஜவாட்டைகள் கொடுக்கப்படுகிறதா? பாருங்கள், அவன் அவைகளில் ஒரு பகுதியை நேற்றிரவு மற்ற சபையில் அளித்தான். ஏனென்றால் நான் நீண்ட நேரமாக ஜனங்களை காக்க வைத்துள்ளேன். நான் நீண்ட நேரம் பிரசங்கிக்கிறேன், 6 அல்லது 8 மணி நேரம். அதை போன்ற ஏதோ ஒரு காரியத்தை சில நேரங்களில் நான் அதிக நேரம் எடுத்துக் கொள்கிறேன். இப்பொழுது நான் இன்றிரவு நான் அதில் பாதிக்கு மேல் பிரசங்கிப்பதை நோக்கமாக கொண்டிருக்கவில்லை. எனவே நாம் ஜெபாட்டைகளை கொடுக்கிறோம் என்று நான் நினைத்தேன். அதன் பின்னர் நீங்கள் எப்படியும் நள்ளிரவில் வீட்டுக்கு செல்லலாம். அதன் பின்னர் நாங்கள் ஜப வரிசையை முடித்த பிறகு, எனவே அது அதில் பாதியாக இருந்தால் நலமாயிருக்கும். எனக்கு அதிகம் தெரியாது, ஆனால் எனக்கு தெரிந்ததை கூறவே எனக்கு நீண்ட நேரம் பிடிக்கிறது. எனவே எனக்கு தெரிந்ததை நான் அதை மிக நன்றாக கூற விரும்புகிறேன். நான் என்னுடைய நேரத்தை அதனோடு எடுத்துக் கொள்கிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அது நல்லதுதான். நான் அங்கே கிண்டல் செய்து கொண்டே இருந்தேன். ஏனென்றால் நான் ஜப வரிசையில் இன்னும் 45 நிமிடங்கள் அல்லது ஏதோ ஒன்றில் இருக்க முயற்சிப்பேன். இன்றிரவு நான் வாசிக்க விரும்பும் ஒரு சிறு வேத வசனத்தை இங்கே வைத்திருக்கிறேன். ஒரு பாடப்பகுதியை எடுத்துக் கொள்கிறேன். தேவன் அதை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் வீட்டிற்கு வந்தவுடன் அதை வாசிக்க விரும்பினால் அது Mark 10:28 உள்ளது. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத்
தொடங்கினான்.
இப்பொழுது நான் எல்லாவற்றையும் விட்டுவிடுதல் என்பதன் பேரில் ஒரு சிறு பொருளின் பொருளை உருவாக்க ஒரு பாடப்பொருளை எடுக்க விரும்புகிறேன். அதன் பின்னர் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நாம் வியாதிஸ்தருக்காக ஜெபிப்போம். இப்பொழுது மார்க்குடன் அறிமுகமானவர்கள் 10 அதிகாரத்தை அதன் பின்னணியை குறித்துக் கொள்ளுங்கள். இயேசு விவாகரத்து செய்வதை குறித்து முன்பு பேசிக் கொண்டிருந்தார். அதன் பின்னர் அவர் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு காரியமும் கூட சம்பவிக்க வேண்டியதாக இருந்தது. அங்கே ஒரு ஐஸ்வர்யமான வாலிபன் அவரண்டை ஓடி வந்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அவர் அவரிடத்தில் கட்டளைகளை கை கொள்ள என்றார். அந்த வாலிபன், இதை நான் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் அல்லது என்ன கட்டளைகள் என்று கேட்டார். அவைகள் என்னவாக இருந்தன என்பதை அவர் அவனுக்கு கூறினார். அதற்கு அவன், நான் இதை கை கொண்டிருக்கிறேன் என்றான். அவர், ஆனால் ஒரு காரியத்தில் நீ குறைவுள்ளவனாய் இருக்கிறாய், நீ நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள விரும்பினால் பூரண சகுனராயிரு, அதன் பின்னர் உனக்குள்ள எல்லாவற்றையும் பெற்று அதை ஏழைகளுக்கு கொடு, உன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். நாம் பாடப்பொருளுக்கு பிரவேசிக்கும் முன்பு ஒரு சில நிமிடங்கள் அந்த வாலிப மனிதனை நாம் பின்தொடர்ந்து செல்வோம். இப்பொழுது நீங்கள் பாருங்கள், அந்த வாலிபன் எல்லாவற்றையும் விட்டுவிடும்படி கேட்கப்பட்டான், ஆனால் அவன் அதை செய்ய மறுத்துவிட்டான். சில சமயங்களில் நாம் செழிப்பு ஐஸ்வர்யங்கள் போன்றவற்றை வெற்றி என்று எடுத்துக் கொள்வோமானால், ஆனால் இந்த வாலிபன் ஒரு வெற்றிகரமான வாலிபனாய் இருந்தான். அவன் இன்னமும் நித்திய ஜீவனை பெற்றிருக்கவில்லை. எனவே சில சமயங்களில் வெற்றி என்பது தேவன் ஆசீர்வதிக்கப்படுவதை எப்பொழுதும் பொருட்படுத்துகிறதில்லை. ஆனால் நாம் அவனை பின்தொடர்ந்து பார்ப்போம். இப்பொழுது இங்கே அவனுடைய வாலிப பருவத்தில் இளமையில் ஒரு கால் ஒரு அழகான வாலிப நபராக உடை உடுத்தி இருந்த நபராக நாம் காண்கிறோம். வேதம் இயேசு அவனை நேசித்தார் என்று கூறியுள்ளது. அவன் ஒரு அருமையான நல்ல மென்மையான மனசாட்சி உடையவனாய் இருக்க வேண்டும். அவன் ஒரு அருமையான நபராக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவன் ஒருபோதும் கர்த்தராகிய இயேசுவின் புகழை பெறமாட்டான். ஏனென்றால் இயேசு அவனை நோக்கி பார்த்தபோது அவர் அவனிடத்தில் அன்பு கூர்ந்தார். அவன் ஒரு கரிவான முகபாவனை உடையவனாகவும், அவன் நல்ல தோற்றமுடையவனாகவும், ஒரு சுத்தமான பெருந்தன்மை உள்ளவனாகவும், நேர்மையான பையனாகவும் இருந்திருக்க வேண்டும். அவன் இயேசுவிடம் நடந்து சென்று ஒருவேளை உத்தமமாய் சிந்தித்துக் கொண்டே, நித்திய ஜீவனை பெற நான் என்ன செய்ய முடியும் என்பதை அறிய விரும்புகிறேன் என்று கூறினான். அவன் நித்திய ஜீவனை பெற தனக்கு உண்டாயிருந்ததை விட்டு போக வேண்டியதா இருந்த போது, அப்படியானால் உங்களால் அதை செய்ய முடியுமா என்ற கேள்வி வாசலடையில் இருந்தது. அந்த கேள்வி நம் ஒவ்வொருவருக்கும் முன்பாக உள்ளது. இயேசு உண்மையாகவே அவர் கொண்டிருந்த எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றும்படி அவனை கேட்டுக்கொண்டார். நாம் அந்த கதையை அறிவோம். அவன் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் துக்கம் கொண்டவனாய் போய்விட்டான். அப்பொழுது இயேசு திரும்பி ஒரு ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எவ்வளவு கடினமோ, அதே போல் ஒரு ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அவ்வளவு கடினமான ஒன்றாக இருக்கும். ஆனால் அது மனிதனால் கூடாத காரியம் ஆனால் என்று கூறினார். அவர் தேவனால் கூடாத காரியம் அல்ல என்றார். நாம் இந்த வாலிப தலைவரை பின்தொடர்ந்து பார்ப்போமா? அடுத்த முறை நாம் வேதத்தில் அவரை கண்டறிகிறோம். அவன் ஒருபோதும், அது அவனுக்கு மிகவும் கடினமாக சுமத்தப்பட்ட உடனே இயேசுவை பின்பற்றும் தருணத்தை அவன் புறக்கணித்தான். நீங்கள் பாருங்கள், நாம் நம்மால் முடிந்த ஒவ்வொரு காரியத்தையும் அதன் பின்னர் இயேசுவை பின்பற்ற விரும்புகிறோம். ஆனால் சில சமயங்களில் நாம் ஒவ்வொரு காரியத்தையும் விட்டுவிட வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். எனவே நாம் இரு கரங்களையும் அவர் மீது வைக்க வேண்டும். சில நேரங்களில் நாம் அதை நினைக்கிறோம். ஏனென்றால் அதாவது நாம் ஒரு பிடியை வைத்திருக்கிறோம். என்னுடைய இரண்டு சிறுமிகளிடத்தில் வழக்கமாக நான் கூறுகின்ற ஒரு சிறு காரியம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அவர்கள் இப்பொழுது மிகவும் சிறியவர்கள் அல்ல, அவர்கள் நன்கு வளர்ச்சியடைந்த பெண் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சிறியவர்களாக இருந்த போது அவர்களில் ஒருவள் ரெபேக்காள், அவள் மூத்தவள், மேலும் சாராள் அவள் சிறியவள். பெக்கிக்கு நீல நிற கண்களும் சாராளுக்கு பழுப்பு நிற கண்களும் உள்ளன. ஆனால் அவர்கள் இருவருமே தந்தையின் பெண் பிள்ளைகள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே அவர்கள் நான் வீட்டுக்கு வருவதை காண காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுதுமே என்னை காண விரும்புகிறார்கள். எனவே பெக்கி ஒரு விதமான உயரமான ஒல்லியான ஒரு பெண்ணை போன்றே இருந்தாள். சாராள் ஒரு சிறிய ஒரு விதமான ஒரு குட்டையான சிறிய உருவம் கொண்ட நபராயிருந்தாள். எனவே அவர்கள் நான் வீட்டுக்கு வருவதற்காக ஒரு இரவு காத்திருந்தனர். நான் கூட்டங்களுக்கு வெளியே சென்றிருந்தேன். நான் வீட்டில் இருப்பேன் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். எனவே அவர்கள் சிறிது நேரம் காத்திருக்கலாம் என்று அவர்கள் நினைத்தனர். நான் வீட்டிற்கு வந்தால் அவர்கள் என்னை காண விரும்பினர். பாருங்கள், மணலை தூவியவன் அவர்களுடைய கண்களில் மணலை தூவி இருக்க வேண்டும். அவர்களுக்கு தூக்கம் வந்துவிட்டது. இறுதியாக அவர்கள் தங்களுடைய அறைக்கு படுக்கைக்கு சென்றனர். நான் தாமதமாக வந்தேன். எனவே நான் உண்மையாகவே களைப்புற்று படுக்கைக்கு சென்றேன். கூட்டங்கள் போன்றவற்றுக்கு பிறகு, ஒரு சில வார கூட்டங்களுக்கு பிறகு என்னால் தூங்க முடியாத அளவிற்கு நான் மிகவும் சோர்வடைகிறேன். நான் ஏறக்குறைய 2 அல்லது 3 மணி நேரம் உறங்கி எழுந்து வரவேற்று உரையாடும் அறைக்குள் சென்று அப்படியே நாற்காலியில் அமர்ந்தேன். நான் அதிகாலையில் அங்கே நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். சிறிது நேரம் கழித்து பெக்கி தன்னுடைய படுக்கை அறைக்கு திரும்பினான். அவளது பகல் வெளிச்சம் என்பதை உணர்ந்தாள். அவள் கூட்டத்தினூடாக வெளியே நோக்கி பார்த்தாள். நான் அங்கே நாற்காலியில் அமர்ந்திருப்பதை அவள் கண்டாள். அவள் படுக்கையிலிருந்து எழுந்தாள். அவளால் முடிந்த அளவு கடினமாக அந்த சிறிய ஒல்லியான நீண்ட கால்களை நீட்டிக்கொண்டே ஓடி வந்தாள். பாருங்கள், அது சாராளை தூக்கத்திலிருந்து எழுப்பியது. உங்களுடைய பிள்ளைகள் அதை செய்கிறார்களா அல்லது இல்லையா என்று எனக்கு தெரியாது. ஆனால் என் மூத்த பிள்ளைக்கு நீங்கள் ஏதாவது ஒன்றை கொடுக்கும் போது இரண்டாவது பிள்ளை அந்த பயன்படுத்தப்பட்டதை எடுத்துக் கொள்கிறது. சாராள் ரெபேக்காளின் இரவு நேரம் ஆடையை அணிந்திருந்தார். உங்களுக்கு தெரியும், பாதங்கள் மிகப்பெரியதாகவும் அவளுக்கு மிகவும் பெரியதாகவும் இருந்தது. அவள் படுக்கையிலிருந்து எழும்பி வந்தாள். அந்த பெரிய ஆடைகள் பாதங்களில் பறந்து கொண்டிருந்தன. எனவே அவளால் ரெபேக்காளுடன் இணையாக ஓடி வர முடியவில்லை. எனவே ரெபேக்காள் அவளை முந்திக் கொண்டு இடத்தில் வந்தாள். அவள் என் மடியில் குதித்து இரு கரங்களினாலும் என்னை சுற்றி போட்டுக் கொண்டாள். ஏதோ ஒரு வகையில் அவள் என்னுடைய வலது முழங்காலில் இருந்தாள். அவளுடைய நீண்ட கால்கள் கீழே தரையை எட்டின. அவள் நன்கு சமநிலையில் இருந்தாள். உங்களுக்கு தெரியும், முதலில் தோன்றிய பெரிய ஸ்தாபனங்கள் சிலவற்றை இது எனக்கு நினைப்பூட்டுகிறது. உங்களுக்கு தெரியும், அவர்கள் நீண்ட காலமாக இங்கே இருக்கிறார்கள். ஒரு விதமான நீண்ட கால்கள் போன்றவற்றை நன்கு சமநிலையானவை. இதோ சாராள் வருகிறாள். அந்த சிறிய வாலிப சபை நீண்ட காலமாகவே இருந்து வந்ததல்ல என்பதை நீங்கள் அறிவீர்கள். பெக்கி அவளை அங்கே முந்திவிட்டதை அவள் ஒரு விதமாக கண்டாள். எனவே ரெபேக்காள் தன்னுடைய கரங்களை என்னை சுற்றி போட்டிருந்தாள். அவள் சுற்றி பார்த்தாள். அவள், சாராள் என் சகோதரியே, நீ ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றாள். அவள், நான் முதலில் இங்கு வந்திருந்தேன் என்றாள். மேலும் அவள், நான் முழு தந்தையையும் பெற்றுள்ளேன், உனக்காக எந்த இடமும் விடப்படவில்லை என்றாள். அவர்கள் எல்லா நேரத்திலும் அதை நம்மிடம் கூற முயற்சிக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் முதலில் இங்கிருந்தேன், நான் தந்தையின் முழு இடத்தையும் பெற்றுள்ளேன், உனக்கோ எந்த இடமும் விடப்படவில்லை என்றாள். பாவம் குட்டி சாராள் தன் தலையை கீழே குனிந்து கொண்டாள். அவளுடைய சிறிய உதடு கீழே தொங்க ஆரம்பித்தது. அவளுக்கு அந்த பெரிய பழுப்பு நிற கண்களில் கண்ணீர் வடிந்தோட துவங்கியது. பெக்கி தன்னுடைய தலையை என் தோள்பட்டையில் சாய்த்துக் கொண்டு என்னை ஒரு விதமாக கட்டிப்பிடித்து இருந்தாள். நான் என்னுடைய விரலை எடுத்து அந்த விதமாக சாராளிடம் நீட்டி மற்றொரு காலை வெளியேறுகிறேன். இதோ அவள் வந்து மற்றொரு காலை போட்டுக் கொண்டாள். ஏன், அவளால் தன்னை சமநிலைப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. அவளுடைய சிறிய கால்கள் தரையில் படவில்லை. ஆனால் எப்படியோ அவள் என் காலின் மேல் இருந்தாள். பாத்திரலா, எனவே அவள் அந்த விதமாக தள்ளாடி கொண்டிருந்தாள். சரி, அவள் விழுந்து விடாமல் இருக்க நான் 2 கரங்களையும் சேர்த்து அவளை இந்த விதமாக சுற்றி அவளை பிடித்துக் கொண்டேன். நான் அவளை எனக்கு அருகில் பிடித்துக் கொண்டிருந்தேன். அவள் தன்னுடைய சிறிய தலையை என் மீது சிறிது நேரம் வைத்திருந்தாள். அவள் எழுந்து பெக்கியை பார்த்து, இப்பொழுது என் சகோதரியான ரெபேக்காள் என்று கூறி நானும் கூட உன்னிடத்தில் ஒன்றை கூற விரும்புகிறேன் என்றாள். அவள், நீ ஒருவேளை அப்பாவை முழுமையாக பிடித்திருக்கலாம், ஆனால் என் அப்பா என்னை முழுமையாக பிடித்திருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றான். எனவே அதுவே உண்மை. எனவே அந்த விதமாகத்தான் நாம் விரும்புகிறோம். அவர் நம் எல்லோரையும் கொண்டிருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆகையால் எல்லாவற்றிலும் அதை செய்ய நாம் விசுவாசத்தினால் அங்கு நடந்து சென்று அவரை விசுவாசிக்க வேண்டும். அவ்வளவுதான், அப்படியே விசுவாசியுங்கள். நாம் அதை விளக்கிக் கூற முடியாது, அதை விளக்குவதற்கு வழியே இல்லை. நாம் அதை அப்படியே விசுவாசித்து அதை அந்த விதமாக எடுத்துக் கொள்கிறோம். இந்த ஐஸ்வர்யமான வாலிபன் அவன் தன்னை கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுக்க மறுத்துவிட்டான், எனவே அவன் அங்கிருந்து சென்று விட்டான். நாம் பின்னர் அவரை கண்டறிகிறோம். அதாவது அவர் ஆத்துமாவை இழைப்பார் என்று கூறும் வரையில், அவருடைய களஞ்சியங்கள் அவ்வளவு நிறைந்திருக்கும் வரைக்கும் அவர் மிகவும் செழிப்படைந்திருந்தான். ஓ, அவருக்கு ஒவ்வொரு காரியமும் செழிப்படைந்திருந்தது. அவருக்கு மிக அதிகமாக இருந்தது. அவருக்கு ஒன்றுமே தேவையற்றதா இருந்தது. ஆனால் ஏதோ ஒன்று சம்பவித்தது. அடுத்த முறை நாம் அவரை பார்த்தபோது, அவன் பாதாளத்தில் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது, அவன் தூரத்தில் இருந்து ஆபிரகாமின் மடியில் பிச்சைக்காரனை கண்டான். கர்த்தராகிய இயேசுவை பின்பற்ற அவன் எல்லாவற்றையும் விட்டுச் செல்ல மனதாயிருக்கவில்லை என்பதே அதற்கு காரணம். அப்பொழுது இது நிகழ்ந்த போது, அந்த இளம் தலைவன் தான் கொண்டிருந்ததை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்ற விருப்பம் இல்லாது இருந்த போது, பேதுருவின் மனதில் இந்த விதமான ஒரு எண்ணம் உதித்திருக்கும். அவன் தான் அந்த கருத்தை கூறினான், அல்லது அந்த கேள்வியை கேட்டான், அதை எடுப்பினான் என்று நான் நினைக்கிறேன். மேலும் இப்பொழுது உம்மை பின்பற்றும்படி நாங்கள் யாவரையும் விட்டுவிட்டோம். நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டிருக்கிறோம். நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்பதை பாருங்கள். நாங்கள் எங்களுடைய வீடுகளை விட்டுவிட்டோம். நாங்கள் எங்களுடைய குடும்பங்களை விட்டுவிட்டோம். நாங்கள் எங்களுடைய நிலங்களை விட்டுவிட்டோம். நாங்கள் எங்களிடம் இருந்த எல்லாவற்றையும் விட்டுவிட்டோம் என்றனர். அது அவருக்கு புரிய ஆரம்பித்தது. அவன் ஊழியத்தில் மிகவும் மூழ்கி கிறிஸ்துவை கவனித்துக் கொண்டிருந்திருக்கலாம். அதுபோன்று, அதாவது அவன் தன்னுடைய வீட்டை விட்டு சென்றிருந்தான் என்பது அவருக்கு ஒருபோதும் விளங்கவில்லை. அவன் தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று விட்டான். அவன் தன்னுடைய தகப்பனையும் தன்னுடைய தாயையும் விட்டுவிட்டு இருந்தான். அவன் இயேசுவை பின்பற்ற தனக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் விட்டுவிட்டு
இருந்தான்.
ஆனால் அதைத்தான் சரியாக தேவன் கேட்கிறார். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றுங்கள். அது தேவனுடைய தேவையாய் உள்ளது. நாமும் கூட அதை செய்ய வேண்டும். சில நேரங்களில் நாம் நம்முடைய சிந்தனைகளையே விட்டுவிட வேண்டும். எந்த காரியத்தை குறித்து நம்முடைய சிந்தனைகளும் தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக இருக்குமானால், நாம் நம்முடைய சொந்த சிந்தனையை விட்டுவிட்டு அவரை பின்பற்ற வேண்டும். நாம் அவரை பின்பற்றக்கூடிய ஒரே வழி அவருடைய வார்த்தையை பின்பற்றி அதற்கு கீழ்ப்படிவதேயாகும். நாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்ற வேண்டும் என்பதே தேவனுடைய வேண்டுகோளும் தேவனுடைய தேவையாயும் உள்ளது. ஆனால் அவ்வாறு செய்யும் போது நாம் சில சமயங்களில் நம்முடைய நண்பர்களை விட்டுவிட வேண்டியதாய் உள்ளது. அநேக சமயங்களில் அதை செய்வது ஒரு கடினமான காரியமாக இருக்கிறது. இப்பொழுது அநேக ஜனங்கள் அவர்கள் முதலில் கிறிஸ்துவுக்குள் வந்து ஆவியினால் நிரப்பப்பட்ட போது, ஒரு கால் பெண்களைப் போலவே ஒவ்வொரு குறிப்பிட்ட இரவிலும் அவர்கள் ஏதோ ஒரு விதமான விருந்துக்கு சென்று அவர்கள் அக்கம் பக்கத்தில் சீட்டு விளையாட்டை விளையாடி கொண்டிருந்தனர். எல்லா அண்டைவிட்டாரோடும் மற்றும் பலரோடும் பழகி அக்கம் பக்கத்தில் உள்ள குறிப்பிட்ட சங்கங்களை சேர்ந்தவர்கள் அவர்கள் சென்று சீட்டு விளையாட்டை விளையாடுகிறார்கள். எந்த ஸ்திரீகள் அதை குறித்து ஏதோ ஒன்றை கூறப்போகிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் அதை புரிந்து கொள்ளப் போவதில்லை. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் அந்த காரியத்தை விட்டுவிட வேண்டும். ஏனென்றால் சூதாடுவது சீட்டு விளையாடுவது சரியல்ல. நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றினால் நீங்கள் அதை விட்டுவிட வேண்டும். சில நேரங்களில் நம்முடைய சபைகளில் உள்ள ஸ்திரீகள் அவர்கள் குட்டைக்கால் சட்டை போன்ற ஒழுக்கக்கேடான ஆடைகளையும் மற்றும் மேலும் இந்த இறுக்கமான அரைகுறை ஆடைகளையே அணிந்து பழக்கப்பட்டவர்கள். வேதமோ ஒரு ஸ்திரீ இப்படிப்பட்ட உடையை அணிவது தேவனுக்கு அருவறுப்பானது என்று கூறியுள்ளது. அவள் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை, அவள் அதை விட்டுவிட வேண்டும். சில சமயங்களில் பெண்கள் அவர்கள் இந்த வழியில் வந்து ரட்சிக்கப்படும் போது அவர்கள் தங்களுடைய தலைமுடியை கத்தரிப்பதற்கு பழக்கப்பட்டிருப்பதை காண்கிறோம். அவர்கள் மற்ற உலகத்தாரை போல புகழ் வாய்ந்தவர்களாக இருக்க விரும்புகிறார்கள். ஆனால் அவர்கள் அதை கண்டறிகிறார்கள். அது ஒரு கடினமான காரியம். ஏனென்றால் அவர்கள் உங்களை பண்டைய நாகரிகம் என்று அழைப்பார்கள். நீங்கள் ஒரு கிறிஸ்தவனை போல உடை உடுத்துவதற்கும் ஒரு கிறிஸ்தவனை போல நடந்து கொள்வதற்கும் ஒரு கிறிஸ்தவனை போல ஜீவிக்கும் போதெல்லாம் அவர்கள் உங்களை பண்டைய நாகரிகம் உள்ளவர்கள் என்று அழைப்பார்கள். ஆனால் நீங்கள் அவரை பின்பற்ற எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும். இயேசு கூறினார், இல்லை வேதம் உலகத்திலோ அல்லது உலகத்தின் காரியங்களிலும் அன்பு கூறுகிறவனிடத்தில் தேவனுடைய அன்பு அவனுக்குள் இருக்கவில்லை என்று கூறுகிறார். சரி, எல்லாவற்றையுமே விட்டுவிடுதல் அவசியம். அதோ நீங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்ற மனப்பூர்வமாக இருக்கும் போது, அப்பொழுது நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆனால் அந்த காரியங்கள் தவறானவை என்பதை நீங்கள் அறிந்திருக்க முடியாது. அவர்கள் தவறாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். சீட்டு விளையாடுதல், சிகரெட் புகைத்தல், மது அருந்துதல், ஒழுக்கக்கேடான ஆடைகளை அணிதல் என்று வேதம் அவர்களுக்கு எதிராக உள்ளது. மேலும் அதன் பின்னர் ஒரு கிறிஸ்தவன் என்று உரிமை கோருதல். உங்களுக்குள் இருக்கும் அந்த ஆவி அதை கண்டிக்கவில்லை என்றால் அப்படி உங்களுக்குள் இருக்கும் ஆவியில் ஏதோ தவறு உள்ளது. ஏனென்றால் வார்த்தையை எழுதின தேவன் வார்த்தையா இருக்கிறார். அந்த வார்த்தை உங்களுக்குள் இருக்கிறது, அது உங்களை கண்டனம் செய்கிறது. அது அவ்வாறு செய்ய வேண்டும். அது அவ்வாறு இல்லை என்றால் நீங்கள் வஞ்சிக்கப்படுகிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை எழுதும் போது நீங்கள் அதற்கு முரணாக, நீங்கள் எப்படி திரும்பி அதற்கு மாறாக செயல்பட்டு விட்டு பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் கூற முடியுமா? உங்களால் அதை செய்ய முடியாது. எனவே சிகரெட் புகைத்தல், விஸ்கி குடித்தல், சீட்டு விளையாடுதல், முடியை வெட்டுதல், குட்டைக்கால் சட்டை எழுதல், இந்த மற்ற காரியங்கள் தவறாய், பாவமுள்ள தவறாய் இருக்கின்றன. நீங்கள் அதை விட்டுவிடாத வரையில் நீங்கள் ஒருபோதும் எங்கும் செல்ல மாட்டீர்கள். அது நம்முடைய பெந்தேகோஸ்தே அசைவுகளுக்குள் ஊர்ந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு அவமானம், நீங்கள் வெட்கப்பட வேண்டும். நாம் ஒரு உலகளாவிய எழுப்புதலை கொண்டிருக்க முடியாது என்பதில் வியப்பொன்றுமில்லை. நமக்கு ஒரு பெந்தேகோஸ்தே எழுப்புதல் இருக்க முடியாது என்பதில் வியப்பொன்றுமில்லை. ஏதோ காரியம் சம்பவித்துள்ளது, அது உண்மை. நாம் தடைகளை நீக்கிவிட்டோம். நடக்கக்கூடாத காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆகையால் நீங்கள் எல்லாவற்றையும் விட்டு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். நீங்கள் உங்களுடைய சொந்த கருத்துக்களை விட்டுவிட வேண்டும். நீங்கள் அவருடைய வார்த்தையோடு ஒத்துழைக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அவர் உரைத்த எந்த வார்த்தையையும் ஒருபோது மறுதளிக்க மாட்டார். வேதம் பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டுள்ளது. வேதம் அவ்வண்ணமாய் கூறியுள்ளது. அப்படியானால் வேதாகம வார்த்தைகள் தேவனாயிருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். எப்பொழுது வார்த்தை ஆவியாகி நமக்குள் வாசம் செய்கிறது, நான் உங்களோடும் உங்களுக்குள்ள உலகத்தின் முடிவு பரியந்தம் இருப்பேன். எப்பொழுது வேதாகமத்தை எழுதின அதே தேவன் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. நீங்கள் உலகத்தின் காரியங்களுக்கு மறித்தவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய சொந்த சிந்தனைகளுக்கு மறித்து போய் கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தை உங்களுக்குள் இருக்கும். அங்கே அப்பொழுது நீங்கள் அவரை பின்தொடர எல்லாவற்றையும் விட்டுவிடுகிறீர்கள். உங்களுடைய சொந்த சிந்தனைகள் அல்ல. அவர் என்ன கூறுகிறாரோ ஏன் சித்தம் அல்ல, கர்த்தாவே உம்முடையதே என்று கூறுகிறீர்கள். அப்பொழுது நீங்கள் தேவனுடைய வார்த்தையோடு இணைய துவங்குகிறீர்கள். அங்கே நீண்ட நேரம் தரித்திருக்க முடியாது, ஆனால் நான் இன்னும் சற்று மேற்கொண்டு செல்வேன். ஆனால் நீங்களோ எல்லாவற்றையும் விட்டுவிட்டால் அப்படியானால் எனக்கு என்ன கிடைக்கும்? எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் எதை பெறுவேன்?
You can expect the world to make fun of you.
உலகம் உங்களை பரிகசிக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். உலகம் உங்களை எல்லா விதமான கௌரவமற்ற பெயர்களை கொண்டு அழைக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். அவர்கள் உங்களை அழைக்கக்கூடிய எந்த காரியத்தாலும் அவர்கள் அழைப்பார்கள். நீங்கள் நிந்திக்கப்பட்டு புறக்கணிக்கப்படுவீர்கள். அவர் இமானுவேல் என்பதனால் தேவன் அவருக்குள் வாசம் செய்கிறார். அவர் உள்ளே வந்தவுடன் அவருடைய சொந்த சபை அவரை சபையிலிருந்து விலக்கும் வரை அது அவரை அவருடைய சொந்த சபைக்கே மிகவும் வினோதமாக்கியது. அவர்கள்தான் அவரை சிலுவையில் தொங்கவிட்டிருந்தனர். அவர்கள்தான் அவரை ஆக்கிரமிப்படுத்தினர். அவர் ஜனங்களை நேசித்தார். அவருடைய முழு இருதயமும் ஜனங்களுக்காகவே இருந்தது. ஆனால் தேவனை பின்பற்றும்படியாக அவர் எல்லாவற்றையும் புறக்கணிக்க வேண்டியதாக இருந்தது. ஆகையால் நாம் தேவனை பின்பற்றும்படியாக ஒவ்வொரு காரியத்தையும் விட்டுவிட வேண்டும். இப்பொழுது எனக்கு ஈடாக என்ன கிடைக்கும்? நாம் எதிர்பார்க்கிறதில்லை. நாம் சில சமயங்களில் ஊழியக்காரர்களாகிய நாம் மனமாற்றம் அடைந்தவர்களுக்காக இதை சற்று அதிகமாகவே உபயோகிக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். ஓ கிறிஸ்துவண்டை வாருங்கள், ஒவ்வொரு காரியமும் அருமையாயிருக்கிறது. ஆனால் நீங்கள் பாருங்கள், அந்த ஒவ்வொரு காரியமும் ஒரு சுலபமான மலர்படுக்கையாய் உள்ளது என்று கூறுகிறோம். அது அந்த விதமாக இல்லை. ஏனென்றால் எந்த கிறிஸ்தவனும், வேதம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று உரைத்துள்ளது. ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தமாக நீங்கள் துன்புறுத்தப்படாமல் இருந்தால் அப்பொழுது ஏதோ காரியம் தவறாய் உள்ளது. பிசாசு உங்களை பின்தொடரவில்லை என்றால் அவர் உங்களை பிடித்து விட்டார் என்பதாகும். அவ்வளவுதான். ஏனென்றால் அவர் உங்களை பின்தொடரும் வரைக்கும் அவர் உங்களை இன்னும் பிடிக்கவில்லை என்பதற்கு அதுவே ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆனால் அவர் உங்களை பின்தொடரவில்லை என்றால் அது அவர் உங்களை பிடித்து விட்டார் என்பதற்கு ஒரு அடையாளமாக உள்ளது. ஆம். எனவே நினைவிருக்கட்டும், அவர் உங்களை குறித்து சத்தமிட்டுக் கொண்டிருக்கும் வரையில் நீங்கள் அவரை காட்டிலும் இன்னும் ஒரு சில அடிகள் முன்னால் இருக்கிறீர்கள். அப்படியே தொடர்ந்து சென்று கொண்டே இருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அவர் கலிகூறுங்கள், மிகவும் கலிகூறுங்கள். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளை இப்படி துன்பப்படுத்தினார்கள் என்றார். அது உண்மை. ஒரு தொங்கிக் கொண்ட முகத்தோடு சென்று பாருங்கள், நான் அதை செய்திருக்க கூடாது, அவர்கள் என்னை குறித்து யாராவது பேசுவதை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது என்று நான் இருக்கிறேன். நான் பண்டைய நாகரிகமானவன் என்றும் நான் இது அது அல்லது மற்றது என்றும் கூறலாம் என்கிறீர்கள். ஓ அவருடைய நாமத்தின் நிந்தையை உங்களால் சுமக்க முடிந்ததினால் நீங்கள் அதை குறித்து மிகவும் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அவருடைய கற்பனைகளை கை கொண்டதன் மூலம் நீங்கள் அதை செய்யும்படி அது தூண்டியது. ஆனால் இதையும் கூட நான் கூற விரும்புகிறேன், நம்மால் முடிந்த அளவு துரிதமாக முடிப்போம். தேவன் எந்த விதத்திலும் எந்த மனிதனுக்கும் கடனாளியாக இருக்க மாட்டார். தேவன் எந்த மனிதனுக்கும் கடன் பட்டிருக்க மாட்டார். நீங்கள் தேவனுக்காக அதை செய்திருந்தால், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இருந்தால், தேவன் உங்களுக்கு 1000 மடங்கு பலனை அளிப்பார். சரி, தேவன் அதை திரும்ப செலுத்துவார். நீங்கள் உலகத்தின் காரியங்களையும் விட்டு விடுகிறீர்கள், அப்பொழுது தேவன் உங்களுக்கு அநேக முறை பதிலளிப்பார். என்றிரவை இங்கு எத்தனை பேர் அதை குறித்து ஒரு சாட்சியாக இருக்கிறீர்கள்? பாருங்கள், தேவன் பதிலளிப்பார் என்பதை நாம் யாவரும் அறிவோம். இப்பொழுது எல்லாவற்றையும் விட்டுவிட்ட ஒரு சில கதாபாத்திரங்களை நாம் எடுத்துக் கொள்வோம். நாம் முதலில் விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாமை எடுத்துக் கொள்வோம். ஆபிரகாம் தன்னுடைய சொந்த நிலத்தையும் அவருக்கு சொந்தமான சொத்துக்களையும் மற்ற எல்லாவற்றையும் விட்டுவிட்டார். அவன் ஊர் என்னும் பட்டணமாகிய கல்தேயாவில் இருந்து
அழைக்கப்பட்டான்.
அவன் தன்னுடைய தேசத்தையும் தன்னுடைய வீட்டையும் தன்னுடைய ஜனங்களையும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனை பின்பற்றினான். அவன் எல்லாவற்றையும் பின்னே அப்படியே விட்டுவிட வேண்டியதாக இருந்தது. அவன் தன்னுடைய தேசத்தையும் தன்னுடைய சொத்துக்களையும் கல்தேயாவில் உள்ள ஊர் தேசத்தில் விட்டுவிட்டான். அவன் தன்னுடைய ஆஸ்தியை விட்டுவிட்டான். தேவன் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் முழுவதையும் கொடுத்தார். தேவன் அதிக வட்டியோடு திரும்ப செலுத்துகிறார். அவர் அவனை அந்த நாளில் அங்கே கொடுத்தார். அவர் அவனை சந்தித்த போது அவர், ஆபிரகாமே எழுந்திரு, கிழக்கு வடக்கு மேற்கு தெற்கே நோக்கிப்பார், அவை எல்லாவற்றையும் நான் உனக்கு அளிக்கிறேன், அவை யாவும் உன்னுடையதே என்றார். இந்திரவு கிறிஸ்தவர்களோடு உள்ள காரியமும் அதுதான். தேவன் அதை நமக்கு அளிக்கிறார், ஆனால் நாம் அதை ஆராய பயப்படுகிறோம். நீங்கள் ஒரு கிறிஸ்தவராகும் போது நீங்கள் வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு வாக்குத்தத்திற்கும் ஒரு சுதந்திரவாளியா இருக்கிறீர்கள். அது உண்மை. தேவன் வாக்குத்தம் செய்துள்ள ஒவ்வொரு காரியமும் உங்களுடையதா இருக்கிறது. அது ஒரு மகத்தான பெரிய மேலே மூடின நீண்ட தூண்களை கொண்ட நடைபாதையை போன்றதாய் உள்ளது. நாம் யாவரும் ஒரே ஆவியினாலே இந்த மேலே மூடின நீண்ட தூண்களை கொண்ட நடைபாதைக்குள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அது கிறிஸ்துவாகும். சரி, யாராவது எனக்கு ஏதாவது ஒன்றை கொடுத்தால் நான் சுற்றுமுற்றும் பார்த்து எனக்கு என்ன சொந்தமானது என்று கண்டறிய போகிறேன். இன்றிரவு கிறிஸ்தவர்கள் அதைத்தான் செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் பெற்றுள்ளதை கண்டறியுங்கள். ஏதோ ஒன்று சற்று உயரமாக இருந்தால் என்னால் அதை அடைய முடியவில்லை என்றால் நான் எனக்காக ஒரு படி ஏணியை வைத்துக் கொண்டு அதற்கு மேலே ஏறி செல்வேன். வேதாகமத்தில் தேவன் வாக்குத்தம் செய்துள்ள ஏதோ ஒன்று எட்ட முடியாததாக தென்பட்டால் நான் முழங்காலில் நின்று யாக்கோபின் ஏணியில் அதை அடையும் வரை ஏறி செல்வேன். ஏனென்றால் அது என்னுடைய. தேவன் அதை எனக்கு அளித்தார். தெய்வீக சுகமளித்தல் வேதாகமத்தில் வாக்களிக்கப்பட்டிருந்தால் நான் சுகமாய் இருந்தால் தேவனதை எனக்கு அளிக்கும் வரை நான் அங்கேயே தரித்திருப்பேன். ஏனென்றால் அது ஒரு வாக்குத்தமாக இருக்கிறது. நான் உலகத்தை விட்டுவிட்டால் தேவன் எனக்கு பரிசுத்தாவியை கொடுப்பதாக அவர் வாக்குப்படினார். அவரது எனக்கு அளிக்கும் வரை நான் அங்கேயே தரித்திருப்பேன். ஏனென்றால் அவரது வாக்குத்தம் செய்துள்ளார். தேவன் என்னுடைய இதயத்தின் வாஞ்சையை எனக்கு தருவதாக வாக்களித்திருந்தால், என்னுடைய இதயத்தின் வாஞ்சை சரியான காரியமாக இருந்தால், தேவனதை அளிக்கும் வரை நான் அங்கேயே தரித்திருப்பேன். ஏனென்றால் அது ஒரு வாக்குத்தமாக இருக்கிறது. நான் முழு உலகத்தையும் விட்டுவிட்டேன். நான் அவரை பின்பற்றி நடக்க விரும்புகிறேன். அவர் பலனை அளிப்பார். அது உண்மை என்பதை நான் அறிவேன். அது முற்றிலும் சரியே. அவன் என்ன செய்தான்? அவன் தன்னுடைய நிலத்தையும் தன்னுடைய தேசத்தையும் விட்டுவிட்டான். தேவன் அவனுக்கு முழு மாகாணத்தையும் இல்லை, முழு பாலஸ்தீனா கண்டம் முழுவதையும் கொடுத்தார். அவன் அங்கே இருந்த தனது சிறிய நிலத்தையும், ஒருவேளை அவனுடைய வீடு அமைந்திருந்த ஒரு ஏக்கர் நிலத்தையும், அவனுடைய பழைய வீட்டையும், பாலஸ்தீனாவில் இருந்த ஒவ்வொரு காரியத்தையும் பெற்றுக் கொள்ள விட்டுவிட்டான். நல்லது. ஆனால் முதல் காரியம், அவன் தன்னை பிரித்துக் கொள்ள வேண்டியதாக இருந்தது. அவன் தன்னுடைய ஜனங்களிடத்திலிருந்தும் அவருக்கு பிரியமானவர்கள் எல்லோரிடத்திலிருந்தும், அவன் பழகிய பழைய கூட்டாளியிடத்திலிருந்தும், அவனோடு பாபிலோனிலிருந்து வந்திருந்த அவனுடைய சிறுவயது நண்பர்கள், அவனுடைய சகோதரர்கள் சகோதரிகள், அவருக்கு தெரிந்த எல்லா நண்பர்களும், அவனுடைய கூட்டாளியிடமிருந்தும் பிரிந்து சென்றான். தேவன் அவனை அழைத்த போது அவர், உன் இனத்தாரை விட்டு உன்னை பிரித்துக்கொள், அவன் எல்லாவற்றிலிருந்து விலகிச்செல் என்றார். இப்பொழுது அது கடினமாக இருந்தது. ஆனால் அவன் தன்னுடைய எல்லா இனத்தாரின் என்றும் தன்னை பிரித்துக் கொண்டான். ஏனென்றால் அவர்கள் அவனுடன் இணங்கவில்லை. அவர்கள் இணங்குவார்கள் என்று உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? இங்கே 75 வயதுடைய ஒரு வயோதிக மனிதன், 65 வயதுடைய மனைவியோடு என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? நான் இங்கே தேவனை சந்தித்தேன். இப்பொழுது நான் சாரால் மூலம் ஒரு குழந்தையை பெற்றுக் கொள்ளப் போவதாக அவர் என்னிடம் கூறினார் என்று கூறினார். ஏன்? அவர்கள், அவருடைய மருத்துவ நண்பர் இந்த வயோதிக மனிதனுக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது என்று கூறியிருப்பார். ஆனால் அவன் ஏற்கனவே துணிகளை மாட்டு ஊசிகளையும் மற்றும் விளையாட்டு பொருட்களையும் மற்ற எல்லாவற்றையும் வாங்கி அதற்காக ஆயத்தமாக கொண்டிருந்தார். ஏனென்றால் அவர் அதை பெற்றுக் கொள்ளப் போகிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார். அது உண்மை. அதற்கொன்றுமில்லை. ஏன்? தேவரதை வாக்கு பண்ணினார். சரி, அந்த கூட்ட ஜனங்கள் அவரை பரிகசித்து அவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டதாக எண்ணினால் அவர்கள் ஒவ்வொரு விசுவாசியையும் அந்த விதமாகவே எண்ணுகின்றனர். ஆபிரகாமின் வித்து யாவரும் ஒரே காரியத்தை கொண்டுள்ளனர். அது உண்மை. சில சமயங்களில் உங்களுடைய சபையானது, உங்களுடைய சங்கங்கள், உங்களுடைய இடங்கள், சுற்றுப்புறத்தில் உள்ள உங்களுடைய ஐக்கியங்கள், உங்களுடைய கூட்டாளிகள் உங்களை வெளியே தள்ளுவர். சில சமயங்களில் உங்களுடைய காதலன் அல்லது உங்களுடைய காதலி உங்களை புறக்கணித்து விடுவார்கள். ஆனால் நீங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றும்படி தேவன் கேட்கிறார். அவருக்கு முரணாய் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றுங்கள்.
Abraham forsaken his people, what did he get in back?
எப்பொழுது ஆபிரகாம் தன்னுடைய ஜனங்களை விட்டுவிட்ட போது அதில் அவருக்கு என்ன கிடைத்தது? அதை தவிர வேற என்ன வருகிறது? அவர் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனானார். தேவன் அவனை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக்கினார். அவன் சிறிதளவே விட்டுவிட்டான். அப்பொழுது அவன் என்னவானார் என்று பாருங்கள். இயேசு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னை தகப்பன்மார்களையும் தாய்மார்களையும் இப்படி பலரை உடையவனாய் இருப்பான் என்றார். ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றுவதன் மூலம் என்ன பெற்றார் என்பதை பாருங்கள். ஆமையா, அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். ஆனால் முதலாவதாக அவன் எல்லா அவிசுவாசத்தினின்றும் அவனுடைய குளிர்ந்த வெதுவெதுப்பான சபையங்கத்தினரான சகோதரன் லோத்தினின்றும் தன்னை பிரித்துக் கொள்ள வேண்டியதாயிருந்தது. அதற்காக அவன் தானே விட்டுவிட வேண்டியதாயிருந்தது. அதில் அவிசுவாசத்தை கொண்டுள்ள ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் உங்களை பிரித்துக் கொள்ள வேண்டும். எந்த காரியத்தையுமே, அது ஒரு கோட்பாடாக இருந்தாலும், நீங்கள் ஒரு சபையில் இருந்தால் நீங்கள் சார்ந்திருப்பதெல்லாம் ஒரு கோட்பாடாக இருந்தால், வார்த்தையை விசுவாசிக்காமல் இருந்தால், வார்த்தைக்கு முரணாக இருந்தால், கோட்பாடு வார்த்தைக்கு முரணாய் உள்ளது. நீங்கள் அதை விட்டுவிட வேண்டும். நீங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும். தேவன் ஆபிரகாமை முற்றிலுமாக தமக்கு கீழ்ப்படியும் வரைக்கும் அவரை ஒருபோதும் ஆசீர்வதிக்கவில்லை. ஆபிரகாம் தன்னுடைய தகப்பனாரை அழைத்து செல்ல விரும்பினார். அந்த வயோதிக மனிதன் எல்லா நேரத்திலும் இடையூறாக இருந்தான். முடிவிலே அவர் மரித்தான். அதன் பின்னர் லோத்துடன் சண்டையும் மற்ற எல்லா காரியங்களும் உண்டானது. ஆபிரகாம் தேவனுக்கு முழுவதுமாக கீழ்ப்படிந்து தன்னை பிரித்துக் கொண்டவுடனே லோத்து சோதோமில் அவன் போக விரும்பின அந்த நல்ல தேசங்களுக்கு செல்ல அப்பொழுது தேவன் ஆபிரகாமுக்கு தோன்றி, உன் கண்களை இரண்டெடுத்துப்பார், நான் முழு காரியத்தையும் உனக்கு அளிக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தான் பிரிக்கப்பட்டார். தேவனே அவரை பின்பற்றும்படியாக எல்லோரையும் பிரித்தவராயிருந்தார். அவன் விசுவாசத்தின் தகப்பனாயிருக்கிறான். அவன் தான் உண்மையுள்ளவன் என்று நாம் விசுவாசிக்கிறோம். வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கும் அவருடைய வித்துக்கும் கொடுக்கப்பட்டது. கிறிஸ்தவுக்குள் மறித்த நாம் ஆபிரகாமின் சந்ததியாய் வாக்குத்தத்தின்படியே அவரோடு சுந்தரவாளிகளாயிருக்கிறோம். இஸ்ரவேல எகிப்தை விட்டு புறப்பட்டனர். அவர்கள் எகிப்தில் இருந்த பண்டைய தேசங்களை விட்டுவிட்டனர். எதை பெற்றுக் கொள்ள? பாலஸ்தீனம். அவர்கள் எகிப்தில் உள்ள அந்த பயங்கரமான இடத்தில் இருந்தும் ஆளோட்டிகளையும் விட்டு வந்திருந்தனர். இன்றைக்கு அநேக ஜனங்கள் இங்கே வீதியில் வாலிப பெண்கள் புகைப்பிடித்தல், மது அருந்துதல், அன்று நாள் நாம் இங்கே வானொலியில் கேட்டது போல இந்த காவல்துறையினர் வந்து அங்கே வீதியில் இருந்து அந்த வாலிப பெண்களை கைது செய்ய வேண்டியதாக இருந்தது. அந்த பழைய பிசாசின் ஆவியோடு மூர்க்கத்தனமாகி இந்த புதிய பூகி பூகி அவர்களை என்னவாக அழைக்கிறார்களோ, அங்கே வெளியே தெருவில் அவர்களுடைய சிந்தையில் பைத்தியம் பிடித்து விட்டது. பார்த்தீர்களா? உண்மையாகவே ஒரு வாலிப பெண்மணி அவளை குறித்தும், அவளை அல்லது ஒரு வாலிப மனிதனை குறித்தும் ஒரு மிகச்சிறிய அளவு பண்பு நலன்களை கொண்டிருப்பாளானால் அந்த காரியம்தான் அவர்கள் அதை செய்யும்படி செய்யும் ஆளூட்டியாகும். நீங்கள் அதை விட்டுவிடுங்கள். தேவன் உங்களுக்கு ஒரு நடத்தை தருவார். ஓ என்னை, அவர் நிச்சயம் செய்வார். நீங்கள் அதை விட்டுவிட்டால் அவர் உங்களுக்கு ஒன்றை தருவார். ஆனால் நீங்கள் அதை பெற்றுக் கொள்ள அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும். நீங்கள் இவ்விரண்டையும் தொடர்ந்து செய்ய முடியாது. அவன் பாலஸ்தீனாவை பெற்றுக் கொண்டான். ஆபிரகாம் பெற்றுக் கொண்டான், இல்லை இஸ்ரவேலர் பெற்றுக் கொண்டனர். அவன் பாலஸ்தீனாவை ஒரு நிலமாக பெற்றுக் கொண்டான். அவர்கள் பழைய தேசத்தை அங்கே விட்டுவிட்டு பாலஸ்தீனாவை பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்தை பெற்றுக் கொண்டனர். ஆமையா, அவர்கள் எதை விட்டு சென்றனர்? அவர்கள் எகிப்தில் உள்ள ஆளூட்டியின் கீழ் உஷ்ணமான சூரியனை விட்டுவிட்டனர். அந்த உஷ்ணமான சூரிய வெளிச்சத்தை அங்கேயே விட்டுவிட்டதற்காக அவர்கள் என்ன பெற்றார்கள்? அவர்கள் அக்னிஸ்தம்பத்தின் ஒளியின் கீழ் நடக்க வேண்டியதாக இருந்தது. தேவனுடைய அக்னிஸ்தம்பத்தின் ஒளியில் நடப்பதற்காக அந்த உஷ்ணமான சூரியனை அங்கேயே விட்டுவிட்டனர். என்ன ஒரு பரிமாற்றம்! நான் அதை பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் விரும்பவில்லையா? ஒரு அக்னிஸ்தம்பம், இயற்கையான சூரிய வெளிச்சத்தில் நடந்து சென்று அங்கு பணிபுரியும் ஆலோட்டிகளின் கீழ் நடந்து கொண்டிருந்தவர்கள் அங்கே வெளியே வந்து தேவனுடைய வெளிச்சத்தில் பரிசுத்த ஆவியின் வல்லமையின் கீழ் நடக்க ஒரு அக்னிஸ்தம்பம் அவர்களை ஒரு வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு வழிநடத்திக் கொண்டிருந்தது. இன்றைக்கும் அதே காரியம்தான். இந்த உலகத்தின் ஒளியிலிருந்தும் உலகத்திற்குரிய காரியங்களில் இருந்தும் வெளியே நடந்து சென்று தேவனுடைய வெளிச்சத்தில் நடக்க அது உங்களை வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு வழி நடத்துகிறது. அவர்கள் எகிப்தின் பழைய பூண்டு பானைகளையும் இறைச்சி பானைகளையும் கூட எகிப்தில் விட்டுவிட்டனர். அவர்கள் தங்களுடைய பழைய இறைச்சி பானைகளை விட்டுவிட்ட போது அவர்கள் என்ன பெற்றுக் கொண்டனர்? அவர்கள் தூதரின் ஆகாரத்தை புசிக்க வேண்டியிருந்தது. பூண்டின் ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள மன்னா வானத்திலிருந்து இறங்கி வந்தது. இப்பொழுது நீங்கள் பூண்டை தவிர வேறொன்றையும் புசித்திருக்கவில்லை என்றால் நான் உங்களுக்கு ஒன்றை கூறட்டும். உங்களை போஷிப்பதற்காக தேவன் பரலோகம் முழுவதும் தூதருடைய ஆகாரத்தை உடையவராய் இருக்கிறார். அது உண்மை. தூதருடைய ஆகாரம், பழைய எகிப்தின் கூன்றுக்கு பதிலாக அவர்கள் அதைத்தான் பெற்றுள்ளனர். அவர்கள் எகிப்தின் சேற்று தண்ணீரை விட்டுவிட்டனர். அவர்களுக்கு அங்கே என்ன கிடைத்தது? வனாந்திரத்தில் அடிக்கப்பட்ட கண்மலையிலிருந்து தேவனுடைய சுத்தமான தெள்ளிய தண்ணீரை பருகவே அவர்கள் எகிப்தின் பழைய சேற்று தண்ணீர்களை, பழைய ஸ்தாபனங்களின் தலைகீழான சேற்று தண்ணீர்களை விட்டுவிட்டனர். அந்த விதமாகத்தான் இன்றைக்கும் நாம் எப்பொழுதாவது செய்ய வேண்டும். அந்த பழைய கோட்பாடு மற்றும் ஸ்தாபனங்கள் கூறுகிற அற்புதங்களின் நாட்கள் கடந்து விட்டன. அவர்கள் பைத்தியம் பிடித்தவர்கள், அவர்கள் ஒரு கூட்ட பரிசுத்த உருளைகள் என்பதை விட்டுவிட வேண்டும். அந்த காரியத்தை அப்படியே விட்டுவிட்டு இங்கே வந்து இம்மானுவேலின் நரம்புகளில் இருந்து எடுக்கப்பட்ட நிரம்பிய ஊற்றிலிருந்து குடித்து அங்கே வெள்ளத்தில் மூழ்கியிருந்த பாவிகள் தங்களுடைய எல்லா குற்ற கரையையும் போக்குகின்றனர். ஆமையா, சந்தேகங்களினாலும் குழப்பங்களினாலும் வாக்குவாதத்தினாலும் மனக்குமுறல்களினாலும் கலந்து நிறைந்திருக்கிற எல்லா சேர் நிறைந்த அந்த பழைய தண்ணீரை விட்டுவிடுங்கள். மற்றெல்லா காரியங்களையும் செய்துவிட்டு இரவு நேரத்தில் அங்கே போய் இரவு வடிசாறு அருந்தி சில பழைய கோழி இறைச்சியை வேக வைத்து அதை 50 சென்டுகளுக்கு ஒரு தட்டில் பிரசங்கியாருக்கு கொடுக்க விற்கிறார்கள். நீங்கள் தேவனுடைய பிரமாணங்களின் கீழும் தேவனுடைய பரிசுத்த கற்பனைகளின் கீழும் இங்கு வந்து தேவனோடு சஞ்சரிப்பீர்களானால் நீங்கள் உங்களுடைய தசமபாகத்தை செலுத்துவீர்கள். அப்பொழுது நீங்கள் தேவனுடைய வழியில் அதை செய்வீர்களானால் பிரசங்கியாரும் நன்றாக இருப்பார்கள். சரி, பழைய சேற்று தண்ணீர்கள் கண்மலையிலிருந்து பானம் பண்ண வேண்டும். எகிப்தின் வைத்தியர்கள் என்று பெருமை அடித்துக் கொண்டு நாங்கள் இன்றைக்கு உலகத்தில் புத்திசாலிகள் என்று கூறி அவர்களை இழிவாக விட்டுவிட்டனர். அவர்கள் மகத்தான வைத்தியரிடம் இருக்கும்படி பெருமை அடித்துக் கொள்ளும் வைத்தியர்களை விட்டுவிட்டனர்.
ஆமென்.
அந்த மகத்தான வைத்தியர் செய்தது போன்று இன்றைக்கு ஒரு மருத்துவர் தொடர்ந்து செயல்படுவதை நான் காண விரும்புகிறேன். அந்த ஜனங்கள் 40 வருடங்களாக வனாந்திரத்தில் இருந்தனர். அவர்கள் தங்களுக்குள்ளே ஒரு பலவீனமின்றி வெளியே வந்தனர். 40 வருடங்களாக அவர்கள் மத்தியில் பலவீனமான ஒரு நபரும் இருக்கவில்லை. அந்த நேரத்தில் வெளியே வந்திருந்த ஜனங்களில் 20 லட்சம் பேர் இருந்தனர். ஒவ்வொரு இரவும் எத்தனை குழந்தைகள் பிறக்கின்றன, எத்தனை பேர் சுகமாய் இருக்கிறார்கள். நான் மருத்துவர் மோசையிடம் சென்று அவருடைய பையில் பார்த்து அவர் அவர்களுக்கு என்ன விதமான மருந்து சீட்டை அளிக்கிறார் என்று பார்க்க விரும்புகிறேன். நீங்கள் அதை காண விரும்ப மாட்டீர்களா? அநேக மருத்துவர்கள் அந்த மருந்து சீட்டை பரிசோதித்து பார்க்க விரும்புவார்கள் என்று நான் நினைக்கிறேன். சரி, என்னால் உங்களுக்கு கூற முடியும். நான் அதை படித்திருக்கிறேன். அது என்னவென்று நான் உங்களுக்கு கூற வேண்டுமா? உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிற கர்த்தர் நானே. அவ்வளவுதான் அவருக்கு இருந்தது. அது மாத்திரமே அவருக்கு தேவைப்பட்டது. ஏனெனில் அவர்கள் அந்த மகத்தான வைத்தியரிடம் இருக்கும்படி பெருமை அடித்துக் கொண்ட மருத்துவர்களை விட்டுவிட்டனர். ஆமையா, அவர்கள் அங்கே அந்த ஜனங்கள் அற்புதங்களின் நாட்கள் கடந்து விட்டனர். இனிமே அற்புதங்கள் என்று அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது என்று கூறினவர்களை விட்டுவிட்டனர். அவர்கள் என்ன செய்ய அதை விட்டுவிட்டனர். அப்பொழுது அவர்கள் என்ன செய்தனர்? நாளுக்கு நாள் அற்புதங்கள் நிகழும் என்ற பிரசனத்தில் சரியாக இருக்கவே. ஆமென். இன்றைக்கு அற்புதம் என்று அப்படிப்பட்ட ஒரு காரியமே இல்லை என்று கூறுகிற ஜனங்கள் அவர்களுடைய சிந்தையில் ஏதோ காரியம் தவறாய் உள்ளது. அது உண்மை. ஒரு நபர் என்னிடம் ஒரு சமயம், நீ என்ன செய்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன், நான் கவலைப்படவில்லை, நீங்கள் எவ்வளவு ஆதாரத்தை வைத்திருந்தாலும் என்னால் முடியாது என்று கூறிவிட்டு நான் அதை நம்புகிறதில்லை என்று கூறினார். நான் நிச்சயமாக முடியாது, நீங்கள் அதை ஒருபோதும் காண மாட்டீர்கள், நீ அதை காண முடியாதபடி மிகவும் குருடாய் இருக்கிறாய் என்றேன். அது சரிதான், நான் அது அவிசுவாசிகளுக்கானது அல்ல, அது விசுவாசிகளுக்கானதாய் உள்ளது. விசுவாசிகள் அதை காண்கிறார்கள் என்றேன். அது உண்மை. அந்த நபரோ ஒரு சமயம் தெருவில் என்னை சந்தித்த போது, நீ உன்னுடைய உபதேசத்தில் தவறாக இருக்கிறாய் என்று என்னிடம் கூறினான். நான் அது வேதாகமம் என்றேன். அதற்கு அவன், நீங்கள் தவறாக இருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவன், அப்படியானால் நான் உங்களுக்கு எதிராக இருக்கிறேன் என்றான். அப்படியானால் என்னை குருடாக்கும். பவுல் ஒரு சமயம் ஒரு மனிதனை குருடாக்கினான் என்றான். என்னை குருடாக்கும் என்றான். நான், என்னால் அதை செய்ய முடியாது, நீ ஏற்கனவே குருடாய் இருக்கிறாய். ஆம், உன் தகப்பனாகிய பிசாசு ஏற்கனவே செய்துள்ளதை நான் எப்படி செய்ய முடியும் என்று கேட்டேன். அது உண்மை, நீ ஏற்கனவே குருடாய் இருக்கிறாய். ஒரு மனிதன் அதை போன்ற ஒரு காரியத்தை கூறினால் அவன் மிகவும் குருடாய் இருக்கிறபடியால் அவன் இருளிலிருந்து வெளிச்சத்தை அறியாதிருக்கிறான். ஜீவன் அல்லது மரணம் இரண்டிற்கும் இடையே அவனால் பகுத்தறிய முடியாது. அது உண்மையாகவே குருடாய் இருக்கிறது. ஆமையா, ஆம், மகத்தான வைத்தியர் அவர்களோடு இருந்தார். அவர்கள் அற்புதங்கள் சம்பவிப்பதை கண்டனர். நிச்சயமாக சீஷர்கள் அவர்கள் எதை விட்டுவிட்டனர்? அவர்கள் வலைகளையும் மீன் வலைகளையும் உடையவர்களாக இருந்தனர். அவர்கள் அவரோடு நடக்க தங்களுடைய மீன் வலைகளை விட்டுவிட்டு அவருடைய அடையாளங்களையும் அற்புதங்களையும் மேசியாவாகி அவருடைய வல்லமையையும் கண்டனர். அதை பின்பற்றும்படிக்கு மீன்பிடித்தலை ஒரு நாள் கூட விட்டுவிடாத எவரிடத்திலும் ஏதோ காரியம் தவறாயுள்ளது. அவர்கள் மீன்கள் நிறைந்த தங்களுடைய வலைகளை விட்டுச் சென்றனர். அவர்கள் எப்போதும் பிடித்திருந்ததிலேயே மிக மிக பெரிய அளவில் பிடித்து இழுக்க
தொடங்கினர்.
அவர் மேசியா என்று தங்களுடைய இதயத்தில் விசுவாசித்த காரணத்தால் அவரை பின்பற்ற அவர்கள் அதனுடைய ஒவ்வொரு துணுக்கையும் விட்டுவிட்டனர். மேசியாவாகி அவரை அடையாளங்கள் பின்தொடருமா என்று காண அவர்கள் அவரை பின்பற்ற விரும்பினர். அவர்கள் அதை காண வேண்டும். உலகத்தில் உள்ள எந்த காரியத்தையும் அது என்னவா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. இயேசு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்துவதை காண நான் விட்டுவிடுவேன். குறிப்பாக அது என்னுடைய ஜீவியத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் போது நான் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறேன் என்றும் அவரே மேசியா என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அவருடைய வார்த்தையின்படி அவரை ஏற்றுக்கொண்டதன் மூலம் அவர் ஒரு பாவ ஜீவியத்திலிருந்து என்னை ரட்சித்திருக்கிறார் என்பதை நான் அறிவேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பதை நான் அறிவேன். அவருடைய அடையாளங்கள் எங்கும் அதை சுட்டிக்காட்டுவதை நான் காண்கிறேன். அவர் நேற்று மிஞ்சும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்பதை நான் அறிவேன். நான் எல்லாவற்றையும் விட்டுவிட, நான் எந்த காரியத்தையும் விட்டுவிட சித்தமாயிருக்கிறேன். நான் ஒரு அருமையான ஸ்தாபனத்தை, ஒரு அருமையான சபையை தேசத்தில் உள்ள மிகச்சிறந்த ஒன்றை சேர்ந்தவர். ஆனால் அவர்களோ, பில்லி, நீ உன்னுடைய சிந்தையை இழந்து ஒரு பரிசுத்த உருளையாக மாறப்போகிறாய் என்றனர். அங்கேயே நான், நீங்கள் இப்பொழுது என்னுடைய ஐக்கிய அட்டையை எடுத்துக் கொள்ளலாம், ஏனென்றால் நான் பரிசுத்தாவை பின்பற்றப் போகிறேன் என்றேன். அது உண்மை, உண்மை. அவரை பின்பற்ற நீங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும், அது உண்மை. ஆனால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றுகிறவனுக்கு தேவன் அபரிமிதமான ஐஸ்வர்யத்தின் ஆசீர்வாதங்களை செலுத்துகிறார். அதனோடு ஒப்பிட ஒன்றுமில்லை. சரி, இப்பொழுது சீஷர்கள் தங்களுடைய வலைகளையும், மீன்கள் நிறைந்த மீன் வலைகளையும், தங்கள் தொழிலையும் விட்டுவிட்டார்கள். அவர்கள் கர்த்தராகிய இயேசுவை பின்பற்றும்படியாக, அவருடைய வல்லமையை காணும்படியாக, அடையாளத்தை காணும்படியாக தங்களுடைய தொழிலை விட்டுவிட்டனர். அந்த மனிதர்கள் பயிற்றுவிக்கப்பட்ட மனிதர்களாக இருந்தனர். மேசியா என்ன செய்ய வேண்டியவராய் இருந்தார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அவர்கள் வேதாகமத்தில் இருந்து வாசித்து மேசியா என்ன செய்ய போகிறார் என்பதை அவர்கள் சரியாக புரிந்து கொண்டார்கள். அது சம்பவிப்பதற்கான நேரம் இது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அவர்கள் காட்சியில் எழும்பின இந்த மனிதனை கண்டபோது, அப்பொழுது அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் சொல்வதை கேட்க ஆயத்தமாக இருந்தனர். ஏனென்றால் அது மேசியாவாய் இருந்தால் அப்பொழுது அவர்களுக்கு ஜீவனாய் இருந்தது. ஏனென்றால் அவர்கள் அவரை பின்பற்றும்படி அழைக்கப்பட்டிருந்தனர். எனவே அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டனர். இன்றைக்கும் அது அவ்வாறே இருக்கும். இந்த கடைசி நாட்களில் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் செய்தி இது சரியாய் இருந்தால், அங்கே அவர் முன்மாரியையும் பின்மாரியையும் நம்மேல் பொழியப் போவதாக கூறினார். இந்த காரியங்கள் சரியாய் இருந்தால் எல்லா காரியங்களையும் விட்டுவிடுவது மதிப்புக்குரியதாக இருக்கும். அதை பின்பற்றுங்கள். இயேசு, விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பார். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவரும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பார். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் என்றார் உண்மை. நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள். அவர்கள் சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அதைத்தான் அவர் கூறினார். பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். குமாரனை அனுப்பின பிதாவானவர் குமாரனோடு சென்று குமாரனுக்குள் இருந்தார். ஒரு மனிதனை அனுப்புகிற இயேசுவானவர் அவருக்குள் இருந்து அதே கிரியைகளை செய்து நிகழ்த்தும்படி அவரோடு செல்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள். சகோதரனே, அது பழைய கோட்பாடுகளையும் உலகத்தின் மற்ற காரியங்களையும் விட மேலானதாக இருக்கவில்லை என்றால் அதையெல்லாம் மறுதலிக்கும் வேறு யாரோ ஒருவரை சார்ந்திருக்க வேண்டும். ஏன் நாம் உலகத்திலேயே மகிழ்ச்சியான ஜனங்களாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். சீவனுள்ள தேவன் இந்த விதமாக நம்மை சுற்றி அசைவதை காணும்படி, அவரை பின்பற்றும்படி நாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டோம் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆமே, அது என்னை பக்தி பரவசப்படுத்துகிறது. கர்த்தராக இயேசுவை பின்பற்றும்படியாக எல்லாவற்றையும் விட்டுவிடுதல். இன்றைக்கும் அதே விதமாகவே நீங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும். அவர்கள் முன்பு செய்தது போலவே நீங்களும் கூட செய்ய வேண்டும். எப்பொழுது யாரோ ஒருவர் ஏதோ ஒரு காரியத்தை விட்டுவிட்டதை குறித்து நீங்கள் பேசுகிறீர்கள், நாம் என்னவென்று பார்ப்போம். ஏனென்றால் இயேசு நமக்காக விட்டுவிட்டதை நாம் பார்ப்போமாக. இயேசு எல்லாவற்றையும் துறந்தார். அவருக்கு பரலோகத்தில் ஒரு வீடு இருந்தது. அவர் தம்முடைய பரலோக வீட்டை விட்டுவிட்டு பூமிக்கு வந்தார். அவருடைய தலையை சாய்க்க ஒரு இடம் கூட இல்லாதிருந்தது. அது உண்மை. அவர் மிகவும் தாழ்ந்தவராய் இருந்தபடியால், அவர் மிகவும் தரித்திரராகி, அவர் உறங்குவதற்கு ஒரு படுக்கையை கூட உடையவராய் இருக்கவில்லை. அவர், நரிகளுக்கு குழிகளும் பறவைகளுக்கு ஆகாயமும் உண்டு, கூடுகளும் உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். பார்த்தீர்களா? ஆனால் அதற்காக அவர் என்ன பெற்றுக் கொண்டார்? பரலோகத்தை பார்க்கும்படிக்கு தலையை கீழே குனிந்து பார்க்க வேண்டிய அளவிற்கு அவர் உயர்த்தப்பட்டார். அவர் உலகத்திற்கு வந்து உலகத்தில் எடுத்துக் கொள்ளப்படக்கூடிய மிக இழிவான பெயரை ஏற்றுக்கொண்டார். அவர் மிகவும் கீழ்த்தரமான பெயரை உடையவராய் இருந்தார். மிகவும் கீழ்த்தரமான பெயரை எடுத்துக்கொண்டவராய் பெயல் சபூல் என்று அழைக்கப்பட்டார். அவர் அங்கே அந்த விதமாக ஆவிகளை பகுத்தறிவதை அவர்கள் கண்டபோது அவர்கள், அவர் ஒரு குறி சொல்பவர், அவர் பெயல் சபூல், ஒரு பிசாசு என்றனர். குறி சொல்லுகிறவன் ஒரு பிசாசு. அவர்கள் அவரை எல்லாவற்றிலும் கீழ்த்தரமான பிசாசு என்று அழைத்தனர். அவர் மிகவும் கீழ்த்தரமான பெயரை உடையவராய் இருந்தார். அவர் மிகவும் தாழ்வான நகரத்திற்கு சென்றார். நகரத்திலேயே மிகவும் சிறிய மனிதன். மேலிருந்து அவரை கீழ் நோக்கி பார்த்தான். எரிகோவில் சகேயு, அது உண்மை. கீழே அவர் நிச்சயமாகவே அதை செய்தார். அவர் பூமியில் இருந்ததை காட்டிலும் மிகவும் இழிவான பெயரை உடையவராய் இருந்தார். அவர் ஒரு முறைதவரை பிறந்தவர் என்பதோடு உலகத்திற்கு வந்தார். அவர்கள் அவரை அவ்வாறே அழைத்தனர். ஏனென்றால் அவர்கள் உண்மையாகவே பரிசுத்த விவாகத்திற்கு புறம்பே பிறந்த குழந்தை என்று நம்புகிறார்கள். அவர் துவக்கத்திலேயே அதனோடு போராட வேண்டியதாக இருந்தது. அதன் பின்னர் கீழ்த்தரமான பயல் சபூல் என்று பெயரினால் அழைக்கப்பட்டார். அவர் தம்முடைய பரலோகத்தனத்தை விட்டுவிட்டு அதை எடுக்க வந்தார். ஆனால் பரலோகத்தில் பெயரிடப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நாமத்திற்கும், பூமியில் பெயரிடப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நாமத்திற்கும், வாரத்தில் பூமியிலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் கர்த்தராகிய இயேசு என்று பெயரிடப்படும்படியாக மேலான ஒரு நாமத்தை தேவன் அவருக்கு அளித்தார். அல்லேலூயா! அதுதான், அவர் விட்டுவிட்டார், அவருக்கு வெகுமதி அளிக்கப்பட்டது, நிச்சயமாக அவர் செய்தார். சரி, அவர் பூமிக்கு வந்தார், வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர். அவரிடத்தில் புசிக்க ஒன்றுமே இல்லாதிருந்தது. நமக்காக உபவாசம் இருக்கையில் சாத்தான் அவரை சோதித்தார். ஆனால் மற்றவர்களுக்கு ஒன்றுமே தெரியாத போஜனத்தில் அவர் பெற்றுக் கொண்டார். ஒரு நாள் அவர் அவனமாய் கூறினார், எனக்கு போஜனம் உண்டு என்றார். வேறு ஏன் வந்து புசிக்க கூடாது என்று கேட்டனர். அதற்கு அவர், நீங்கள் அறியாத போஜனம் என்னிடத்தில் உண்டு என்றார். அது உண்மை. அவர்கள் அறிந்திராத போஜனத்தை அவர் உடையவராய் இருந்தார். எங்கே பூமியில் அவருக்கு எந்த புகலிடமும் இல்லை. அவர்கள் கூறினர், எந்த இடமும் இல்லை, எந்த வீடும் இல்லை, எதுவுமே அவருக்கு சொந்தமானதல்ல. ஆனால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அடைக்கலமானார். தேவன் அவரை முழு மானுட வர்க்கத்திற்கும் ஒரு அடைக்கலமாக ஏற்படுத்தினார். அவருக்கு சொந்தமாக எந்த அடைக்கலமும் இல்லாதிருந்தது. ஆனால் அவரே நம்முடைய அடைக்கலமாயிருக்கிறார். அவர்கள் அணுகுண்டு தாக்குதலிலிருந்து காத்துக்கொள்ள பூமிக்கு அடியில் அமைந்திருக்கும் புகலிடத்தை குறித்து அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஓ என்னை, நாம் ஒன்றை பெற்றுள்ளோம். அது உண்மை. அணுகுண்டு தாக்குதலில் இருந்து காத்துக்கொள்ள பூமிக்கு அடியில் அமைந்திருக்கும் புகலிடங்கள் தரையில் உள்ள ஏதோ ஒரு துவாரத்திற்குள் செல்கின்றன. அவர்கள் இடத்தில் அந்த வெடிகுண்டுகள் தரையில் விழுந்து 150 அடி ஆழமும் 100 கணக்கான மைல்கள் சதுர மைல்கள் தூரமும் வெடிக்கும் என்று சொல்கிறார். ஏன்? நீங்கள் தரையில் அரை மைல் ஆழத்தில் இருந்தால் அது உங்களுக்குள் இருக்கும் ஒவ்வொரு எலும்பையும் உடைத்துவிடும். நிச்சயமாக அது எங்கும் உடைக்கும். ஆனால் நாங்கள் ஒரு புகலிடத்தை பெற்றுள்ளோம். கிறிஸ்துவே எங்களுடைய அடைக்கலமாக இருக்கிறார். ஆமே. அன்றொரு இரவு நான் கூறினது போல ரஷ்யா பெருமை பேசி வந்தது. அவர்கள் தங்களுடைய பெருமை பேசி வந்த நிலைமையை நாங்கள் முதலாவதாக ஒரு மனிதனை விண்வெளியில் அனுப்பியுள்ளோம் என்று பெருமை பாராட்டிக் கொண்டிருந்தது. நான் அதனோடு வேறுபடுகிறேன். நாம் விண்வெளியில் 2000 ஆண்டுகளாக ஒருவரை உடையவர்களாக இருந்து வந்தோம். ஆமேன். சரி, ஆமையா, ஒரு பரிந்து பேசுபவர். ஆமையா, அது ஒரு வினாடிக்குள் பரலோகத்திற்கு சென்று திரும்பி வருகிறது. நிச்சயமாக நாம் விண்வெளியில் ஒரு மனிதனை கொண்டிருக்கிறோம். அவர்கள் ஒன்றுமே பெற்றிருக்கவில்லை. ஆமையா, சரி சரி, அவர் பெற்றிருக்கவில்லை என்பதை நாம் கண்டறிகிறோம். அவர் நம் எல்லோருக்கும் ஒரு புகலிடமாக மாற வேண்டியதாயிருந்தது. அவர் நமக்காக பாவமாகும்படிக்கு அவருக்கும் பிதாவுக்கும் இடையே தம்முடைய குமாரத்துவத்தை விட்டுவிட்டார். அது உங்களுக்கு தெரியுமா? அவர் பாவத்தை அறியார், நமக்காக பாவமானார். நம்முடைய பாவங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்டிருந்தன. அவர் பாவமாகும்படி குமாரத்துவத்தை விட்டுவிட்டார். இப்பொழுது அவரால் பாவிகளை குமாரர்களாக்க முடியும். ஆமே, அதுவே நல்ல பாகமாய் உள்ளது. பாவிகளை ஏற்றுக்கொண்டு குமாரர்களாக்க முடியும். அவர் பாவமாக மாறுவதற்கு தம்முடைய குமாரத்துவத்தை விட்ட போது எப்பொழுது அவர் பாவிகளை எடுத்து அவர்களில் இருந்து குமாரர்களை உண்டாக்குகிறார். ஆமே, என்ன ஒரு சிலாங்கியம். ஆமையா, தேவன் எந்த காரியத்தின் பேரிலும் குறைத்து மதிப்பிடப்பட மாட்டார். இல்லை ஐயா, உங்களால் இதை செய்ய முடியாது. ஏனென்றால் தேவன் அதை கவனிக்கிறார். அவர் இப்பொழுது கிரயத்தை செலுத்தி பாவிகளை எடுத்து அவர்களை தேவனுடைய குமாரர்களை உருவாக்கும்படி அவருடைய குமாரன் பாவ நிவாரண பலியாக ஆனார். அது என்ன ஒரு அழகான காரியமாய் உள்ளது. ஆம், எப்பொழுது? ஆமையா, அவர் தம்முடைய பலனை அளித்தார். அவர் நம்முடைய பலனாய் இருக்கும்படி அவர் பலவீனமானார். அவரே நம்முடைய எல்லாவற்றுக்கும் போதுமான பலனாய் இருக்கிறார். நமக்கு கர்த்தராகிய இயேசுவின் பலனே இல்லாமல் வேறெந்த பலனும் தேவையில்லை. அவரே நாளுக்கு நாள் என்னுடைய பலனாய் இருக்கிறார். அவர் இல்லை என்றால் நான் விழுந்து போவேன் என்று அந்த புலவன் கூறினார். எவ்வளவு அற்புதமானது! நீங்கள் எதை விட்டு விடுகிறீர்கள்? நீங்கள் எவைகளை எப்பொழுது விட்டீர்களோ அதற்காக நீங்கள் எதை பெற்றுக் கொள்கிறீர்கள்? என்னை, உலகத்தை விட்டுவிடுங்கள். உங்களுடைய சொந்த கருத்துக்களை விட்டுவிடுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை விட்டுவிடுங்கள். உங்களுடைய குழப்பங்களை விட்டுவிடுங்கள். அதை விட்டுவிட்டு அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரை விசுவாசியுங்கள். எப்பொழுது அது அவண்ணமா, அற்புதங்களை நாட்டில் கடந்து விட்டனவா என்கிறீர்கள்? அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை விட்டுவிடுங்கள். அதை விசுவாசியுங்கள். யாரோ ஒருவர் உண்மையாகவே இயேசுதான் சுகமளிப்பவரா அல்லது ஜனங்களுக்குள்ள ஒரு கூட்ட மனவெழுச்சியா என்று கேட்டார், ஒருமுறை அந்த சிந்தனையை விட்டுவிடுங்கள். எப்பொழுது அது சரியாக இருக்க போகிறதா அல்லது இல்லையா என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? அது ஒரு வாக்குத்தத்தம். அந்த விதமாகத்தான் நீங்கள் அறிவீர்கள். நீங்களோ, ஓ, பரிசுத்தாவி என்பது நீண்ட காலத்துக்கு முன்பு சீசர்களுக்கு மாத்திரமே இருந்தது என்று நான் நினைக்கிறேன் என்று கூறலாம். ஓ, அது இருக்க முடியாது. அப்படியானால் அது அவ்வாறு இருக்குமானால் வேதம் தனக்குத்தானே முரண்படுகிறது. பேதுரு பெந்தேகோஸ்தே நாளில் நீங்கள் மனந்திரும்பி பாவமன்னிப்பிற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்கு சத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்துள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்றான். அது தேவனுடைய வாக்கு சத்தமாக இருக்கிறது. அதாவது நம்மால் முடியும். தேவன் பரிசுத்தாவியின் பேரில் எத்தனை பேரை அழைத்தாலும் உங்களுக்கு வர உரிமை உண்டு. அதை குறித்த உங்களுடைய கருத்துக்களை அப்படியே விட்டுவிட்டு அதை குறித்த தேவனுடைய உறுதிப்படுத்தப்பட்ட வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஜனங்கள் அந்நிய பாஷைகளில் பேசக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு காரியம் உள்ளதா அல்லது அவர்கள் செய்த ஏதோ முட்டாள்தனமான காரியமா அல்லது அவர்கள் செய்த ஏதோ ஒரு பிதற்றலா என்று கேட்கலாம். உங்களுடைய சொந்த யோசனையை அப்படியே விட்டுவிடுங்கள். விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். அவர்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் என்று இதை கூறினார். வேதம் அவண்ணமாய் கூறியுள்ளது. ஆமையா, சகோதரனே, கூட்டங்களில் நான் காண்கிற இந்த அடையாளங்கள், அது தேவனாக இருக்க முடியுமா? நிச்சயமாக அப்படித்தான் இருக்க முடியும். சரி, எந்த விதமான வாழ்க்கையும் வாழ்ந்த ஜனங்களை நான் கண்டிருக்கிறேன். அவர்கள் போய் வியாதியத்திற்காக ஜெபித்தனர், அவர்கள் சுகமடைந்தனர். இயேசு, ஒருவரும் என் நாமத்தில் அற்புதம் செய்ய முடியாது, உடனே என்னை குறித்து எளிதாக தீங்கு சொல்ல மாட்டான் என்றார். அது உண்மை. ஒரு மனிதன் தவறாக இருந்தார், தேவனுடைய வரத்தை எடுத்துக்கொண்டு தவறான ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தார், தேவன் அவரோடு இடைபடுவார். ஆனால் அதுவும் அதே தேவன் தான். நிச்சயமாக அதுதான். அவர் மாய்மாலக்காரனாக இருக்கிறபடியால் அது உன்னை நன்றாக பிரகாசிக்க செய்ய வேண்டும். ஒரே வழி, நீங்கள் ஒரு உண்மையான, ஒரு போலியான டாலர், அது ஒரு உண்மையான டாலரில் இருந்தே செய்யப்பட வேண்டும். ஒவ்வொருவரும், நான் சபைக்கு செல்ல மாட்டேன், நான் சபைக்கு செல்ல விரும்பவில்லை, அங்கே அநேக மாய்மாலக்காரர்கள் இருக்கிறார்கள் என்கின்றனர். ஏன்? நீங்கள் அவர்களை விட சிறியவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் அவர்களுக்கு பின்னால் ஒளிந்து கொள்ள முயற்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களால் அவர்களுக்கு பின்னால் செல்ல முடிந்தால் நீங்கள் அவர்களை காட்டிலும் சிறியவர்களாக இருக்கிறீர்கள். அது உண்மை. அஞ்சு நாள் நான் செய்தித்தாளில் ஒரு சிறு கட்டுரையை படித்தேன். அதில் ஒரு வயோதிகன், அவர் செவிடாகவும் ஊமையாகவும் பார்வையற்றவராகவும் இருந்தார். அவர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஞாயிறு வேதபாட பள்ளிக்கு சென்றார். அவர்கள் அவரிடத்தில் குருடர்கள் படிப்பதற்கான எடுத்து முறையில், நீர் ஏன் சபைக்கு செல்கிறீர்? அந்த போதகர் என்ன கூறினார் என்பதை உங்களால் கேட்க முடியாது, உங்களால் பாடல்கள் எதையும் கேட்க முடியாது, நீங்கள் ஏன் சபைக்கு செல்கிறீர்கள் என்று
கேட்டனர்.
அதற்கு அவர், நான் எந்த பட்சத்தில் இருக்கிறேன் என்பதை ஒவ்வொருவருக்கும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் என்றார். பிசாசு மற்ற யாவரும் அவர் எந்த பட்சத்தில் இருந்தார் என்பதை அறிந்து கொள்ளும்படி செய்ய விரும்புகிறார். அது நல்லது என்று நான் நினைக்கிறேன். ஆமையா, இயேசு வேறு என்ன செய்தார்? அவர் தம்முடைய சொந்த ஜீவனை அளித்து விட்டார். அவர் தம்முடைய ஜீவனை அளித்து உண்மையும் என்னையும் ரட்சித்தார். ஏனென்றால் அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். அவர் அதை கொடுக்க வேண்டியதில்லை. அவர் அதை மனப்பூர்வமாய் செய்தார். அவர் அதை செய்ய வேண்டியதில்லை. ஆனால் அவர் அதை மனப்பூர்வமாய் செய்தார். ஏனென்றால் அவரால் உங்களை ரட்சிக்க முடியும். எப்பொழுது அவர் ஒருவரே உங்களை ரட்சிக்க முடியும்? வேறொன்றுமே உங்களை ரட்சிக்க முடியாது. அவருடைய சபை உங்களை ரட்சிக்கிறது என்று கூறுகிற ஒரு ஸ்தாபனம் உண்டு என்பதை நான் அறிவேன். நீங்கள் சபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அல்லது நீங்கள் இழக்கப்படுவீர்கள். ஆமையா, உங்களால் எதையும் செய்ய முடியாது. உங்களால் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. உங்களுடைய பாவத்திலிருந்து மறந்து போது மாத்திரமே இயேசு கிறிஸ்துவே ரட்சகர். ஆமையா, அவர் கொடுத்தார். அவர் உங்களுக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார். எப்பொழுது நான் நினைக்கிறேன், இன்றைக்கு நாம் முடிக்கையில் நாம் இதை கூறலாம். அதாவது, நாம் நம்முடைய ஜீவியத்தையும் நம்முடைய எல்லாவற்றையும் கொடுத்து உலக பிரகாரமான எல்லாவற்றையும் விட்டுவிடுவதே நமக்கு தகுதியானது. தேவ பக்தியற்ற ஒவ்வொரு காரியத்தையும், நம்முடைய எல்லா அவிசுவாசத்தையும் மற்றும் ஒவ்வொரு காரியத்தையும் அந்த சீஷர்களை போன்றே அவரை பின்பற்ற வேண்டும். நீங்கள் அதை செய்ய விரும்ப மாட்டீர்களா? அவரை பின்பற்றுங்கள். எதற்காக? அவருடைய வருகையை குறித்து அவருடைய மகத்தான அடையாளங்களை காண்பதற்காகவே. எப்பொழுது இந்த கடைசி நாட்களில் இந்த வேதாகம வாக்கு திட்டங்களை நினைவில் கொள்ளுங்கள். முடிவான நேரத்தில் அது மற்றொரு கிறிஸ்தவ வெளிச்சம் தோன்றி வரும். முன்மாரியும் பின்மாரியும் ஒன்றாக வரும். தீர்க்கதரிசி, சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும், பகல் அல்லது இரவு என்று அழைக்க முடியாத ஒரு நாள் உண்டாயிருக்கும் என்றான். அது எப்படிப்பட்ட ஒரு நாள்? ஒரு விதமான மழை பெய்து மங்களான இருண்ட நாளாக இருந்தது. சூரியன் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக மூடு மணி மற்றும் மேகங்களுக்கு மேலே ஒரு சூரியன் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அந்த மூடு மணி முழுவதும் அதே சமயத்தில் நீங்கள் நடந்து சுற்றி வர பார்க்கும்படிக்கு அது வெளிச்சத்தை கொடுக்கிறது. அதைத்தான் நாம் அநேக வருடங்களாக, 2000 வருடங்களாக கொண்டிருந்தோம். பார்க்கிறீர்களா? நாம் விசுவாசத்தினால் நடந்திருக்கிறோம். மேலும் நாம் நல்லது, அது பரவாயில்லை, நாங்கள் விசுவாசித்து நாங்கள் சபையில் சேர்ந்து எங்களுடைய பெயரை புத்தகத்தில் பதிவு செய்கிறோம், அது சரிதான், நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த நாட்களில் அவர் முன்பு செய்ததை போன்றே நாம் இந்த காரியங்களை காண்கிறதில்லை என்று நினைக்கிறோம். அவர்கள் அவையெல்லாம் போய்விட்டன, அது திரும்பி வந்துவிட்டது என்றனர். அது நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக அந்த விதமாகவே இருந்து வருகிறது. ஒரு மந்தாரமான நாளாகும். ஆனால் அவரோ, சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும் என்றார். எப்பொழுது கிழக்கில் உதிக்கும் அதே சூரியன் மேற்கில் மறைகிற அதே சூரியனாகும். அதே இயேசு அவருடைய ஆவியை கிழக்கில் அந்த ஜனங்கள் மேல் ஊற்றினார். இந்த கடைசி நாட்களில் அதே இயேசுவானவர் தம்முடைய ஆவியை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். அது மேற்கத்திய ஜனங்கள் மேல் உள்ளது. அவர் அதை வாக்கு பண்ணினார். அவர் ஒரு வாக்குத்தத்தம் செய்தார். அவர் லோத்தின் நாட்களில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும் என்றார். எப்படியாய் தேவன் தம்மை ஒரு மானுட சரீரத்தில் வெளிப்படுத்தி அங்கே அமர்ந்து ஆபிரகாமோடு புசித்து அவருடைய முதுகு கூடார பக்கமாக திரும்பி இருக்க சாரால் கூடாரத்தில் என்ன நினைத்துக் கொண்டிருந்தாள் என்று அவரிடம் கூறினார். ஆபிரகாமுக்கு அவருடைய பெயர் என்னவென்றும் சாராளின் பெயர் என்ன என்றும் அவர் எப்படி அவர்களை சந்திக்கப் போகிறார் என்றும் கூறினார். சாராள் அதை விசுவாசிக்கவில்லை, மேலும் கூடாரத்தில் நகைத்தாள். அப்பொழுது தூதன், சாராள் ஏன் நகைத்தாள் என்று கேட்டார். அந்த மனிதனுக்கு பின்னால் உள்ள கூடாரத்தில் இயேசு அந்நாளில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும் என்றார். நேற்றிரவில் நான் அடிக்கடி கூறியுள்ளது போல நான் அதை மீண்டும் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். நோவாவின் மூன்று குமாரர்களாகிய காம், சேம், யாபேத்தின் ஜனங்களை போன்று எல்லா நேரத்திலும் மூன்று விதமான ஜனங்கள் எப்பொழுதும் இருந்து வந்துள்ளனர். எல்லா வழிகளிலும் அங்கே மூன்று வகுப்பினர் உள்ளனர். எப்பொழுது நாம் அவர்களை இந்த விதமாக வகைப்படுத்துகிறோம். அவிசுவாசி, பாவனை விசுவாசி, விசுவாசி. இப்பொழுது அந்த விதமாகத்தான் அது பொருந்துகிறது. அங்கேயும் அது அதே காரியத்தை செய்தது. இயேசு சோதோமி நாட்களில் நடந்தது போல இதற்கும் நடக்கும் என்றார். ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பின்தொடர இப்பொழுது இதோ அது கீழே உள்ளது. அவர் அந்த வாக்குத்தத்தை அநேக வருடங்களாக 25 வருடங்களாக பற்றி கொண்டிருந்தார். இதோ அவருக்கு இப்பொழுது 100 வயது. அவர் இங்கே வயல்வெளிகளில் இருக்கிறார். அவனுடைய மந்தை மெலிந்து கொண்டே இருக்கிறது, தண்ணீரும் இல்லை. லோத்து தான் விரும்பிய எல்லா காரியங்களோடும் அங்கே ஆடம்பரமாக வாழ்ந்து வந்தார். இங்கே சாராள் ஒரு காலத்தில் தேசத்திலேயே மிகவும் அழகான ஸ்திரீயாக இருந்தாள். இதோ இப்பொழுது அவள் ஒரு விதமாக வறுமையில் இருக்கிறார். ஒருவேளை திருமதி லோத்து அப்பொழுது இந்த புதிய தலைமுடி சிகை அலங்காரம் இவை அனைத்தும் செய்திருக்கலாம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவள் அங்கே ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவள் நகராண்மை கழக தலைவரின் மனைவியாய் இருந்தாள். அவள் ஒரு பெரிய சபையை சேர்ந்தவளாய் இருந்தாள். ஆமையா, அவள் தன்னுடைய எல்லா சங்கங்களையும் உடையவளாய் இருந்தாள் என்பதில் சந்தேகமே இல்லை. அவள் அதை விட்டுவிட்டு ஜீவிக்க விரும்பவே இல்லை. அவள் தொடர்ந்து திரும்பி பார்த்துக் கொண்டே இருந்தாள். அவள் அந்த தூதரின் சத்தத்திற்கு கீழ்ப்படிய விரும்புவதை காட்டிலும் உலகத்தை நேசித்திருந்த காரணத்தால் அவள் ஒரு உப்புத்தூணாக மாறியிருந்தாள். இப்பொழுது 3 வகுப்பினரை கவனியுங்கள். அவிசுவாசிகள், சோதோமியர்கள், பாதி வழியில் வெதுவெதுப்பான சபை அங்கத்தினர்கள், லோத்து. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட வெளியே அடைக்கப்பட்ட சபையானது ஆபிரகாமும் அவருடைய குடும்பினரும் ஆகும். எப்பொழுது இந்த தூதர்கள் அவர்கள் எங்கே வந்தனர்? ஆபிரகாமுக்கும் அவருடைய குழுவினருக்கும். சரி, அவர்கள் அங்கு சென்றனர். அவர்களில் இருவர் நவீன சுவிசேஷர்களைப் போல அங்கு சென்றனர். இன்றைக்கு சபை ஸ்தாபனங்களுக்கு சென்று கொண்டிருக்கிற பெரிய சுவிசேஷர்களை நாம் பெற்றுள்ளோம். நமக்கு தெரிந்தவரை இந்த நாட்டின் மிகச்சிறந்த மனிதர்களில் ஒருவர் பில்லி கிரகாம். அவர் நிச்சயமாகவே அங்கு அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை முழங்கி சோதோமை விட்டு வெளியே போ என்று அழைக்கிறார். சோதோமை விட்டு வெளியே போ என்று நாம் இந்த சபைக்கு சத்தமிட வேண்டியதில்லை. அது ஏற்கனவே வெளியேறி இருக்க வேண்டும். அது பரிசுத்த ஆவியால் அழைக்கப்பட்டிருந்தால் அது சோதோமை விட்டு நீண்ட காலத்திற்கு முன்பே சென்று விட்டிருக்கும். அது உண்மை. அது சோதோமை விட்டு விட்டது. அவள்தானே சரியாக பிரிந்து எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். சபை என்ற வார்த்தையே அழைக்கப்படுதல், பிரிக்கப்படுதல் என்று பொருள்படுகிறது. நீங்கள் பிரிந்திருந்தால் அவர்கள் மத்தியிலிருந்து வெளியே வாருங்கள். அவர்களுடைய அசுத்தமான காரியங்களை தொடாதிருங்கள் என்றால் நீங்கள் அதை செய்யாமல் இருந்தால் நீங்கள் சோதனையில் இருப்பீர்கள். நீங்கள் ஒரு சபை அங்கத்தினராயும் வெதுவெதுப்பானராயும் இருக்கிறீர்கள். அப்படியானால் நீங்கள் உங்களை பிரித்துக் கொண்டு உலகத்தின் காரியங்களில் இருந்து விலகி வெளியே வந்து சுத்தமாகவும் பரிசுத்தமாகவும் ஜீவித்து தேவனுடைய கற்பனைகளில் நடக்க வேண்டும். அந்த தூதர்களில் இருவர் அங்கு சென்றனர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள் அநேக அற்புதங்களை செய்யவில்லை. ஒரே ஒரு அற்புதத்தை மாத்திரமே அவர்கள் செய்தார்கள். அவர்கள் அவர்களை நோக்கி வந்தபோது ஜனங்களை குருடாக்கினர். பாருங்கள், வார்த்தையின் பிரசங்கமும் சரியாக அதைத்தான் செய்கிறது, ஜனங்களை குருடாக்குகிறது. இன்றைக்கு இந்த மகத்தான சுவிசேஷர்களை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அவர்களில் அநேகர் இங்கே பீனிக்ஸுக்கு விஜயம் செய்கின்றனர். மேலும் மகத்தான சுவிசேஷர்கள் களத்தில் இறங்கி அற்புதங்களை செய்யாமல் மற்றும் பல. ஆனால் அவர்கள் அவிசுவாசிகளை, சோதோமியர்களான அவர்களை முற்றிலுமாக குருடாக்கி இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்ற வார்த்தையை பிரசங்கிப்பதன் மூலமே. ஆனால் அப்படியானால் இங்கே ஆவிக்குரிய சபை உள்ளது. மாம்ச பிரகாரமான சபையோ அல்லது சோதோமிய சபையோ அல்ல. ஆனால் தேவனில் விசுவாசம் கொண்டுள்ள ஆவிக்குரிய சபையானது ஆபிரகாமை போலவே எல்லா வழியிலும் தேவனால் விஜயம் செய்யப்பட்டுள்ளது. ஆபிரகாம் அவருக்கு பிறகு சபையில் ஆபிரகாமின் வித்திற்கு ஒரு பரிபூர்ண மாதிரியாக இருக்கிறார். நான் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கித்தபடி அவருடைய நாமத்தின் நிமித்தம் புறஜாதிகளில் இருந்து ஒரு ஜனம் ராஜரீக வித்து பார்த்தீர்களா? எப்பொழுது இந்த சபை அது அழைக்கப்பட்டு பிரிக்கப்பட்டு உலகத்தின் ஒவ்வொரு காரியத்தையும் விட்டுவிட்டு ஆபிரகாம் செய்தது போல பரிசுத்த ஆவியோடு நடக்க வெளியே வாருங்கள். ஆபிரகாம் செய்தது போல எல்லா விதமான காரியங்களும் வருவதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் பயணத்தின் முடிவிற்கு முன்பு அவன் கண்ட அந்த கடைசி அடையாளம் என்ன? எதிர்பார்க்கப்பட்ட குமாரன் காட்சியில் வருவதற்கு முன்னர் இருந்த கடைசி அடையாளம் என்ன? ஆபிரகாம் ஒரு குமாரனை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தான். சரியா? நாம் ஆபிரகாமின் வித்தா? அப்படியானால் நாம் ஒரு குமாரனை, ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனை, தேவனுடைய குமாரனை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆபிரகாம் தேவனுடைய ரகசியமான கிரியைகளை கண்டார். அவர் அந்த நேரத்தில் அந்த சிறிய வெளிச்சத்திலும் வழியிலும் அவரை அழைத்து அவனுக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தினார். அநேக முறை அவர் அவரை பல வெவ்வேறு வழிகளில் சந்தித்தார். ஆனால் அவர் ஆபிரகாமுக்கு காண்பித்த கடைசி அடையாளம், அவர் வந்து மாம்சத்தில் வெளிப்பட்டு கூடாரத்தின் பக்கம் தம்முடைய முதுகை திருப்பியவாறு உட்கார்ந்து சாராளிடம் கூறினார். அது தேவன் என்று ஆபிரகாம் சந்தேகமின்றி விசுவாசித்தார். சிலர் அதை விசுவாசிப்பதில்லை. ஆனால் அது தேவன் என்று வேதம் கூறியுள்ளது. ஆபிரகாம் அதை கூறினான். அவன் அவரை ஏலோகிம் என்று அழைத்தார். ஏலோகிம் வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்த மகத்தானவர். எப்பொழுது அவர் தம்மை கடைசி நாட்களில் ஒரு அடையாளமாக மாம்சமாக்கினார்? சோதோமியர்களை பாருங்கள், அவிசுவாசிகளா? சபை அங்கத்தினரை பார்த்தீர்களா? எப்பொழுது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பாருங்கள், வெளியே அழைக்கப்பட்டவர்கள். அவர் இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களிடத்தில் அவர் பரிசுத்தாவின் வல்லமையில் மானுட சரீரத்தில் தம்மை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆமே, அது மேசியா என்பதை உங்களால் காண முடியவில்லையா? தேவன் கிறிஸ்து அவருடைய சபையில் பிரதிநிதித்துவம், சபையானது அதே ஜீவியத்தைக் கொண்டு அதே ஜீவியம் ஜீவித்து அதே அடையாளங்களை செய்கிறது. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். ஒரு குண்டர் குழுவின் ஆவி எனக்குள் இருந்திருந்தால் என் மீது துப்பாக்கிகள் இருக்கும். ஒரு ஓவியரின் ஆவி எனக்குள் இருக்குமானால் ஒரு ஓவியரின் ஓவியத்தை என்னால் வரைய முடியும், அதை செய்ய முடியும். ஒரு எந்திர வல்லுநரின் ஆவி என் மேல் இருந்திருந்தால் உங்களுடைய காரில் என்ன கோளாறு இருந்தது என்பதை என்னால் கூற முடியும். பார்த்தீர்களா? இயேசு கிறிஸ்துவின் ஆவி எனக்குள் இருக்குமானால் நான் கிறிஸ்துவின் கிரியைகளை செய்வேன். ஏனென்றால் அது உங்களுக்குள்ளாக கிறிஸ்துவின் ஜீவனாயிருக்கிறது. பார்த்தீர்களா? யாரில் வெளிப்படுத்தப்பட்டது? வெளிப்படுத்தப்பட்டது யார்? அவர் பாவிகளை எடுத்து அவர்களை குமாரர்களாக்கும்படியாக அவருடைய குமாரத்துவத்தை விட்டுவிட்டு பாவமாகி நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார். நான் அவராக மாறுவதற்காக அவர் என்னை போலானார். நான் ஒரு தேவனுடைய குமாரனாகும்படிக்கு அவர் ஒரு பாவியானார். ஓ, அவர் என்ன செய்தார் என்று அது குறிப்பிடத்தக்கதாய் உள்ளது. பார்த்தீர்களா? நீங்கள் அவருடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளும்படியாக அவர் உங்களுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டார். நீங்கள் அவரோடு உடன் சொந்தவாளியாய் இருக்கிறீர்கள். ராஜ்யத்தில் அவர் உங்களைப் போல ஒரு பாவியானார். அவர் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை ஒரு பரலோகத்தின் சக பிரஜையாக ஆக்கி அவரோடு உங்களை தேவனுடைய ராஜ்யத்தில் பொருத்தும்படிக்கு உங்கள் பாவங்கள் அவர் மீது சுமத்தப்பட்டன. அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. அவருடைய ஆவியை உங்களுக்குள் வையுங்கள். அவருடைய ஆவி உங்களுக்குள் இருக்குமானால் அவர் செய்த கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள். இப்பொழுது அவர் இங்கே பூமியில் இருந்தபோது அவர் என்ன செய்தார் என்று பாருங்கள். அவர் எப்படி தம்மை வெளிப்படுத்தினார்? நீங்கள் சுற்றித் திரிந்து அங்கும் இங்கும் சொல்ல முடியாது. நேச்சல் குழு அறைகளுக்கு செல்ல முடியாது. சபையை விட்டு விலகி செல்ல முடியாது. புதன்கிழமை இரவு வீட்டில் தங்கியிருந்து ஒரு விதமான அசுத்தமான தொலைக்காட்சி நாடகத்தை பார்ப்பது அல்லது அதை போன்ற ஏதோ ஒரு காரியத்தை செய்துவிட்டு உங்களுடைய சபையை விட்டுவிட்டு அதை போன்ற எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கிறிஸ்துவை காண எப்பொழுதும் எதிர்பார்க்கிறீர்கள். பரிசுத்த ஆவியை பின்பற்ற நீங்கள் அந்த காரியங்களை விட்டுவிட வேண்டும். அந்த முதலாம் பின்பற்றுபவர்கள் செய்தது போல அவர் தம்மை மேசியாவாக வெளிப்படுத்தும். அவர் மேசியாவா என்று அறிய அவர்கள் அவரை பின்தொடர்ந்தனர். அஞ்சிரவு அந்திரேயாவும் அவரும் பிலிப்பும் அவரோடு இரவு முழுவதும் தங்கியிருந்த போது நீங்கள் என்ன செய்திருப்பார்கள் என்று நினைக்கிறீர்கள்? அடுத்த நாள் காலையில் பிலிப்பு ஒரு வழியாகவும் அந்திரேயா மற்றொரு வழியாகவும் சென்றனர். அந்திரேயா தன் சகோதரனை பின்தொடர்ந்தான். அவன் சீமோனை கண்டவுடனே வந்து பார், நாங்கள் அந்த மேசியாவை கண்டுபிடித்தோம் என்றான். அவர் மேசியாவா இருந்தார் என்பதை அவன் அறிந்திருந்தான். ஏன் மேசியா என்னவா இருப்பார் என்பதை அவன் அறிந்திருந்தான். வேத பிரகாரமாக மேசியா என்னவா இருப்பார் என்பதை அவன் அறிந்திருந்தான். இப்பொழுது நிச்சயமாக யூதர்கள் அந்த நாட்களில் அவர்கள் எல்லாவற்றையும் அறிந்தவர்களாய் அந்த பெரிய பெரிய சபைகளில் இருந்தனர். ஓ, மேசியா வரும்போது ஆகாயம் எங்கும் எக்கால சத்தம் உண்டாகும். தேவன் ஏதோ ஒரு கைப்பிடி கொண்ட ஒன்றை சுழற்றுவார். அப்பொழுது பரலோகத்தின் தாழ்வாரங்கள் கீழே இறங்கும். அப்பொழுது பூமி எங்கும் தூதரின் வாழ்த்துதல் முழங்கும். மேசியா தூதருடனும் வாதிய குழுக்களுடனும் மற்றும் அது போன்ற காரியங்கள் முழங்க அந்த விதமான பலகணிகளை விட்டு சவாரி செய்து நேராக இந்த ஆலயத்திற்கு வந்து இறங்கி அது உள்ளாக நடந்து செல்வார். அவர் மேசியாவா இருப்பார். அவர் ஒரு இரும்பு கோலை எடுத்து பூமியை ஆளுவார். அவர் எவ்வளவு வித்தியாசமாக வந்தார் என்பதை பாருங்கள். ஆனால் அவர் வேத பிரகாரமாகவே வந்தார். கோவேறு கழுதை குட்டியின் மேல் சவாரி செய்து தாழ்வையும் சாந்தமுமாய் எருசலேமுக்குள் வந்தார். அது உண்மை. பார்த்தீர்களா? அது தீர்க்கதரிசியாகிய யோவானையும் கூட திருப்பினது. அவர் தம்முடைய கரத்தில் தூச்சுக்கூடைகளை கொண்ட ஒரு மேசியாவை பிரசங்கித்து அவருடைய கரத்தை முழுவதுமாக விளக்குவார். அவர் சாந்தமாகவும் தாழ்வையாகவும் வந்தார். ஆனால் யோவான் அது மேசியாவா இருந்தது என்பதை அறிந்திருந்தார். ஏனென்றால் அவர் அந்த ஒளியை அவர் மேல் கண்டான். அவர் அதை அறிந்திருந்தார். அவர் வனாந்திரத்தில் இடத்தில் போய் தண்ணீரினால் ஞானஸ்தானம் கொடு என்று சொன்னவர். அவர் மேல் ஆவியானவர் இறங்கி தங்கியிருக்கிறதை காண்பாய். அவர் ஒருவரே பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்தானம் கொடுக்கிறார் என்றார். வேறு எவருமே அதை காணவில்லை. யோவான் அதை கண்டார். வாக்குத்தத்தம் யோவானுக்காக இருந்தது. சாஸ்திரிகள் பின்பற்றின நட்சத்திரத்தை எவருமே காணவில்லை. அது இன்றளவும் அவர்ணமாய் உள்ளது. நீங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டு இரட்டை குருடாயிருந்து தேவனுடைய வல்லமையை ஒருபோதும் காண முடியாது. தேவன் உங்களுடைய புரிந்து கொள்ளுதலை திறக்கும் வரை உங்களால் அதை ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது. பிதாவானவர் என கொடுக்கிற யாவும் இடத்தில் வரும். என் பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் இடத்தில் வரமாட்டான். அவ்வளவுதான். அதுவே அதை தீர்த்து வைக்கிறது. இப்பொழுது அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டனர் என்றும் அவர்கள் அவரை பின்தொடர்ந்து அவர் மேசியாவா இருந்தார் என்பதை கண்டனர் என்றும் நாம் கண்டறிகிறோம். அந்திரேயா சென்று பேதுருவிடம், நம்முடைய தகப்பனார் என்ன கூறினார் என்று உமக்கு தெரியுமா என்று கேட்டார். இதை போல ஒரு காரியத்தை ஒருவேளை பேசியிருக்கலாம். மேசியா வரும்போது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவனை போன்ற ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புவார் என்று மோசே நம்மிடத்தில் கூறியதை நாம் அறிவோம். நாம் அதை அறிவோம். நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. நம்மில் ஒருவர் ஆவிக்குரியவராய் இருந்தாலும் ஒரு தீர்க்கதரிசியானாலும் அவன் கூறுவது நிறைவேறினால் அப்பொழுது அவருக்கு செவி கொடுங்கள். அது நிறைவேறவில்லை என்று அப்பொழுது அவருக்கு செவி கொடுக்க வேண்டாம். மேசியா ஒரு தீர்க்கதரிசியாக மாத்திரமல்ல, அவர் தேவனும் தீர்க்கதரிசியுமாக இருப்பார். எனவே இந்த மனிதன் தான் அந்த நபர் என்றான். அந்திரேயா, உனக்கு எப்படி தெரியும்? வந்து பாரும். அங்கு நடந்து சென்றான். அவன் இயேசுவுக்கு முன்பாக நடந்து சென்றவுடனே இயேசு, உன் பெயர் சீமோன், நீ யோனாவின் குமாரன் என்றார். அப்பொழுதே அவர் தேவனுடைய குமாரன் என்பதை அவன் அறிந்திருந்தான். இதோ பிலிப்பு நாத்தான்வேலோடு வந்தான். நாத்தான்வேல் அவரண்டை நடந்து சென்றவுடனே அறிந்து கொண்டான். அவர்கள் கொண்டிருந்த மகத்தான உரையாடல் அதை குறித்து பேசிக் கொண்டிருந்தும் வருவதை குறித்தும் அவர்கள் யூகித்திருக்கலாம். அவர் பேதுருவுக்கு இந்த காரியங்களை சொல்லி அவருக்கு வேறொரு பெயரை சூட்டி அவன் யார் என்றும் அவருடைய தகப்பனார் யார் என்றும் மற்றும் சிலவற்றை அதை குறித்து அவரிடத்தில் கூறினார். மேசியா ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பாருங்கள், இதோ அப்பொழுது அவன் இயேசுவின் முன்னால் நடந்து வருகிறான். இயேசு, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அவர், ரபி, நீர் என்னை எப்பொழுது அறிந்தீர் என்று கேட்டார். அவர், பிலிப்பு உன்னை அடைக்கும் முன்னே நீ மரத்திற்கு இருந்த போது நான் உன்னை கண்டேன் என்றார். அவர், ரபி, குமாரன், நீரே இஸ்ரவேலின் ராஜா என்றார். அதுவே அவருக்கு அதை தீர்த்து வைத்தது. சிறிய வயோதிக இடிவான அசுத்தமான மோசமான ஸ்திரி ஆறு புருஷர்களோடு வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவள் ஐந்து பேரை விவாகம் செய்திருந்தாள். அப்பொழுது அவள் விவாகம் பண்ணுகிறாத ஒருவரோடு வாழ்ந்து வந்தாள். ஒரு நாள் தண்ணீர் எடுக்க ஒரு கிணற்றை சென்றாள். அவள் தண்ணீர் குழாயையோ அல்லது சுழலும் திரியிலுள்ள வாளியையோ கீழே இறக்கி தண்ணீர் எடுக்கும் போது அவள் அதை எடுக்க துவங்கிற போது அங்கே ஒரு நடுத்தர வயது மனிதன் ஒரு யூதன் உட்கார்ந்திருப்பதை அவள் கண்டாள். ஸ்திரியே தாகத்துக்கு தாய் என்றார். அவள், எங்களுக்கு பிரிவினை உள்ளது, இல்லை யூதராக இருப்பதால் எங்கு நீங்கள் ஒரு சமாரிய ஸ்திரியான இடத்தில் அதை போன்ற ஒரு காரியத்தை கேட்பது வழக்கம் அல்லவே, நாங்கள் சம்பந்தம் கலவாதவர்களாயிற்றே என்றாள். அவர், உள்ளத்தில் பேசிக் கொண்டிருந்தது யார் என்று நீ அறிந்திருந்தால் நீ என்னிடத்தில் தண்ணீர் கேட்டிருப்பாய், நீர் என்னிடத்தில் தண்ணீர் கேட்பாய் என்றார். அவர்கள் அப்படியே சிறிது நேரம் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டே சென்றனர். அவர் என்ன செய்து கொண்டிருந்தார், அவருடைய தொல்லை எங்கே இருந்தது என்று கண்டறிய முயற்சித்துக் கொண்டிருந்தார். எப்பொழுது இயேசு சமாரியா வழியாக செல்ல வேண்டியதாக இருந்தது, நினைவிருக்கட்டும், அவர் யூதரோடும் புறஜாதிகளோடும் மாத்திரமே தம்மை அடையாளம் காட்டினார். அவர்கள் காம் சேமின் ஜனங்கள், பார்த்தீர்களா, யாபேத்தின் ஜனங்கள் விடப்பட்டனர். நாம் ஆங்கிலோ சாக்சன்கள், நாம் அஞ்ஞானிகளாக இருந்த நாட்களில் விக்கிரகங்களை தொழுது கொண்டிருந்தோம். நினைவிருக்கட்டும், அவர் ஏன் தம்மை இயேசு பூமியில் இருந்தபோது புறஜாதிகளுக்கு காண்பிக்கும்படி அதே அடையாளத்தில் அவர்களுக்கு வெளிப்படுத்தவில்லை. ஏனென்றால் புறஜாதிகள் மேசியாவை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கவில்லை. யூதர்கள் ஒரு மேசியாவை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தனர், சமாரியர் ஒரு மேசியாவை எதிர்நோக்கிக் கொண்டிருந்தனர். ராஜ்யத்தின் திறவுகோள்களை கொடுத்த ஒருவரான பேதுருடத்தில் சொல்லுகையில், நாத்தான் வேலுக்கும் குருடனான பர்திமேயுக்கும் அவருடைய விசுவாசம் அவரை நிறுத்திய போது, எந்த விதமாக குதிரப்போக்கோடு இருந்த ஸ்திரீ மற்றும் யூதர்களுக்கு அவர் தம்மை மேசியாவாக அடையாளம் காட்டினார். ஆனால் இங்கே அவர் இப்பொழுது சமாரியர்களுக்கு முன்பாக இருக்கிறார். அவர் தம்மை உண்மையான மேசியாவாக தெரியப்படுத்த சமாரியரிடம் வருகிறார். எப்படி நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக யூதர்களும் சமாரியர்களும் மேசியா வரப்போகிறார் என்று விசுவாசித்து வந்தனர். எனவே மேசியா பூமியில் இருந்தாரானால் மேசியா தம்மை வெளிப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய கிறிஸ்துவை நான் காணும் வரை நான் மரணத்தை காண மாட்டேன் என்ற ஒரு சாட்சியோடு தேவாலயத்தில் இருந்த பழைய சிமியோனை பாருங்கள். மரியாள் குழந்தையை உள்ளே கொண்டு வந்த அதே நிமிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் சிமியோனிடம் பேசினார். அவன் அந்த விதமாக அவர் இருந்த இடத்திற்கு நடந்து சென்று தன்னுடைய கரங்களை உயர்த்தி, உம்முடைய அடியேன் உமது வார்த்தையின்படி சமாதானத்தோட போகட்டும், என் கண்கள் உம்முடைய ரட்சிப்பை காண்கிறதே என்றான். சிமியோன் தம்முடைய மேசியாவின் கிரியைகளை அவர் செய்வதை காண போதுமான காலம் உயிர் வாழ முடியவில்லை. ஆனால் அவர் அவ்வாறு இருந்தார் என்ற ஒரு சான்றை பெற்றிருந்தார். ஆனால் அவர் தம்மை அந்த தேவன் தீர்க்கதரிசியாக இருக்கும்படி மேசியாவாக ஜனங்களுக்கு தெரியப்படுத்தினார். அந்த ஸ்திரீயிடம் அவர் அவரிடத்தில் பேசின போது, போய் உன்னுடைய கணவனை இங்கே அழைத்துக் கொண்டு வா என்றார். அவள், எனக்கு புருஷன் இல்லை என்றாள். மேலும், நீர் கூறினது சரியே, உனக்கு ஐந்து புருஷர் இருந்தார்கள், இப்பொழுது உன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருவன் உன்னுடைய புருஷன் அல்ல என்றார். அவள், ஐயா, நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன். மேசியா வரும்போது அவர் இந்த காரியங்களை எங்களுக்கு கூறுவார். அவர் வரும்போது இதுவே மேசியாவின் அடையாளமாக இருக்கும், அவரே இந்த காரியங்களை எங்களுக்கு சொல்லும் ஒருவராய் இருப்பார் என்று கூறினார். இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். அவள் உடனடியாக அந்த தண்ணீர் குடத்தை விட்டுவிட்டு நகரத்திற்குள் ஓடி நகரத்தில் உள்ள மனிதர்களிடம் கூறினாள். நான் என்ன செய்திருக்கிறேன் என்று எனக்கு சொன்ன ஒரு மனிதனை வந்து பாருங்கள், அது இந்த மேசியா அல்லவா? மேசியா நமக்கு காண்பிக்க வேண்டிய அடையாளம் அது அல்லவா? அவர்கள் எவருக்கு முன்பாகவும் அவர் அதை ஒருமுறை கூட செய்யவில்லை. ஆனால் அவர் மேசியா என்று அந்த ஸ்திரீயின் சாட்சியின் நிமித்தமாக அந்த நகரத்து மனிதர்கள் அவரை விசுவாசித்ததாக அவர்கள் கூறினர். ஆமென். எப்பொழுது இது புறஜாதிகளுக்கான நேரம். நாம் 2000 வருடங்களாக மனக்குறைகளையும் ஏற்றத்தாழ்வுகளையும் தாவரங்களையும் உள்ளே செல்லுதலையும் வெளியே செல்லுதலையும் சண்டைகள் குழப்பங்கள் வம்புகள் சண்டைகள் மற்றுமுள்ள ஒவ்வொரு காரியமும் வேத பண்டிதர்கள் வேதாகம கருத்தரங்கள் இன்னும் என்னவெல்லாமோ செய்தலையோ உடையவர்களாக இருந்து வந்தோம். எப்பொழுது சமாரியர்களையும் யூதர்களையும் அவர் இங்கு வர அனுமதிப்பாரேயானால் தேவனை சேவிக்கும்படிக்கு உலகத்தின் தேவர்களை விட்டுவிட்டு ஒரு மேசியாவின் வருகையை எதிர்நோக்கி இருந்து மேசியா அந்த விதமாக யூதர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அந்த நாளில் அவரால் தம்முடைய விதிகளை மீற முடியாது. ஒருவருக்கு ஒரு விதத்திலும் மற்றவருக்கு மற்றொரு விதத்திலும் வித்தியாசமாக செய்கின்ற பிதா அவர் அல்ல, அவர் அதே இயேசுவாய் இருக்கிறார். சரி, எப்பொழுது இங்கே நமக்கு 2000 ஆண்டுகள் கடந்துவிட்டன. பரிசுத்த ஆவியானவர் நம் மீது விழுந்திருக்கிறார். நாங்கள் அந்நிய பாஷைகளில் பேசி அடையாளங்களையும் அற்புதங்களையும் மற்றும் பலவற்றையும் கண்டோம். எப்பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் திரும்பி வருவதற்கு முன்பு ஆபிரகாம் கண்ட கடைசி அடையாளம், புசிக்கக்கூடிய ஒரு சரீரத்தில் தேவன் தம்மை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். இயேசு மேசியாவாக இருக்கும் போது காண்பித்த அதே அடையாளத்தை முன்னறிவித்து காண்பித்ததன் மூலமே எப்பொழுது இயேசு தீர்க்கதரிசனம் உரைத்து அது அந்த விதமாக இருக்கும் என்று கூறினார். மேலும், நண்பர்களே, இப்பொழுது இதுவே அந்த வேலையாய் உள்ளது. அங்கே நின்று கொண்டிருந்த அந்த யூதர்கள் இயேசு அந்த வழிநடத்தில் அதை கூறுவதை அவர்கள் கண்டபோது அவர்கள் கூறினர். அவர்கள் தங்களுடைய சபையோருக்கு பதில் கூற வேண்டியதாக இருந்தது. அது செய்யப்பட்டது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். எனவே அவர்களால் அதை குறித்து ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அவர்கள் தங்களுடைய சபையோருக்கு பதில் கூற வேண்டியதாக இருந்தது. எனவே அவர்கள் இந்த மனிதன் பெயல் சபூல் அவர் அதை அவர்கள் தங்கள் இதயத்தில் எண்ணினர். இந்த மனிதன் பெயல் சபூல் பாருங்கள், ஏனென்றால் அவர் ஒரு குறி சொல்பவர், ஏதோ ஒரு விதமான ஒரு மனதை வசியம் செய்பவர் அல்லது ஏதோ ஒரு காரியம். அவர் பெயல் சபூல்
என்றனர்.
இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து கொண்டார். அவர் அவர்களை திரும்பி அவர் மனுஷகுமாரனாகி எனக்கு எதிராக பேசினால் நான் உங்களுக்கு
மன்னிப்பேன்.
ஆனால் இல்லை என்றால் ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் அதே காரியத்தை செய்ய வருகிறார். அதற்கு விரோதமாக பேசினால் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவதில்லை என்றார். ஓ சகோதரனே, இன்றும் பெந்தேகோஸ்தே ஆசீர்வாதங்களை பெற்றிருப்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமே. இங்கே சகோதரர்களே, நீங்கள் சர்ச் ஆஃப் காட், ஃபோர் ஸ்கொயர், அசம்பிளிஸ் ஆஃப் காட் மற்றும் எல்லா விதமான சபைகளிலும் இருந்து வந்து இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. அது அற்புதமானது. அதாவது தொடர்ந்து சென்று கொண்டே இருங்கள், வேண்டாம், அதனோடு அப்படியே நினைத்திருங்கள், பார்த்தீர்களா? ஆனால் அந்த போர்வையானது உங்களுடைய மற்ற சகோதரன் மீது விரிக்கப்படாது என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். மேலும் அதே போல் அதே அளவு பரிசுத்த ஆவியை பெற்ற மற்றொரு ஸ்தாபனத்திலும் தேவன் அவருக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு பரிசுத்த ஆவியை அளித்தார். மற்ற சகோதரனும் அவ்வாறே செய்தார். நீங்கள் பாருங்கள், அதனால் அதை கொஞ்சம் விரித்து பாருங்கள். அதெல்லாம் சரிதான். நாம் கூடி வந்து கழி கூறுவோமாக. நாம் உலகத்தை விட்டுவிட்டோம். நாம் ஆபிரகாமின் வித்தாய் இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவின் வித்து, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வித்து. இதோ நாம் இங்கே இருக்கிறோம். நம்முடைய பிதாவாகி ஆபிரகாமுக்கு அவர் அளித்த கடைசி காரியம் என்ன? அந்த அடையாளம் சோதோமுக்கு முன்பும் எரிந்து போவதற்கு முன்பும் குமாரனின் வருகைக்கு முன்பும் இருந்தது. இப்பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனின் வருகைக்கும் சோதோம் எரிவதற்கும் சற்று முன்பு அது சரியாக சோதோமின் நாட்களில் நடந்தது போல இருக்கும் என்று தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக வாக்குப்பண்ணினார். இன்றைக்கு உலகத்தை பாருங்கள். நாம் இன்றைக்கு இருப்பதை போல அவ்வளவு தாறுமாறாக்கப்பட்டவர்களை உலக சரித்திரம் ஒருபோதும் கண்டதில்லை. இங்கிருந்து கலிபோர்னியாவில் இருந்து அழும் தாய்மார்களால் என்னுடைய அஞ்சல் நிரம்பியுள்ளது. செய்தித்தாளின் வாசிப்பு அந்த விபரீதமானது. ஏன்? அது கலிபோர்னியாவை மாற்றிவிட்டது. அதற்கு முந்தின ஆண்டை காட்டிலும் கிட்டத்தட்ட 30% என்று நான் நினைக்கிறேன். தாறுவாராட்டம் அது எங்கும் அசுத்தமாய் உள்ளது. பள்ளிகள், மார்க்க பள்ளிகள், அவர்களுடைய பள்ளிகளிலிருந்து ஜனங்களை வெளியேற்ற வேண்டியதாய் உள்ளது. தேர்ந்தெடுப்பது கடினமாக இருந்தது. வக்கரங்கள் இயற்கையின் பாதையை மாற்றிக் கொள்ளுகின்றன. அது சோதோமில் நடந்தது போன்றே நாம் அதை அந்த விதமாகவே காண்கிறோம். பில்லி கிரகம் தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு செய்தியாளன் அந்த சுவிசேஷத்தை எடுத்துரைத்துக் கொண்டிருப்பதை பாருங்கள். எப்பொழுது தெரிந்து கொள்ளப்பட்ட சபையை குறித்து என்ன? அதற்கும் கூட ஒரு அடையாளம் இருக்க வேண்டும். அது சரிதானே? அது அதை பெற்றிருக்க வேண்டும். இன்றிரவு நாம் நம்முடைய எல்லா விசுவாசத்தையும் விட்டுவிட்டு கர்த்தராகிய இயேசுவை விசுவாசித்து அவரை பின்பற்றி கடைசி நாளுக்கான அவருடைய அடையாளங்களை காண்போம். ஏனென்றால் அது இங்கே இருக்கும் என்று அவர் வாக்கு பண்ணினார். நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. இன்றிரவு அவரை உங்களுடைய இரட்சகராக அறியாத ஒருவர் இருக்கிறீர்களா? நீங்கள் இப்பொழுது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்ற விரும்புகிறீர்களா? உங்களுடைய கரத்தை அப்படியே உயர்த்தி சகோதரன் பிரணாம் எனக்காக ஜெபியுங்கள். நான் ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக இருக்க அதை செய்ய விரும்புகிறேன் என்று கூறுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரா? வேறு யாராவது உண்டா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரனே, தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பாரா? மற்றொன்றா, ஐயா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரா? நான் எல்லாவற்றையும் விட்டுவிட விரும்புகிறேன். நான் அதை செய்ய போகிறேன். சகோதரன் பிரணாம், நான் ஒன்றை கேட்க விரும்புகிறேன். சகோதரனே, சகோதரியே, நான் யாரையும் புண்படுத்த வேண்டும் என்று நினைக்கவில்லை. ஆனால் நீங்கள் பாருங்கள், நீங்கள் வார்த்தைக்கு நீங்கள் பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் சில நேரங்களில் என்னை வெட்டுகிற காரியங்களை விசேஷமாக சில நேரங்களில் என்னுடைய சகோதரர்களிடத்தில் நான் கூற வேண்டியதாய் உள்ளது. காரணம், ஆதியிலே சாத்தான் உபயோகித்தது ஸ்திரீ என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள். தேவன் மனிதனை தெரிந்து கொண்டார். சாத்தான் அந்த ஸ்திரீயை தெரிந்து கொண்டார். அவள் இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு கொண்டு வந்த அடைக்காக்கும் கருவியாக இருக்க ஆசீர்வதிக்கப்பட்டாள். எப்பொழுது அது அவளுடைய குமாரன் அல்ல. நீங்கள் யாவரும் அதை அறிவீர்கள். இயேசு ஒருமுறை கூட அவளுடைய தாய் என்று அழைத்ததில்லை. அவள் ஒருபோதும். இது ஒரு கலவையான கூட்டமாய் உள்ளது. ஆனால் நீங்கள் எனக்கு செவிகொடுங்கள். மரியாளிடமிருந்து எந்த விந்தடமும் வரவில்லை. அது தேவனால் முற்றிலும் கன்னியாக சிருஷ்டிக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் நிழலிட்டார். அந்த காரணத்தினால் தான் இயேசுவால் அவளுடைய தாய் என்று அழைக்க முடியவில்லை. அவர் அவளுடைய பாகம் அல்ல, ஒன்றுமில்லை. அவள் குழந்தையை கொண்டு வர தேவன் உபயோகித்த ஒரு அடையாக்கும் கருவியாயிருந்தாள். காரணம், அந்த பையனுக்குள், அந்த குழந்தைக்கு, அந்த ஸ்திரீக்குள்ளாக அந்த ஸ்திரீயின் ஏதோ ஒன்று சேர்ந்திருந்தார். நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்பதை. பெரியவர்களே, நீங்கள் அறிவீர்கள். ஏதோ ஒரு விதமான கருத்தரித்தல் இருந்திருக்க வேண்டும். ஒரு விதமான ஒரு விந்தணு அந்த பெண்ணில் இருந்து தோன்றி அதன் மூலம் அப்பொழுது அது முற்றிலும் சர்வ வல்லமையுள்ள தேவனோடு ஒரு பால் உணர்ச்சி செயலை போன்றது. அவ்வாறு இருக்க முடியாது. தேவன் குழந்தையை முட்டையையும் இரத்தத்தையும் சிருஷித்தார். தேவன் பெண் மற்றும் ஆண் இரண்டின் உயிரினவையும் சிருஷித்தார். அந்த காரணத்தினால் தான் அந்த சரீரம் எழுப்பப்பட்டது. நிச்சயமாக அவர் உயிர்த்தெழுதலின் முதல்வராயிருந்தார். எனவே அவர் ஒருபோதும் அவளுடைய தாய் என்று அழைக்கவில்லை. அவர்கள் உம்முடைய தாயார் உம்மை தேடிக்கொண்டிருக்கிறார் என்றனர். அவர் என்னுடைய தாய் யார் என்று கேட்டார். என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்கள் என் தாயா இருக்கிறாள் என்றார். பார்த்தீர்களா? எனவே அவர் ஒரு முறை கூட அவளுடைய தாய் என்று அழைக்கவில்லை. அவர் அவளை ஸ்திரீ என்று அழைத்தார். அவள் அப்படித்தான் இருந்தாள். அருமையான கத்தோலிக்க ஜனங்களாகிய உங்களில் சிலர் அவளை ஒரு தெய்வமாக அல்லது ஒரு தேவதையாக பரலோகத்தின் ராணியாக ஆக்குகிறீர்கள். அது சரியல்ல. இல்லை, அதுவல்ல. அவள் ஒரு நல்ல பெண்ணாய் இருந்தாள். ஆமையா, சரியாக. ஆனால் தேவன் உபயோகிக்க தேர்ந்தெடுக்கும் மற்றந்த ஸ்திரீயையும் காட்டிலும் அவள் அதிகமாக இருக்கவில்லை. அவர் ஒரு பெண்ணை வேறெதற்கோ உபயோகிக்கலாம். அவர் அவளை எந்த வழியிலும் உபயோகிக்க முடியும். அவள் ஒரு அடைகாக்கும் கருவியாயிருந்தாள். ஏனென்றால் அந்த விதையை அனலாக வைத்திருக்க அது போன்றவற்றிற்காக அவள் இருந்தாள். அப்பொழுது ஜீவன் குழந்தைக்குள் வந்தது. ஆனால் ரத்தம் ரத்த அணுக்கள் நாம் எப்பொழுதுமே அறிவோம். அது ஆண் பாலினத்தில் இருந்தே வருகிறது. அவர் ஆண் சிருஷ்டிகராயிருந்தார். அவள் யூதனும் அல்ல அந்த குழந்தை. இயேசு யூதனோ அல்லது புறஜாதியோ அல்ல, அவர் தேவனாயிருந்தார். அது உண்மை. தேவன் தாமே ஒரு சரீரத்தை சிருஷ்டித்து அதில் வாசம் பண்ணினார். அது அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாயிருந்தது. அந்த பரிசுத்தமான கன்னி பிறப்பானது இந்த மானிட வர்க்கத்தை பிறப்பித்தது. பரிசுத்த ஆவியினால் மாசற்ற கருத்தரித்தல் சிறியானவள் முட்டைக்கோ இரத்த அணுக்கோ அதனோடு எந்த சம்பந்தமும் கிடையாது. மனிதனுக்கு இரத்த அணு உள்ளது, ஸ்திரீ முட்டையுடையவளாயிருக்கிறாள். இந்த விதமாக ஏதோ ஒரு காரியம் சம்பவிக்க ஒரு விதமான ஒரு ஆசையும் ஒரு கருத்தரித்தலும் இருக்க வேண்டும். அந்நிலையில் பரிசுத்தாவியின் நிழலிடுதலை தவிர வேறொன்றும் இல்லை. தேவன் ஸ்திரீக்குள் சிருஷ்டித்தார். அதுவே என்னுடைய ரட்சகர். அவர் இல்லை என்றால் நாம் யாவரும் அழிந்து போயிருப்போம். எப்பொழுது இங்குள்ள ஜனங்களில் சிலர் ஸ்திரீகளாகிய நீங்கள் ஒருகால் பெந்தேகோஸ்தே ஸ்திரீகள், ஒடுக்கக்கேடான ஆடைகளை அணிவதிலும் உங்களுடைய தலைமுடியை கத்தரிப்பதிலும் காரியங்களை செய்வதிலும் குற்றவாளியாக கருதப்பட்டுள்ளனர். நான் இங்கே கலிபோர்னியாவில் கவனிக்கிறேன், அவர்களில் அதிகமானவர்கள் இல்லை. அல்லது இங்கே அரிசோனாவில் சரியாக கூறினால் அவர்களில் அநேகர் ஒப்பனை அலங்காரம் செய்து கொள்வதில்லை. அதற்கு எதிராகவும் கூட சண்டையிடப்பட்டது. சரி, நீங்கள் ஒப்பனை அலங்காரம் செய்யக்கூடாது என்று வேதத்தில் ஒன்றுமே கூறவில்லை. அது தவறு என்பதை நாம் அறிவோம். ஏனென்றால் அது உலக பிரகாரமானதாக இருக்கிறது. ஆனால் வேதாகமத்தில் ஒரு ஸ்திரீ தன்னுடைய தலைமுடியை கத்தரிப்பது கலவீனமான ஒரு நபராக இருக்கிறாள் என்ற ஒரு கட்டளை உண்டு. அது தேவனுக்கு அந்த விதமாக தென்படுமானால் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுவிட்டதாக கூறிக்கொண்டு அவ்வாறு செய்வது தவறாகும். ஒரு புருஷனுடைய உடையை அணிந்து கொள்வது, ஓ சகோதரியே அன்பே, உலகத்தை பின்பற்ற வேண்டாம், உலகத்தை விட்டுவிடுங்கள், கிறிஸ்துவை பற்றிக் கொள்ளுங்கள். நீங்களோ அது என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது என்று கேட்கலாம். சீவ விருட்சத்துக்குள் பிரவேசிக்க உரிமை உண்டாகும்படி அவருடைய கற்பனைகளை எல்லாம் கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். மிகச்சிறிய ஒன்றிலே குற்றவாளியாக இருந்தால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருப்பான். உங்களுக்கு நன்றாக தெரியும், நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தால் அது நிச்சயமாகவே உங்களுக்கு மேலானதை கூறும். அது பரிசுத்த ஆவியானவராய் இருந்தால் அது உங்களுக்கு மேலானதை கூறும். இப்பொழுது நீங்கள் குற்றவாளியா இருந்து இன்றிரவு ஒரு துவக்கத்தை செய்ய விரும்பினால், சகோதரன் பிரணாம், நான் அதை உணரவில்லை, நான் நழுவி சென்று கொண்டிருக்கிறேன், நான் புதிதாக துவங்க விரும்புகிறேன், இது முதற்கொண்டு நான் தேவனை சேவிக்கப் போகிறேன் என்று கூறுங்கள். உங்களுடைய கரத்தை உயர்த்தி சகோதரன் பிரணாம் எனக்காக ஜெபியுங்கள் என்று கூறுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதற்கு தைரியம் தேவைப்படுகிறது. அதற்கு உண்மையான தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரா? அதே கரங்கள். சரி, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரா? அப்படியானால் உங்களுக்குள் உள்ள ஏதோ ஒன்று நீங்கள் தவறாக இருக்கிறீர்கள் என்று கூறுவதை நீங்கள் அறிந்திருந்தால் அப்பொழுது தேவன் உங்களுக்கு அருகில் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் நீங்கள் வார்த்தையை மிக தெளிவாக கேட்கும் போது அப்பொழுது நீங்கள் இன்னமும் அங்கே அமர்ந்து, நான் அதை செய்ய மாட்டேன், அவர் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தெரியாது என்று கூறினார், நான் இங்கேயே வார்த்தையை மேற்கோள் காட்டுகிறேன் பாருங்கள். அப்படியானால் உங்களுக்குள்ளே ஏதோ காரியம் தவறாய் உள்ளது. பார்த்தீர்களா? அது ஒரு காரியமே என்று வேறல்ல, அது சாத்தான். அவ்வளவுதான். அது தேவனுக்கு விரோதமாய் உள்ளது. அது அவருடைய விதிகளுக்கு முரணானது. அது அவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் உள்ளது. அண்மையில் யாரோ ஒருவர் ஒரு பிரபலமான பிரசங்கியார் என்னிடம் கூறினார். அவர் சகோதரன் பிரணாம் என்றார். என்னை தன்னுடைய அறைக்குள் அழைத்து என் மீது கைகளை வைத்தார். நீர் உடைய ஊழியத்தை பாழாக்கப் போகிறீர் என்றார். நான் என்ன என்றேன். அவர், நீர் எப்பொழுதுமே ஜனங்கள் செய்கிற விதத்திற்காக கூக்குரல் இட்டுக் கொண்டிருக்கிறீர் என்றார். மேலும், ஏன் நீங்கள் அவர்கள் ஜனங்கள் உண்மை ஒரு தீர்க்கதரிசி என்று நினைக்கிறார்கள் என்றார். அதற்கு நான் ஒரு தீர்க்கதரிசி அல்ல என்றேன். அவர், பாருங்கள், ஜனங்கள் உங்களை எப்படித்தான் நினைக்கிறார்கள்? நீங்கள் ஏன் அவர்களுக்கு ஆவிக்குரிய காரியங்களை, அவர்கள் எப்படி மகத்தான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் மற்ற காரியங்களையும் பெற்றுக் கொள்ள முடியும் என்பதை போதிக்க கூடாது என்று கேட்டார். மேலும், நான் அவர்கள் தங்களுடைய மொழியின் முதல் எடுத்துக்களை கூட அறியாது இருக்கும் போது நான் எப்படி அவர்களுக்கு ஆவிக்குரிய காரியங்களை போதிக்க முடியும்? ஆவிக்குரிய காரியங்கள் ஒருபுறம் இருக்கட்டும், வார்த்தையோடு ஒத்துப்போகும் பொதுவான நாகரிகத்தை கூட அவர்கள் கொண்டிருக்க மாட்டார்கள். அவர்கள் பூமிக்குரிய காரியங்களை விசுவாசிக்கவில்லை என்றால் அவர்கள் எப்படி பரலோக காரியங்களை விசுவாசிப்பார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், சரி, நீர் உம்முடைய ஊழியத்தை பாழாக்கிக் கொள்வீர் என்றார். நான், தேவனுடைய வார்த்தை பாழாக்குகிற எந்த ஊழியமும் பாழாக்கப்பட வேண்டும் என்றேன். வார்த்தைக்கு திரும்பி வாருங்கள், அது உண்மை. எப்பொழுது நீங்கள் சிகரெட்டுகளை புகைத்துக் கொண்டு அதுபோன்று இருந்து கொண்டு நீங்கள் பரிசுத்தாவை பெற்றிருப்பதாக உரிமை கூறினால் உங்களுக்கு அவமானம். நீங்கள் புருஷர்களாகிய நீங்கள் ஏன் ஸ்திரீகளை குறை கூறுகிறீர்கள் என்று கேட்கலாம். உங்கள் மனைவிகள் அதை செய்ய அனுமதிக்கும் புருஷராகிய நீங்கள், ஓ திருவாளரே, உங்களை கிறிஸ்தவர் என்று அழைத்துக் கொள்வீர்கள். உங்களுக்கு அவமானம். இது கடினமானது என்பதை நான் அறிவேன். ஆனால் சகோதரனே, இது ஒழுங்கமைக்கும் நேரம். பரிசுத்த ஆவியானவர் வந்து தம்முடைய மனவாட்டை எடுத்துக் கொள்ள வேண்டிய நேரமாயுள்ளது. அது அவருடைய வார்த்தையோடு ஒத்துப்போகவில்லை என்றால் அப்பொழுது ஏதோ காரியம் தவறாயுள்ளது. நீங்கள் வழிதவறி போனவர்களே, புதன் இரவுகளில் இங்கே சபைக்கு வராமல் வீட்டிலேயே தங்கியிருந்து தொலைக்காட்சிகளையும் சபையின் மற்ற இரவுகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்களே, சிந்தித்து பாருங்கள். நீங்கள் உண்மையாகவே கூறுகிறீர்கள், நீங்கள் சபைக்கு வர வேண்டியதாக இருந்தால் நீங்கள் அதை செய்யும்படி உங்களை பலவந்தம் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் அதை செய்கிற ஒரு பிரமாணம் உண்டு என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். நீங்கள் அதை செய்ய வேண்டும். அதை செய்வது கனத்திற்குரியது. நீங்கள் அதை செய்ய விரும்பாவிட்டால் ஏதோ காரியம் தவறாயுள்ளது. தேவரை சேவிக்க உங்களை நேசிக்க செய்யும் ஒரு பரிசுத்தாய் உண்டு. எப்பொழுது அதனோடு உங்களுடைய தலைகள் வணங்கி இருக்கேன். இன்றிரவு தேவருக்கு ஒரு துவக்கத்தை அளிக்க விரும்புகிறவர்கள் என்று உணர்கிற யாவரும் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். எப்பொழுது இங்குள்ள ஒவ்வொருவரும் சுற்றிலும் உள்ள யாவரும் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். தேவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை 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 ஆசீர்வதிப்பாராக. தேவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமை, நான் உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன். பரலோக பிதாவே, எப்பொழுது நான் அறிந்த விதமாக நான் உம்முடைய வார்த்தைகளை வெளிப்படையாகவும் தெளிவாகவும் வெட்டும்படியாகவும் உரைத்திருக்கிறேன். வித்தியாசமாக இருக்க அல்ல கத்தாவே, அதுவே என்னுடைய மனப்பான்மையா இருக்குமானால் நான் பலிபீடத்தின் மேல் ஒருவனாக இருக்க வேண்டும். ஆனால் நான் யாராயிலும் என்னுடைய சகோதரனோ அல்லது சகோதரியோ ஒரு பழைய கசிவு படையில் மூழ்குவதை கண்டால், நான் அவர்களிடத்தில் கூச்சலிடவில்லை என்றால், அல்லது அவர்களை கடிந்து கொள்ளவில்லை என்றால், அல்லது எப்படியாவது அவர்களை அந்த நிலையிலிருந்து மீட்டெடுக்கவில்லை என்றால், அப்பொழுது நான் அவர்களை நேசிக்கவில்லை. கத்தாவே, அவர்கள் பாதுகாப்பாக இருக்கும்படியாக நான் அவர்களை வெளியே கொண்டு வர முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். ஓ பரலோகத்தின் தேவரே, தங்களுடைய கரங்களை உயர்த்தின ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். அந்த சிறிய குட்டை முடியுடைய பெண்கள் அநேக தங்களுடைய கரங்களை உயர்த்தி அவர்கள் தவறாக இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும் அளவிற்கு அவர்களை குறித்த போதிய கிருபை இருந்தது. அவ்வாறு இல்லாத அநேகர் இருந்தனர். எப்பொழுது நீரே அதற்கு நியாயாதிபதியாக இருக்கிறேன். ஆனால் தேவரே, நீர் அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் அந்த மனிதர் தங்களுடைய கரங்களை உயர்த்தினர். மிக அருமையான வாலிபர் தங்களுடைய மனைவியோடு அமர்ந்திருந்தனர். மேலும் இந்த விதமாக தங்களுடைய கரத்தை உயர்த்தினார்கள். வயோதிகர்கள் தங்களுடைய கரங்களை உயர்த்தினார்கள். எப்பொழுது பிதாவே, நாங்கள் உலகத்தையும் உலகத்தின் காரியங்களையும் விட்டுவிட வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் உம்மை சேவிக்க முடியாது. நீர் இன்றிரவு இப்படிப்பட்ட ஒரு வழியில் உம்மை வெளிப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஜனங்கள் புரிந்து கொள்வார்கள் என்றும், அதாவது உரைக்கப்பட்ட வார்த்தை, மனுஷர் எதையும் கூற முடியும். ஆனால் தேவன் வந்து தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தி அது அவருடைய வார்த்தை என்று நிரூபிக்கும் போது அப்பொழுது நமக்கு எந்த சாக்கு போக்கும் இல்லாமல் விடப்படுகிறது. பிதாவே, இன்றிரவு நீர் அதை அருள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உடனே இந்த ஜனங்கள், அவர்களில் அநேகர் பாவிகளாக இருக்கலாம், பாவிகள் என்ற முறையில் அநேகர் தங்களுடைய கரங்களை உயர்த்தியுள்ளனர். பிதாவே, நான் ஜெபிக்கிறேன், அவர்கள் வெளிப்படுத்தலை கண்டவுடனே இன்றிரவு நீர் அதை செய்வீர் என்று நம்புவது முடிவு இங்கே வந்துவிட்டது என்பதற்கு உண்மையை காண்பிப்பதாயிருக்கும். எதிர்பார்க்கப்படும் குமாரன் சீக்கிரத்தில் ஆபிரகாமின் சந்ததிக்கு வரப்போகிறார். அந்த சோதோம் சுட்டரிக்கப்பட வேண்டும். என்றோ ஒரு நாள் பீனிக்ஸில் ஒரு பாறையின் மேல் மற்றொரு பாறை இருக்காது. பள்ளத்தாக்கு துடைத்து சுத்தப்படுத்தப்படும். இன்றிரவு நகரத்தில் உபச்சாரம், மது அருந்தல், சிகரெட்டு புகைக்கும் தாய்மார்கள், மகள்கள் நடனமாடிக்கொண்டும் நெளிந்து கொண்டும் ஒழுக்கக்கேடாக நடந்து கொண்டும் ஒழுக்கக்கேடாக வாழும் மனிதர்கள் இந்த நகரத்தின் பாவம். ஓ தேவனே, ஆனால் நான் அதனோட நோக்கி பார்த்து முயற்சிப்பதனால் என்ன பயன் என்று எண்ணுகிறேன். ஆனால் அதன் பின்னர் நான் அங்கு நோக்கி பார்க்கும் போது ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட கிறிஸ்தவர் அங்கும் இங்கும் ஒரு சிறிய ஒளி ஜெபித்துக் கொண்டிருப்பதை காண்கிறேன். நகரத்தின் நடுவில் நடந்த அறிவுறுப்புகள் நிமித்தம் பெருமூச்சு விடுகிற யாவரும், தேவ தூதர் அவர்கள் மேல் ஒரு முத்திரையை போடும்படி கட்டளையிடப்பட்டார். அவர்கள்தான் அழிக்கப்பட மாட்டார்கள். பிதாவே, அர்ப்பணிக்கப்பட்ட கிறிஸ்தவராக அநேகர் இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். மிகுந்த அக்கறையுள்ளவர்களாயும் தீமைக்கு எதிராக கூக்குரலிட பயப்படாமலும் இருப்பார்கள். தேவரே, இந்த நாளில் நாங்கள் சரியான காரியங்களை பேசுவோமாக. ஒரு நியாயத்திற்கு நாள் வரும், அப்பொழுது அவர்கள் சாக்கு போக்கு இல்லாமல் இருப்பார்கள். ஏனென்றால் இன்றிரவு இந்த செய்தியானது திரையில் வானத்தின் விதானங்களின் மேல் போடப்பட்டு நாங்கள் யாவரும் பதிலளிப்போம். எனவே பிதாவே, அவர்கள் இந்த உலகத்தில் தேவபக்தியாய் ஜீவிக்கும்படியாக உலகத்தின் எந்த காரியங்களில் இருந்தும் அவர்களுடைய இருதயங்களை நீர் விருத்தச்சேதனம் செய்ய வேண்டும். நாங்கள் அதை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஆமென். உங்களை தொடர்ந்து வைத்திருப்பதற்கு மிகவும் வருந்துகிறேன். நான் மிகவும் காலதாமதமாக வந்துள்ளேன். நான் வெளியேறி இருக்க வேண்டும். கடந்த ஒவ்வொரு இரவும் நான் மிக கடைசியாக 10 மணிக்கு வெளியே வருவேன். நான் இன்றிரவு 9:30 மணிக்கு வெளியே செல்ல விரும்பினேன். நான் அதை செய்யவில்லை. எப்பொழுது ஒரு நிமிடம், நான் கூறியுள்ளதற்கு முத்திரையை போடட்டும். எப்பொழுது உண்மையாகவே நான் ஒரு பிரசங்கி அல்ல, எவருமே அதை அறிவர். எனக்கு கல்வி அறிவு இல்லை. எனவே என்னுடைய பழைய கண்டக்கி வார்த்தைகளான அவனுடைய ஆவி மற்றும் எடுத்துச் செல் மற்றும் மீட்டுக் கொடு மற்றும் சுமந்து மற்றும் அவர்கள் அங்கே உபயோகிக்கிறேன். நான் அதை போன்ற ஒரு பிரசங்கி அல்ல என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதற்கான கல்வியை நான் பெற்றிருக்கவில்லை. ஆனால் நான் ஒரு கிறிஸ்தவன். கர்த்தராகிய இயேசு என்னை பாவத்திலிருந்து ரட்சித்தார். நான் அதை அறிவேன். நான் அறிந்துள்ள சிறிதளவை உறுதிப்படுத்த அவர் எனக்கு மற்றொரு வார்த்தையை அருளினார். ஒரே காரியம், நான் எந்த தனிப்பட்ட வியாக்கியானத்தையும் வைக்க முயற்சிக்கவில்லை. நான் அதை படித்தேன். அது என்ன கூறுகிறதோ நானும் அதையே கூறுகிறேன். பாத்திரலா, எனக்கு தெரிந்ததெல்லாம் அவ்வளவுதான். பாத்திரலா, இப்பொழுது அது தவறாக வியாக்கியானிக்கப்படுகிறதா எனக்கு தெரியாது. அது இங்கே வியாக்கியானிக்கப்பட்டுள்ள விதமாகவே நான் அதை கூறிக்கொண்டிருக்கிறேன். பாத்திரலா, அவர் எப்பொழுதுமே அதற்கு பின்னால் இருந்து கொண்டு அதை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வருகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் நேற்றும் என்றும் என்று மாறாத இயேசுவாய் இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்று கூறினார் என்று நான் நினைக்கிறேன். காஸ்மாஸ், உலக ஒழுங்கு, இனி என்னை காணாது, ஆயினும் நீங்கள் என்னை, நீங்கள் சபை காண்பீர்கள். ஏனென்றால் நான் தனிப்பட்ட பிரதிபெயர். நான் உங்களோடும் உங்களுக்குள்ளும் கூட உலகத்தின் முடிவு பரியந்தம் இருப்பேன். நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள் என்றார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அவர் என்ன கிரியைகளை செய்தார் என்றும் அவர் எப்படி தம்மை வெளிப்படுத்துகிறார் என்றும் நாம் கண்டோம். தேவன் இந்த சபையை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் இன்றளவும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது அவர் என்னை எவ்வளவு அபிஷேகம் பண்ணினாலும் அது ஒரு பொருட்டல்ல. அவர் உங்களையும் கூட அபிஷேகிக்கத்தான் வேண்டும். பாத்தீர்களா? பரிசுத்த ஆவியானவர் இங்கே எவ்வளவாக பேச முயற்சித்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. அதை கேட்க அங்கே ஏதோ ஒரு காரியம் இருக்க வேண்டும். இயேசு ஒரு நாள் ஜனங்களின் கூட்டத்தினூடாக சென்று அவர்கள் சத்தமிட்டுக் கொண்டிருந்த போது, ரபி ரபி, நீர் இங்கே இன்னார் இன்னாராக இருப்பதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு அப்படியே நடந்து சென்றார். அப்பொழுது அங்கே ஒரு சிறிய ஸ்திரீ சுற்றி வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுவிட்டு திரும்பி சென்று உட்கார்ந்தாள். இயேசு நின்று, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். ஏன், சீமோன் பேதுரு அவரிடத்தில், ஏன், அவன் அவரை கடிந்து கொள்வது போல கூறினான். அவன், சரி, நீர் ஏன் இதை போன்ற ஒரு காரியத்தை கூறுகிறீர்? ஒவ்வொருவரும் உம்மை தொட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றான். அவர், ஆனால் நான் பலவீனம் அடைந்து விட்டேன் என்று காண்கிறேன். வல்லமை, அது பலன் என்னை விட்டு போய்விட்டது என்றார். அவர் கூட்டத்தாரை சுற்றுமுற்றும் பார்த்தார். அவரை விசுவாசித்த ஒருவர் இருந்தார். அங்கே நூற்றுக்கணக்கானவர்கள் இருந்திருக்கலாம், ஆனால் யாரோ ஒருவர் விசுவாசித்தார். அவர் அந்த சிறிய ஸ்திரியை கண்டு அவளுடைய உதிரப்போக்கு நின்று விட்டதை கூறினார். அவள் சுகமடைந்தாள். அது சரியா? அப்படியே சென்றார். பார்த்தீர்களா? அவர் நேற்றும் இன்றும் மாறாதவராயிருக்கிறார். இப்பொழுது நாம் ஜெபட்டைகளை கொடுத்துள்ளோம். நாம் அவைகளில் பாதியை நேற்றிரவிலும் அவைகளில் பாதியை இன்றிரவும் அளித்தோம். நாம் நேற்றிரவில் முதலாவதாக ஆரம்பித்து விட்டோமா? நாம் நேற்றிரவில் முதலாம் 15 அல்லது 20 துவங்கி 1 முதல் என்ன என்ன வரையில் உள்ளோமா? அது என்ன என்ன கூறுகிறேன். 1 முதல் 20, சரி, அவர்களில் அநேகர் இன்றிரவு இங்கே இருக்கிறார்கள். அதன் பின்னர் நாம் அதன் பின்பக்கத்தில் இருந்து கொஞ்சம் கொடுப்போம். நாம் துவங்குவோம், நாம் பார்ப்போம். நமக்கு 15 நிமிடங்கள் உள்ளன, அதனால் 15 அட்டைகள் கொடுப்போம். அது 85 முதல் 100 வரை இருக்கும் என்று நாம் பார்ப்போம். நாம் 85 துவங்கி 100 வரை பார்ப்போம். 85 என் ஜெப அட்டையை உடையவர் யார்? உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். அங்கே பின்னால் உள்ள பெண்மணியிடம் 85 உள்ளதா? சகோதரியே இங்கே வாருங்கள். 86 86 வைத்திருக்கிறது யார்? சரியாக இங்கே 87 87 உடைய யாராகிலும் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். இந்த மனிதன் 87 88 89 90 91 92 93 94 95 96 97 96 96 96 96 96 96. நான் அது எழும்புவதை பார்க்கவில்லை. 96. எப்பொழுது உங்களுடைய அட்டை உங்களிடம் இருந்தால் வாருங்கள். புரிகிறதா? 97 98 99 100. சரி, இந்த ஜனங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 ஏறக்குறைய 8 பேர்களை காணவில்லை. இப்பொழுது கவனியுங்கள், அது உண்மைதான். உங்களுடைய ஜீவியத்தில் பாவம் நிலை கொண்டிருக்க இங்கு வர வேண்டாம். நீங்கள் அதை அங்கே தேவனிடத்தில் அறிக்கை செய்வது நல்லது. ஆனால் நீங்கள் உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்திருந்தால் முன்வாருங்கள். இயேசுவானவர் உங்களை சுகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிற உங்களில் எத்தனை பேர் ஜெபாட்டையை வைத்திருக்கவில்லை? உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் அவர், இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கவனியுங்கள், எனக்கு பின்னால் உள்ள இந்த ஊழியக்காரர்களை நான் கேட்கப் போகிறேன். சகோதரர்களே, இது உண்மையா? சுவிசேஷத்தின் ஊழியர்கள் என்ற முறையில் நாம் வேதம், புதிய ஏற்பாடு, எபிரேய புத்தகம், அவர் இப்பொழுது பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்றும் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கக்கூடிய பிரதான ஆசாரியர் என்று கூறுவதை விசுவாசிக்கிறோமா? சகோதரர்களே, அசரியா? வேதம் அதை கூறுகிறது என்பதை எத்தனை பேர் அறிவீர்கள்? ஒரு பிரதான ஆசாரியன், பாருங்கள், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கக்கூடிய பிரதான ஆசாரியராக அவர் இருப்பாரானால், இப்பொழுது எப்படி அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருப்பாரானால், அப்படியானால் யாரோ ஒருவர் தங்களுடைய பலவீனங்களின் உணர்வினால் அவரை தொட்டபோது அவர் எப்படி செயல்பட்டார்? அவரை தொட்ட அந்த உதிரப்போக்கை கொண்ட அந்த சிறிய ஸ்திரீ, ஏனென்றால் அவள் தொடப்பட வேண்டிய ஒரு தேவையை உடையவளாயிருந்தாள். அவர் திரும்பி அவளை காணும் வரை சுற்றி பார்த்தார், அவளை அழைத்தார். அது சரியா? சகோதரர்களே, அது சரியா? இப்பொழுது அவர் அதே பிரதான ஆசாரியராய் இருந்தால் அவர் அதே விதமாக செயல்பட வேண்டும். ஏனென்றால் அவர் பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். அது சரியா? பாருங்கள், அவர் அதே விதமாக செயல்பட வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு ஜெப அட்டைகள் தேவையில்லை. இல்லை, உங்களுக்கு ஜெப அட்டை தேவையில்லை. உங்களுக்கு தேவைப்படுகிற ஒரே காரியம் தேவனில் விசுவாசமாய் இருக்க வேண்டும். உங்களுக்கு விசுவாசம் உண்டு, அதை உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசியுங்கள். இயேசு கிறிஸ்து வியாதிஸ்தரையும் அவதி உருவோரையும் குணப்படுத்துகிறார். அவர் நிச்சயமாக அதை செய்வார். எப்பொழுது எந்த காரியமும் கூறப்படுவதற்கு முன்பு அல்லது செய்யப்படுவதற்கு முன்பு நாம் நம்முடைய தலைகளை சற்று நேரம் ஜபத்திற்காக வணங்குவோமா? இப்பொழுது அவர் அதை செய்வார் என்று நான் கூறவில்லை, அவர் செய்வார் என்று நான் நம்புகிறேன். ஆனால் அவர் அதை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன்.
Now, if he will do it, how many of you will believe? Raise up your hand.
எப்பொழுது அவர் அதை செய்வாரானால் உங்களில் எத்தனை பேர் விசுவாசிப்பீர்கள்? உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள், அவர் அதை அருள்வாராக என்பதே என்னுடைய ஜெபமாகும். பரலோக பிதாவே, எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றுகிறேன் என்று உங்களுடைய வார்த்தை என்ன கூறுகிறதோ அதை இப்பொழுது நான் கூறியிருக்கிறேன். எல்லாவற்றையும் புறக்கணித்தவர்கள் உம்மை காண வேண்டும். வேறு என்ன செய்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. பாவத்தை விட்டுவிட்டு பின்பற்றாதவர்களால் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது. பாவத்தை, அவிசுவாசத்தை விட்டுவிடுகிறவர்கள், பாவம் என்பது அவிசுவாசம் என்பதை நாம் அறிவோம். நாம் எவ்வளவு பரிசுத்தமாக ஜீவித்தாலும், நாம் என்ன செய்தாலும், நாம் இன்னமும் அவிசுவாசித்தால் நாம் பாவிகளாயிருக்கிறோம். வேதம் விசுவாசியாதவனோ ஏற்கனவே ஆக்கிரத்திற்கு உட்பட்டாயிற்று என்று கூறுகிறது. எனவே தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையையும் நாம் விசுவாசிக்க வேண்டும் என்பதை நாம் அறிவோம். அதுவே நம்முடைய அன்றாட ஆகாரமாக இருக்க வேண்டும். பிதாவே, நான் இன்றிரவு வேத வாக்கியங்களில் இருந்து மேற்கோள் காட்டியிருக்கிறபடியால் இந்த கடைசி நாளுக்கான உம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காகவும், இந்த கடைசி நாட்களில் நாங்கள் எதிர்நோக்கி இருப்பதற்காகவும் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அது உண்மையாயிருந்தால் பின்தொடர்ந்து வரும் அடையாளங்களினால் இந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்தும், அதை அருளும். நான் என்னை உம்மிடத்திலும் வார்த்தையிலும் ஜனங்களிடத்திலும் சமர்ப்பிக்கிறேன். பிதாவே, நீர் அங்குள்ள இருதயங்களை விருத்த சேதனம் செய்து விசேஷமாக ஜெப வரிசையில் இருக்கப் போகிறவர்கள் அவர்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசிக்கும்படி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து இன்றிரவு பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருக்கிறார் என்பதை ஜனங்கள் காணட்டும். அவர் சபையில், தெரிந்து கொள்ளப்பட்ட சபையில், ராஜரீக வாக்குத்தத்தினால் அழைக்கப்பட்ட ஆபிரகாமின் வித்தாய் இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் இதை அருளும், ஆமீன். இப்பொழுது சற்று நான் சற்று கவனிக்கட்டும். இப்பொழுது நாம் நம்முடைய நேரத்தை ஒரு சில நிமிடங்கள், மிக சில, சுமார் 10 நிமிடங்கள் எடுத்துக் கொள்ளப் போகிறோம். நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீர்களா? இன்றிரவு வார்த்தையிலிருந்து நான் உங்களுக்கு வாசித்து காண்பித்த இந்த காரியங்கள் உண்மை என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இயேசு பூமியில் இருந்த போது அதை செய்தார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அவர் அதை வாக்குத்தம் செய்தார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நாம் கடைசி நாட்களில் இருக்கிறோம் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது அது அவருடைய வாக்குத்தம், அவர் அதில் ஜீவிக்க வேண்டும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் அப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதுதான், அது உங்களுக்காக செய்யப்படும் என்றார். இப்பொழுது உங்களுடைய நோக்கமும் குறிக்கோளும் சரியாக இருக்க வேண்டும். நீங்கள் அதை உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசிக்க வேண்டும். இப்பொழுது எனக்கு தெரிந்த ஒரு நபர் ஜப வரிசையில் இருப்பதாக நான் நம்பவில்லை. நாம் அந்நியர்கள், நான் ஒரு அந்நியன், அங்கே அந்நியர்கள். உங்களை குறித்து எனக்கு ஒன்றுமே தெரியாது என்பதை அறிந்த நீங்கள் யாவரும், இங்கே இந்த சிறு ஜப வரிசையில் இடம்பெற்றுள்ள நீங்கள், உங்களை குறித்து எனக்கு ஒன்றுமே தெரியாது என்பதை அறிந்து உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். சரி, எனக்கு உங்களை தெரியாது என்றும் அல்லது உங்களை குறித்து ஒன்றுமே தெரியாது என்றும் அங்குள்ள யாவரும் அறிந்திருந்தால் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். அப்படியே பாருங்கள், அங்குதான் காரியம். அப்படியானால் அது ஒரு மறைக்கப்பட்ட விவகாரம். இதோ ஜப அட்டைகளோடு உள்ளவர்கள் இருக்கிறார்கள், அதோ இல்லாத ஒருவர் உண்டு. ஜெப அட்டையானது ஒரு எண்ணெய் கொண்ட ஒரு சிறு அட்டையை தவிர வேறொன்றும் இல்லை. அந்த பையன் கீழே வந்து அவைகளை குலுக்கி உங்களுக்கு ஒரு எண்ணெய் மாத்திரம் கொடுக்கிறார். எவருமே ஒரு ஜெப அட்டையை வைத்திருக்கலாம், அவனுக்கு தெரியாது, வேறு யாருக்கும் தெரியாது. பாருங்கள், ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எல்லா அட்டைகளும் மாறி மாறி சென்றனமா என்பது அவனுக்கு தெரியாது. ஜெப வரிசையில் யார் இருக்கப் போகிறார்கள் என்பதை அவர்கள் ஒருபோதும் அறிய மாட்டார்கள். ஏனென்றால் நம்மால் அதை கூற முடியாது. அநேக சமயங்களில் நாம் அவர்களை அங்கே கொண்டு செல்கிறோம். நான் முதன்முறையாக துவங்கின போது ஜெப அட்டைகளை விற்றுக் கொண்டிருந்த ஒரு மனிதன் இருந்தார். யாரோ ஒருவர், நான் என் மனைவியை இந்த வரிசையில் சேர்க்க $500 தருகிறேன் என்றார். பார்த்தீர்களா? நான் என்னுடைய சொந்த மகனையே எடுத்துக்கொண்டேன். அப்பொழுது நான், மகனே, நீ ஒரு ஜெப அட்டையை விற்க மாட்டாய் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக அவர்களுக்கு முன்பாக எழுதி இந்த விதமாக ஜெப அட்டைகளை கலந்து அதன் பின்னர் விரும்புகிற எவருக்கும் அவைகளை கொடுக்க வேண்டும். அது மட்டுமின்றி, மகனே, நான் அங்கு செல்லும் வரையில் நான் எங்கிருந்து அடைக்கப் போகிறேன் என்பதை நீ ஒருபோதும் அறிய மாட்டாய் என்றேன். எத்தனை பேர் அதை அவ்வப்போது கூட்டத்தில் கண்டிருக்கிறீர்கள்? ஒவ்வொரு முறையும் நான் மாறி இங்கே அங்கே செல்வேன். அதன் பின்னர் அது மட்டுமின்றி, மேடையில் சுகமடைகிறவர்கள் அங்கே டஜன் பேர் ஜபாட்டைகள் இல்லாமல் அழைக்கப்படுகின்றனர். பாருங்கள், அது உண்மை. எனவே அது தவறாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேற்று நின்றும் என்று மாறாதவராயிருக்கிறார். நீங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றுவீர்களா? நீங்கள் உங்களுடைய அவிசுவாசத்தை விட்டுவிட்டு சுகமளித்தலுக்காக அவரை பின்தொடர விருப்பம் உள்ளவர்களாயிருக்கிறீர்களா? உங்களுடைய உலக பிரகாரமான காரியங்களை விட்டுவிட்டு அவரை பரிசுத்தத்தில் பின்பற்றி அவருக்காக முன்னோக்கி செல்லுங்கள். எப்பொழுது அதை செய்யுங்கள். அவர் அதை செய்வார் என்று நான் கூறவில்லை. அவர் அப்படி செய்தால் அப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இந்த ஸ்திரீ இங்கே நின்று கொண்டிருக்கிறாள். இது பரிசுத்த யோவான் 4 குறித்து நான் நேற்றிரவில் கூறினது போல இது மீண்டும் ஒரு காட்சியாயுள்ளது. இங்கே ஒரு மனிதனும் ஒரு பெண்ணும் வாழ்க்கையில் முதன்முறையாக சந்திக்கின்றனர். அது ஒரு சிறிய இருக்கையில் இருந்தது. நீங்கள் எப்போதாவது அங்கே சமாரியாவில் இருந்திருந்தால், சீகாருக்கு அப்பால் அங்குள்ள சிறிய கிணற்றில் ஒரு சிறிய பரந்த காட்சியில் அதன் பக்கவாட்டில் அந்த விதமான செடிகொடிகள் உள்ளன. அங்கேதான் அந்த ஸ்திரீ அமர்ந்து இயேசுவிடம் பேசினாள். ஒரு மனிதனும் ஒரு பெண்ணும் முதன்முறையாக சந்தித்தனர். அந்த ஸ்திரீயின் தொல்லை என்னவா இருந்தது என்பதை அவர் கூறினார். அவளுடைய தொல்லை என்னவென்றால் அவள் பாவமுள்ளவளாக இருந்தாள். அது அவளாக இருக்கலாம், அவள் ஒரு பாவியாக இருக்கலாம், அவள் ஒரு மாய்மாலக்காரியாக இருக்கலாம், அவள் ஒரு பரிசுத்தவாட்டியாக இருக்கலாம், அவள் தன்னுடைய சரீரத்திற்கான சுகத்தை விரும்பலாம், அவள் வேறு யாருக்காவது சுகத்தை விரும்பலாம், அவளுக்கு பணம் இருக்கலாம். அவள் எதற்காக இங்கே இருக்கிறாள் என்று எனக்கு தெரியாது, என்னால் அதை உங்களுக்கு கூற முடியாது. அவள் அங்கே ஒரு பெண்மணியாக நின்று கொண்டிருக்கிறாள், அவ்வளவுதான், அதுதான் உண்மை. நாங்கள் ஒருபோதும் சந்தித்ததே இல்லை, ஆனால் கர்த்தராகிய இயேசு இங்கே வருவாரானால் எப்பொழுது அவளை சுகப்படுத்த, அவள் சுகமாய் இருந்தால் என்னால் அதை செய்ய முடியாது. தேவன் ஏற்கனவே செய்துள்ளதை என்னால் செய்ய முடியாது. இப்பொழுது ஒரே காரியம், இயேசு இந்த சூட்டுடன் இங்கே நின்று கொண்டிருந்தால் என்னவாகும்? அவள் இயேசுவிடம் வந்து, இயேசுவே, நீர் என்னை சுகமாக்குவீரா என்று கேட்டால், பாருங்கள், அவர், என் பிள்ளையேரானதை ஏற்கனவே செய்துவிட்டேன், உங்களுடைய மிருதிகளை நிமித்தம் நான் காயப்பட்டேன், என்னுடைய தடம்புகளால் குணமாகிவிட்டீர்கள் என்று கூறுவார். அது சரியா? அது ஒரு முடிவுற்ற கிரியையாகும். நீங்கள் வந்து, இயேசுவே, நீர் என்னை ரட்சிப்பீரா, நீர் என்னை ரட்சிப்பீரா என்று கேட்டால் அதுவல்ல கேள்வி, அவர் அதை ஏற்கனவே செய்து விட்டார். கர்த்தராகிய இயேசுவே, உம்முடைய பாவ நிவர்த்தியை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் ஒரு பாவி, பார்த்தீர்களா? நீங்கள் அங்கே முன்பே ரட்சிக்கப்பட்டீர்கள், நீங்கள் அங்கே முன்பு சுகமடைந்தீர்கள், நீங்கள் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டீர்கள். விசுவாசத்தினால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், விசுவாசத்தினால் நீங்கள் உங்களுடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொள்கிறீர்கள். எவரேனும் சுற்றி வந்து அவர்கள் சுகமளிக்கும் வல்லமையை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று உங்களிடம் கூறினால் அவர்களால் உங்களை சுகப்படுத்த முடியும். நீங்கள் அதை குறித்து முற்றிலும் விலகியிருங்கள், ஏனெனில் அதுவல்ல, சுகமளிக்கும் வல்லமை கிறிஸ்துவுக்குள் உள்ளது, ஏற்கனவே ஒரு முடிவுற்ற கிரியையாக உள்ளது. உங்களுடைய பாவங்களை மன்னிக்கவும் அதை செய்யவும் தேவன் அவருக்கு அதிகாரம் கொடுத்து நிறைந்திருந்தால் அவைகளில் இருந்து ரத்தம் வழிந்தோட இங்கு முட்கள் நிறைந்ததுமா இருக்கிறதா? அது இன்னமும் இயேசுவாக இருக்க முடியாது, அதுவே என்னுடைய மாம்சமாக இருக்கும். மாம்சமானது தேவனுடைய வலதுபாரசத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். அது வரும்போது இனி காலம் செல்லாது, அது உண்மை. இயேசு இறங்கி வரும்போது அவ்வளவுதான். ஆனால் அவர் இங்கே ஆவியின் ரூபத்தில் இருக்கிறார். அப்பொழுது அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் உங்களுக்கு விசுவாசத்தை அளிக்கவும் எனக்கு விசுவாசத்தை அளிக்கவும் இருக்கிறது. எப்பொழுது இங்கே பாருங்கள், எந்த ஒலிப்பெருக்கியில் அதற்குள் பேச ஒரு ஜீவனுள்ள சத்தம் இல்லாதிருந்தால் அது ஒரு முற்றிலும் ஓசையற்றதாக இருக்கும். அது சரியா? எப்பொழுது பாருங்கள், இப்பொழுது அதை நீங்கள் தவறவிடாதபடி கூர்ந்து கவனியுங்கள். இந்த வழக்கை தேவன் அதை செய்வாரானால் அதற்கு தீர்வு காண்பார். எப்பொழுது இந்த ஒலிப்பெருக்கி பேச முடியாது, ஏனென்றால் அதில் பேசுவதற்கு ஒன்றுமே கிடையாது. அது சரியா? இப்பொழுது ஒலிப்பெருக்கியில் பேசக்கூடிய ஒரே வழி அதற்குள் ஏதோ ஒன்று பேசுவதே ஆகும். எப்பொழுது இங்கே நான் இருக்கிறேன், எனக்கு அந்த பெண்ணை தெரியாது, அவளை ஒருபோதும் கண்டதே இல்லை. அது தேவனுக்கு முன்பாக என்னுடைய கரங்கள், நாங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்திருக்கவில்லை என்று அவள் தன்னுடைய கரங்களை உயர்த்தினார். அவளை குறித்து எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் ஏதோ ஒன்று இங்கே உள்ளே வந்து அங்குள்ள தவறை பேசுகிற வரையிலும் நானும் கூட ஒரு வாய் பேசாதவனாக இருக்கிறேன், ஏனென்றால் எனக்கு ஒன்றுமே தெரியாது. அது சரி என்று தேவன் அறிவார், புரிகிறதா? அது பேசுவதற்கு ஏதோ ஒரு காரியமாக இருக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் பிலிப்பை போல அவன் கூறினர், இல்லை, நாத்தான்வேல், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நீரே இஸ்ரவேலின் ராஜா என்றான், பார்த்தீர்களா? அல்லது அது பெயல் சபூல் என்று நீங்கள் கூறிக்கொண்டிருக்கலாம். இன்றிரவு அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று பார்த்தீர்களா? இன்றிரவு நாத்தான்வேல் எங்கே இருக்கிறான் என்று யோசிக்கிறேன். அழிவில்லாதவர், பார்க்கிறீர்களா? உங்களுடைய விருப்பத்தையே தெரிந்து கொள்ளுங்கள், அது உங்களை பொறுத்தது, புரிகிறதா? ஆனால் இப்பொழுது நான் அதை கூறிக்கொண்டிருக்கிறேன், அவர் எனக்கு அபிஷேகத்தை அளிப்பாரா என்று காண காத்திருக்கிறேன். அவர் அபிஷேகத்தை அளிக்கவில்லை என்றால் அப்பொழுது நான் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் தான் உண்டு நண்பர்களே, இன்றிரவு அவர் என்னை சந்திக்கவில்லை என்பதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். அதன் பின்னர் நாம் இந்த சுகவீரமான மக்கள் மீது கைகளை வைத்து அவர்களுக்காக ஜெபிப்போம். ஆசீர்வாதத்தை கேட்டு வீடு அழைப்பு விடுத்து வீட்டுக்கு செல்ல வேண்டும். அவ்வளவுதான் நம்மால் செய்ய முடியும். எனக்கு செய்ய தெரிந்ததெல்லாம் அவ்வளவுதான். ஆனால் அவர் வருவாரானால் அப்பொழுது உங்களுடைய கரத்தை உயர்த்திட நீங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை காண விரும்பினீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இது முடிந்தவுடனே இங்கே கீழே வந்து முழங்காற்படியிட வேண்டியது உங்களுடைய கடமை என்று நான் நினைக்கிறேன். கர்த்தராகிய இயேசுவே, நான் இப்பொழுது என்னை உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன் என்று கூறுங்கள். ஏனென்றால் நான் ஒரு பொய்யனானால் அவர் ஒரு பொய்யனை ஒருபோதும் உபகாரப்படுத்த மாட்டார். அவருக்கு பாவத்தோடு எந்த சம்பந்தமும் இருக்காது. தேவன் அவ்வாறு செய்ய மாட்டார். ஆனால் நான் உங்களிடம் சத்தியத்தை கூறியிருந்தால் அப்பொழுது அது சத்தியம் என்று நிரூபிக்க அவர் தமது வார்த்தைக்கு கடமைப்பட்டவராயிருக்கிறார். தேவனே அதை அருளும். எப்பொழுது பயபக்தியாயிருங்கள், பார்த்தீர்களா? கூட்டத்தில் எல்லா இடங்களிலும் பயபக்தியாயிருங்கள். பெண்மணியே, நான் உங்களிடத்தில் ஒரு நிமிடம் பேச வேண்டி இருக்கலாம். என் மேலுள்ள அபிஷேகத்தை நான் உணர்கிறதில்லை, எனக்கு உங்களை தெரியாது. எனவே அவ்வளவுதான். இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிற ஒரே காரியம், நான் உங்களிடம் ஏதாகிலும் கேட்டால் ஆம் என்றும் இல்லை என்றும் சொல்லுங்கள், புரிகிறதா? இப்பொழுது நான் இதை செய்வதற்கு காரணம், நாம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம். எனவே அது, நாம் ஒருபோதும் வேத வாக்கியத்தை விட்டு செல்ல விரும்புகிறதில்லை. வேதத்தில் இணைத்திருங்கள், அப்பொழுது நாம் சரியா இருக்கிறோம் என்பதை நாம் அறிவோம். இப்பொழுது உதாரணமாக இயேசு இப்பொழுது அவர் வேறொரு தேசத்தில் இருந்தார். அவர் எரிகோவிற்கு செல்லும் தம்முடைய பாதையில் இருந்தார். அது நேராக மலையின் கீழே இருந்தது. ஆனால் அவர் சமாரியாவின் வழியாக இந்த வழியாக மேலே செல்ல வேண்டியதாக இருந்தது. இப்பொழுது பிதா அவரை அங்கே மேலே அனுப்பியிருந்தார். இயேசு கூறினார், அடுத்த அதிகாரத்தில் ஐந்தாம் அதிகாரத்தில் அவர் ஒரு விதமான தொல்லையை கொண்டிருந்த ஒரு மனிதனை சுகப்படுத்திய போது அங்கே பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள், திரளான ஊனமுற்றவர்களும் குருடர்களும் சப்பானிகளும் சூம்பின உறுப்புடையவர்கள் படுத்து கிடந்து தண்ணீர் கலக்கப்படுவதற்காக காத்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது இயேசு அவ்வழியாக வந்தார். அவர் ஒரு வளர்ச்சி குன்றிய வியாதி, ஒருவேளை காசநோய் அல்லது தசைப்பிடிப்பு கோளாறு அல்லது ஏதோ ஒரு காரியமாக இருந்த ஒரு மனிதனை கண்டார். அவர் அவனை சுகமாக்கினார். ஏனென்றால் அவன் அங்கிருந்தார் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவன் அந்த விதமாக இருந்தார் என்பதை அறிந்திருந்தார். மேதி கூட்டத்தை அங்கேயே விட்டுவிட்டு சென்றார், தூரமாய் சென்றார். அது உண்மை என்பதை நாம் அறிவோம், அது சரியா? அவர்கள் கண்டறிந்தனர். யூதர்கள் அவரை கண்டுபிடித்து அவரிடத்தில் விசாரித்தனர். இன்றும் அவர்கள் மீண்டும் அவரிடத்தில் கேள்வி கேட்பார்கள், அவர் ஏன் இரக்கமுள்ளவராக இருந்து எல்லோரிடத்திலும் அன்பு கூர்ந்தால் அவர் ஏன் அந்த திரளான ஜனங்களையும் உடவர்களையும் குருடர்களையும் சப்பானிகளையும் சூம்பினவர்களையும் அங்கேயே விட்டுவிட்டார் என்பார்கள். மிகவும் வியாதியாக இருந்த ஒரு மனிதனை சுகப்படுத்தவே அது அவனை கொல்லப் போவதில், அவன் அதை 38 வருடங்களாக உள்ளவனாக இருந்தான். அது வளர்ச்சி குன்றியதாக இருந்தது. அவரால் நடக்க முடிந்தது. அவன், நான் குணத்திற்கு செல்லும் போது யாரோ ஒருவன் எனக்கு முந்திக் கொள்கிறான் என்றார். பார்த்தீர்களா? யாரோ ஒருவன் எனக்கு முன்னால் வருகிறான். ஆனால் அவர் அந்த ஒரு மனிதனை சுத்தமாக்கினார். அவர் விசாரிக்கப்பட்ட போது இதோ அவருடைய வார்த்தைகள் உள்ளன. பரிசுத்த யோவான் 5:19 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே என்று வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். எனவே அவர் சமாரியாவுக்கு சென்ற போது கர்த்தர் அவரை அங்கே வழிநடத்தி சென்றார். எப்பொழுது கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனாகி என்னை பீனிக்ஸுக்கு வழிநடத்தி சென்றார், இந்நிலவு அவர் என்னை இங்கு வழிநடத்தினார். எப்பொழுது நான் இங்கே அவருடைய உரிமை குரல்களை கூறிக்கொண்டிருக்கிறேன். எப்பொழுது இயேசு சமாரியாவுக்கு சென்ற போது அவர் கண்ட முதல் காரியம் அவருக்கு முன்பாக வந்த ஒரு ஸ்திரீயாயிருந்தது. அவர் அவருடைய நிலைமையை கண்டறியும் வரையில் அவர் அவரிடத்தில் பேசினார். அவர் அவரிடத்தில் கூறின போது அது ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும் அல்லது வாக்குத்தம் பண்ணப்பட்ட மேசியாவாக இருக்க வேண்டும் என்று அவள் துரிதமாக அடையாளம் கண்டுகொண்டாள். அவர் மேசியா என்று அவர் கூறினார். பார்த்தீர்களா? எனவே கடந்த காலங்களில் தீர்க்கதரிசிகள் இருந்தனர் என்பதை நாம் அறிவோம். இன்றைக்கு அது கிறிஸ்துவாய் இருக்கிறது. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருளம் பற்றினார். அது நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியாயிருக்கிறது. எப்பொழுது அவர் இங்கிருக்கிறார், நீங்கள் அதை அடையாளம் கண்டுகொள்கிறீர்கள். ஒரு கிறிஸ்தவன் என்ற முறையில் மற்றொருவரிடம் நான் உங்களை கேட்க விரும்புகிறேன், நான் அங்கு நோக்கி பார்த்த உடனே ஏதோ ஒரு காரியம் சம்பவித்திருந்தது என்பதை உங்களால் கூற முடியும். ஒரு உண்மையான இனிமையான தாழ்வையான ஆவி, அது சரியா? அது உண்மையானால் ஜனங்கள் காணும்படியாக உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். பார்த்தீர்களா? இப்பொழுதே அந்த ஸ்திரியை நோக்கி பார்க்கையில் உங்களால் அவளை காண முடிந்தால் அங்கே காண்கிறீர்களா? ஒரு சொகுசாவின் நிறவொளி ஸ்திரியை சுற்றி அசைவாடி கொண்டிருக்கிறது. எப்பொழுது அவள் இரண்டிடத்திலிருந்து நகர்ந்து செல்கிறாள்? இல்லை, அது வேறோ யாரோ ஒருவருடையது. அது மற்றொரு பெண். அது நீங்கள் ஒரு பெண்ணுக்காக வேறு யாரோ ஒருவருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது உங்களுடைய மாமியார். அவளுக்கு ஒரு சிறுநீரக கோளாறு உள்ளது. மேலும் அவளுக்கு ஒரு சிறுநீரகம் மாத்திரமே உள்ளது. அது புற்றுநோய் என்று நீங்கள் பயப்படுகிறீர்கள். அவளுக்காக ஜெபிக்கும்படி என்னை கேட்டுக்கொள்ளவே நீர் இங்கே இருக்கிறீர்கள். அது கர்த்தர் உரைக்கிறதாவது. நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? போய் உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசியுங்கள். அப்பொழுது அவர்கள் அதை அகற்ற வேண்டியதில்லை. சந்தேகப்படாதீர்கள். நீங்கள் உங்களுடைய கரத்தில் பெற்றுள்ள அந்த சிறிய காரியத்தை அவள் மீது வையுங்கள். நீங்கள் உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நாமும் கூட ஒருவருக்கொருவர் அந்நியர்களாக இருக்கிறோம். எங்களுடைய முதல் சந்திப்பு ஆயின் தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தம்முடைய ஆவியை அனுப்பியிருக்கிறார். இயேசு 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் என்றார். அது அவருடைய வாக்குத்தத்தம் இல்லையா? எப்பொழுது அவர் தம்முடைய வாக்குத்தத்தை விட்டுவிட்டு பின்வாங்கி செல்ல முடியாது. ஒரே காரியம், அதாவது நாம் அவரை காண தவறு வளவிற்கு நாம் விசுவாசத்தில் மிகவும் மந்தமானவர்களாக இருக்கிறோம். அந்த காரணத்தினால் தான் தேவன் பூமிக்கு தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். பாருங்கள், ஜனங்கள் தங்களுடைய வேதாகமத்தை வாசிக்க மாட்டார்கள். மேலும் அவர்கள் அப்படி செய்வதில்லை. அவர்கள் அப்படியே போகிறார்கள். ஆனால் தேவன் எப்பொழுதுமே அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை அனுப்புகிறார். வழக்கமாக ஒரு தீர்க்கதரிசி ஒரு அடையாளமாக இருக்கிறார். பார்த்தீர்களா? இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரே நம்முடைய அடையாளமாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் தேவனுடைய தீர்க்கதரிசியாக நம் மூலமாக அசைவாடுகிறார். அவர் தேவனுடைய தீர்க்கதரிசி, கடைசி நாட்களின் ஒரு அடையாளம். எப்பொழுது உங்களை அறியாமல், உங்களை குறித்து ஒன்றையுமே அறியாமல் இருக்கிறேன். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நான் கூறினது வேதாகமத்தில் இருந்து எடுத்து என் மூலமாக பேசுவாரானால் நலமாயிருக்கும். நீங்கள் எதற்காக நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று என்னிடம் கூறினால் அது உங்களை விசுவாசிக்க செய்யுமா? அது கூட்டத்தாரை விசுவாசிக்க செய்யுமா? எப்பொழுது பிதாவானவர் செவி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் எனக்கு தெரியும். நீங்கள் ஒரு நரம்பு தளர்ச்சியினால் அவதியுற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். அது சரிதான். அது உண்மையானால் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். இப்பொழுது நான் அதை யூகித்தேன் என்று அங்கிருந்த யாரோ ஒருவர் நினைத்தார். இப்பொழுது சகோதரனே, நீங்கள் அதை இப்பொழுது மறைக்க முடியாது. அது இங்கே வந்து கொண்டிருக்கிறது. பார்த்தீர்களா? நான் அதை தெரிந்து கொண்டேன். நீங்கள் அதை நம்ப வேண்டாம். நீங்கள் அதை ஒருபோதும் நம்ப வேண்டாம். அது பாவம், அது அவிசுவாசம். அதற்காக தேவன் உங்களை ஆக்கணைக்குட்படுத்துவார். நீங்கள் நியாயத்திற்பு நாளிலே பதிலளிப்பீர்கள். நான் அதை அழைக்க வேண்டும். ஆனால் வழக்கமாக நான் சிக்கலில் மாட்டிக்கொள்கிறேன். அவர் உங்களுக்கு என்ன கூறினார் என்று எனக்கு தெரியாது. அப்படியே ஒரு நிமிடம். ஆம், அது ஒரு நிழல். அது நரம்பு தளர்ச்சி, பலவீனம். அதன் மூலம் பலவீனம் அடைந்து எல்லாமே நிலை குலைந்து நீண்ட காலமாக அதை கொண்டிருந்தது. அது உண்மை. உங்களுக்கு இன்னும் சில தொல்லைகளும் கூட உண்டு. நீங்கள் யாருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய கணவர் வயிற்றுக் கோளாறினால் மருத்துவமனையில் இருக்கிறார். அவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை நடந்தது. திருமதி குட், நீங்கள் வீட்டுக்கு சென்று உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசியுங்கள். அதை அவர் மீது வைத்தால் அவர் சுகமடைவார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் உங்களை அறிந்திருக்கிறாரா? பார்த்தீர்களா? நிச்சயமாக அவர் செய்கிறார். நான் காண்கிறேன். கலிலேயாவில் சஞ்சரித்த அதே இயேசு இன்று இங்கே இருக்கிறார் என்பதை நீங்கள் உணரவில்லையா? உங்களால் அதை உணர முடியவில்லையா? இப்பொழுது அதை குறித்து எனக்கு ஒன்றுமே தெரியாது. அங்கே அந்த ஸ்திரீக்காக ஜெபிக்கப்பட்டது என்று நான் நினைக்கிறேன். சரியா? ஜனங்களாகிய உங்களில் எவரேனும் அந்த பெண்ணை அறிந்திருக்கிறீர்களா? அந்த பெண்ணை யாருக்காவது தெரியுமா? உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். அந்த காரியங்கள் சரியாக இருந்தனவா? அப்படியானால் உங்களுடைய கரங்களை அசைத்து காட்டுங்கள். சரியாக அங்கே அது அருமையாயிருக்கிறது. வாருங்கள், ஆங்கிலம் பேசுவீரா? அது சரிதான்.
A real American.
Indiana, உங்கள் மேல் எனக்கு மரியாதை உண்டு. ஒரு உண்மையான அமெரிக்கன் நான் நினைக்கவில்லை. நான் ஒரே மனிதன். என்னால் ஒரு தீர்மானம் செய்ய முடியாது. நான் என்னுடைய ஒரு தீர்மானத்தை மாத்திரமே எடுக்க முடியும். நீங்கள் சரியான ஒப்பந்தத்தை பெறவில்லை என்று நான் நினைக்கிறேன். நான் அவ்வாறு நினைக்கவில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். கோடிக்கணக்கான டாலர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புவதற்கு பதிலாக ஜனங்களாகிய உங்களை அவர்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். சரி, சரி, முற்றிலும் சரி. என் இருதயம் எப்பொழுதுமே உங்களுக்காகவே சென்றது. அண்மையில் நான் சார் கார்லோஸில் முன்பதிவில் இருந்தேன். எப்படியாய் பரிசுத்த ஆவியானவர் அங்கே உள்ளே அசைவாடி அந்த ஏழை ஜனங்களை சுகமாக்கினார்? ஐயா, நான் உங்களுக்கு ஒரு அந்நியன். எனக்கு உங்களை தெரியாது. நான் என்னுடைய ஜீவியத்தில் உங்களை ஒருபோதும் கண்டதே இல்லை. நாம் முற்றிலும் அந்நியர்களாய் இருக்கிறோம். அது உண்மை. நாம் இரு தேசத்தினர். நான் ஒரு ஆங்கிலோ சாக்சன், நீ ஒரு இந்தியன். என்னுடைய தாயிடமிருந்து எனக்குள்ளாக சிறிதளவு ரத்தம் எனக்கு உள்ளது. என்னுடைய பாட்டி செரோக்கி இனத்தைச் சேர்ந்தவள். நான் அதை குறித்து பெருமைப்படுகிறேன். சரி, ஆனால் என்னுடைய சகோதரன் முறையில் நான் உங்களுக்கு தீங்கு செய்ய எதையும் செய்ய மாட்டேன். நான் உங்களுக்கு உதவி செய்ய மாத்திரமே விரும்புவேன். இந்திய பழங்குடியினர் வழக்கமாக அவர்களுக்கு மத்தியில் ஒருவன் எந்த வேட்டை விலங்கை முன்னறிவித்து காண்பிக்க முடிந்தால் அவன் அவர்களுக்கு மத்தியில் ஒரு தீர்க்கதரிசியானான். ஆனால் சரியில்லாத ஒரு காரியத்தை அவன் முன்னறிவித்தால் அவன் அதற்காக மறிக்க வேண்டியதாக இருந்தது. அவன் அப்படித்தான் செய்திருக்க வேண்டும். அது உண்மை. அவர்களிடத்தில் எந்தவித நழுவல்களும் இருக்கவில்லை. தேவன் தேவனாய் இருப்பாரானால் தேசம் உங்களுக்கு ஒரு மோசமான ஒப்பந்தத்தை செய்திருக்கலாம். ஆனால் தேவன் உங்களுக்கு அப்படி ஒருபோதும் செய்ய மாட்டார். அவர் தம்முடைய குமாரனை உங்களுக்காக அனுப்பினார். என்ன சம்பவித்துள்ளது என்பதை நான் இப்பொழுதுதான் கண்டேன். நீங்கள் மருத்துவமனையில் இருந்து இப்பொழுதுதான் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஜெபிக்கப்படுவதற்காக இங்கு வந்துள்ளீர்கள். உங்களுக்கு ஒரு வயிற்றுக் கோளாறு உள்ளது. ஒரு அறுவை சிகிச்சைக்காக இருக்கிறீர்கள். அது கர்த்தர் உரைக்கிறதாவது. இங்கே வாருங்கள். பரலோக பிதாவே, இந்த வயிற்றுக் கோளாறை நான் கடிந்து கொள்ளுகிறேன். சாத்தானே, நீ மருத்துவரிடமிருந்து மறைந்து விட்டாய். ஆனால் நீ ஒருபோதும் தேவனிடத்திலிருந்து மறையவே முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை விட்டு வெளியே வா. ஆமென். அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். சென்று சுகமாயிருங்கள். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? இந்த சிறிய பெண்மணி இங்கே அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இந்த வாலிபஸ்திரிக்கு பின்னால் சிறுநீர்ப்பை கோளாறுடன் உள்ள பெண்மணியே, கர்த்தராகிய இயேசு உங்களை சுகப்படுத்த போகிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அவ்வளவுதான். அவள் யாரை தொட்டாள் என்று எனக்கு சொல்லுங்கள். அவள் என்னிலிருந்து 20 அடி தூரத்தில் இருக்கிறாள். அவள் பிரதான ஆசாரியரை தொட்டாள். அது உண்மை. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடியவர். நீங்கள் அதை விசுவாசிக்கவில்லையா? பெண்மணியே, நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்களுடைய தொல்லை என்னவென்பதை தேவனால் என்னிடம் கூற முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? தொல்லைக்குள்ளானது நீங்கள் அல்ல, அது உங்களுடைய சகோதரியாய் உள்ளது. அவளுக்கு புற்றுநோய் உள்ளது, அது உண்மை. விசுவாசி, சந்தேகப்படாதீர்கள். நீ அவளுக்காக வைத்துள்ள கைக்குட்டையை எடுத்து அதை அவள் மேல் வையுங்கள். உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசியுங்கள். நீங்கள் அதை உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசித்தால் அவள் அதிலிருந்து வெளியே வருவாள். கீழே செல்லுங்கள். விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள். நீங்கள் அதை உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? அது மேடையை விட்டு சென்று விட்டது. அது கூட்டத்தில் உள்ளது. அது ஒரு சிறிய மெலிந்த பெண்மணி அங்கே பின்னால் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கு காசநோய் உள்ளது. அங்கே பின்னால் அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். தேவன் உங்களை சுகமாக்குவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? மிகவும் பின்னால் உள்ள அந்த சிறு பெண்மணி நேராக பின்னோக்கி பார்க்கிறாள். அங்கே பின்னால் உள்ள ஸ்திரீயே, திரும்பிக் கொண்டிருக்கிற மனிதனுக்கு பின்னால் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசியுங்கள். ஆம், குட்டையான தலைமுடியை கொண்ட பெண், சரி, அதுதான். அதை விசுவாசியுங்கள். அது முடிந்து விட்டது. அங்கே மிகவும் பின்னால் உள்ள அவள் எதை தொட்டாள்? நீங்கள் அதை விசுவாசிக்கும்படி நான் உங்களுக்கு சவால் இடுகிறேன். பெண்மணியே, உங்களை குறித்து என்ன? நீங்கள் இங்கே நின்று கொண்டிருந்தது முதற்கொண்டே முதுகு தொல்லை உங்களை விட்டு நீங்கியதாக நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? சரி, அப்படியானால் அப்படியே செல்லுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது அவ்வளவுதான். உங்களுக்குள்ள எல்லாவற்றோடும் அதை விசுவாசியுங்கள். உங்களுக்கும் அதே காரியம் இருந்தது. எனவே நீங்கள் விசுவாசித்தால் தொடர்ந்து அணிவகுத்து செல்லுங்கள். கர்த்தாவே உமக்கு நன்றி, அதை சுகப்படுத்தும் என்று கூறுங்கள். உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசியுங்கள். நீங்கள் மூட்டு வீக்கத்தினால் குணமாக போகின்றீர்கள் என்று நீங்கள் பயப்படுகிறீர்கள், அப்படித்தானே? ஆகையால் நீங்கள் விசுவாசித்தால், உங்களுடைய இதயத்தில் விசுவாசித்தால் போய் உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசித்து சுகமடையுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசிப்பதே ஆகும். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அங்குள்ள உங்களில் சிலரை குறித்து என்ன? நீங்கள் விசுவாசத்தில் இருக்கிறீர்களா? விசுவாசிக்கிறீர்களா? அங்கே நின்று கொண்டிருக்கும் போது இயேசு உங்களை சுகப்படுத்தினார் என்று நான் உங்களிடம் கூறினால் நீங்கள் அதை விசுவாசிப்பீர்களா? பாருங்கள், உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசித்து தொடர்ந்து நடந்து செல்ல துவங்குங்கள். நீங்கள் வீட்டிற்கு சென்று உங்களுடைய இரவு ஆகாரத்தை புசிக்க விரும்புகிறீர்களா? பழைய நரம்பு தளர்ச்சியான வயிற்றுக்கோளாறு உங்களை விட்டு போய்விட்டது என்று விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் விரும்பினால் போய் சாப்பிடுங்கள், விசுவாசியுங்கள். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அங்கே அமர்ந்துள்ள அந்த பெண்மணி அந்த சிறு குழந்தைக்காக ரத்த கோளாறை உடையதாக இருப்பதற்காக ஜெபித்துக் கொண்டிருப்பதை குறித்து என்ன? தேவன் குழந்தையை சுகப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? சரி, நீங்கள் அதை பெற்றுக் கொள்ளலாம். அது அங்கே சரியாக உங்களுக்கு அடுத்தபடியாக அந்த பெண்மணியின் மேல் பட்டது. உங்களுக்கு அடுத்தபடியாக அவள் ஒரு நரம்பு தளர்ச்சி நிலைக்காக அங்கே அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள், அது உண்மை. மேலும் உங்களுக்கு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரர் இருக்கிறார், அது உண்மை. மோசமான கண் பிரச்சனையை கொண்ட ஒரு தாய் இருக்கிறார். நீங்கள் உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசித்தால் தேவன் அவைகளை குணமாக்குவார். ஆமென். நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீர்களா? எங்கே சக்கர நாற்காலியில் இருக்கும் உங்களை குறித்து என்ன? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய மகன், அப்பொழுது அதை கூறினான், அது உங்களுடைய மகன். உங்களுடைய முகத்தில் புற்றுநோய் உள்ளது. உங்களுக்கு கேட்பது கடினமாக உள்ளது. நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாடிக்கொண்டிருக்கிறீர்கள், அது உண்மை. நீங்கள் அதை உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசித்தால் நலமாயிருக்குமே. மகனே, நீ அதை அவருக்காக விசுவாசிப்பீரா? நீ அதை உன்னுடைய முழு இதயத்தோடு விசுவாசிப்பீரா? அவருடைய காதில் சொல்லும், அவர் மேல் உன்னை கரத்தை வையும். அவர் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து ஏற்றுமின்றி மாறாதவராய் இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? மேசியா தேவனுடைய மகத்தான மேசியா என்றும், அவருடைய ஜனங்கள் மத்தியில் அசைவாடுகிறார் என்றும் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்ற ஆயத்தமாக இருக்கிறீர்களா? அப்படியானால் நீங்கள் உங்களுடைய கரங்களை அவருக்கு உயர்த்தி, நான் அவரை பின்பற்றுவேன், நான் அவரை பின்பற்றுவேன், நான் அவரை விசுவாசிப்பேன். அவர் கூறும் ஒவ்வொரு வார்த்தையையும் நான் அவரை விசுவாசிப்பேன். நான் என் வாழ்க்கையை சரிபடுத்திக் கொள்வேன். நான் அவருக்காக கிரியை செய்வேன் என்று கூறுகிறேன். தேவரே இரக்கமாயிரும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எப்பொழுது இங்கே எத்தனை விசுவாசிகள் இருக்கிறீர்கள்? உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். எத்தனை பேர் அவரண்டை நெருங்கி வர விரும்புகிறீர்கள்? உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். அவரண்டை நெருங்கி வந்து அவரை இப்பொழுதே ஏற்றுக்கொள்ள விரும்புகிற யாவரும், அவர் சரியாக இங்கே இருக்கிறார். இது அவருடைய பிரசன்னம். இங்கே பின்னால் உடல் சோர்வுற்ற சுரப்பி கோளாருடன் உள்ள அந்த மனிதன், சகோதரனே, அது சரியாகிவிட்டது. அப்பொழுதே தேவன் உங்களை சுகப்படுத்தினார். ஏய், அது அந்த விதமாக எல்லா இடங்களுக்கும் சென்று அந்த ஒளியானது கட்டிடம் முழுவதும் சுற்றிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். நீங்கள் அதை விசுவாசித்தால் நான் மற்றொரு பெந்தெகோஸ்தையை உடையவர்களாக இருக்கலாம். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் காலூன்றி எடுப்பீர்கள். உங்களுடைய கரங்களை தேவனிடம் உயர்த்துங்கள். அவருக்கு துதி செலுத்துங்கள். கர்த்தராகிய இயேசுவே, உமக்கு நன்றி. பிதாவே, நீர் எங்களுடைய இரட்சகராகவும் எங்களுடைய தேவனாகவும் இருக்கிறபடியால் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நீர் இங்கே இருக்கிறீர். நீர் வார்த்தையை உபகாரப்படுத்தினீர். அது அவனிடமே என்பதை நீர் நிரூபித்திருக்கிறீர். நேர் தேவனும் மேசியாவும் நேற்றுமின்றும் என்று மாறாதவராய் இருக்கிறீர். எந்த ஒரு தோல்வியும் இன்றி, ஒரு சந்தேகமும் இன்றி நீர் மாறாத கர்த்தராகிய இயேசுவாய் இருக்கிறீர். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? ஆமென் என்று கூறுங்கள். உங்களில் எத்தனை பேர் இப்பொழுது விசுவாசிகளாய் இருக்கிறீர்கள்? உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். எப்பொழுது இயேசுதாமே விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும், யாஜஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுத்தமாவார்கள் என்று இதை கூறினார். பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பது நான் மாத்திரமல்ல, நீங்களும் கூட அதை பெற்றுள்ளீர்கள். நான் ஒரு விசுவாசியாக இருப்பது போன்றே நீங்களும் ஒரு விசுவாசியாக இருக்கிறீர்கள். இப்பொழுது உங்களுடைய எல்லா சந்தேகங்களையும் விட்டுவிடுங்கள். உங்களுடைய கரத்தை யாராவது ஒருவர் மீது வைத்து தேவன் அவருடைய வார்த்தையின்படி அந்த நபரை சுகப்படுத்தப் போகிறார் என்று விசுவாசியுங்கள். அவர் இந்த விதமாக வைத்துக் கொள்வாரானால் நீங்கள் உங்களுடைய கரத்தை யாராவது ஒருவர் மீது வைத்து அவர்களுக்காக ஜெபிக்க சென்று கர்த்தாவே அந்த நபரை குணமாக்கும் என்று கூறுங்கள். என்ன சம்பவிக்கிறது என்று ஜெபித்து பாருங்கள். நீங்கள் ஒரு விசுவாசியாக இருக்கிறீர்கள். சர்வ வல்லமை உள்ள தேவனே, இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் நாங்கள் பிசாசை தோற்கடித்தோம். நாங்கள் அவரை கடிந்து கொண்டு அவருடைய வல்லமை அவரிடத்தில் இருந்து கிழித்தறிந்து விட்டோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நாங்கள் குணமடைந்திருக்கிறோம்.